நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் ஜனவரி 12 1964 சியரா விஸ்டா அரிசோனா அமெரிக்காவில் ஷாலோம் சமாதானம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். சென்ற முறை இங்கு நம்முடன் கூட இருந்த இந்த சகோதரர் புற்றுநோயால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வருகிறேன். இதிலிருந்து நாம் வெளியே செல்ல ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அந்த வழி மரணமே ஆகும். அதுதான் நாம் யாவரும் அந்த வழியாய் நடந்துதான் ஆக வேண்டும். நாம் மிகுந்த நீதிமானா இருந்தாலும் சரி, மிகுந்த பரிசுத்தம் உள்ளவானா இருந்தாலும் சரி, நாம் ஒருவர் மேல் ஒருவராக அடுத்தவருடைய கல்லறையில் தான் புதைக்கப்படுகிறோம். அப்படி இருந்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்று இயேசு கூறியுள்ளார். ஆனால் அங்கே குறிப்பிட்டுள்ள மரணம் என்பது இங்கே நாம் மரணம் என்று அழைக்கின்ற ஒன்றல்ல. லாசருவை குறித்து இயேசு பேசின போது குறிப்பிட்டது போன்று அவன் நித்திரை அடைந்திருக்கிறான் என்றார். அவன் நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது இயேசுவானவர் அவர்கள் அறிந்திருந்த மொழியில் கூற வேண்டியதாக இருந்தது, பாருங்கள், லாசரு மரித்து போனான் என்றார். நான் அங்கே இராததினால் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், ஆனால் நான் போய் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். புரிகின்றதா? அந்த சந்தர்ப்பத்தில் தான் வேதத்தில் நமக்கு இருக்கின்ற அந்த அற்புதமான வார்த்தைகளை அவர் கூறினார். என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். நானே உயிர் தேடுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற எவனும் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். புரிகின்றதா? என்றென்றைக்கும் அறியான். உண்மையாகவே பார்க்க போனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. மரணம் என்றால் நித்தியமான பிரிவினை என்று பொருள்படும். இப்பொழுது நாம் மரிக்கும் போது சரீர பிரகாரமாக இப்பொழுது நாம் மரிக்கின்ற வேளையிலே நாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிக்கப்படுகிறோம். ஆனால் நம்மை ஒருவரோடொருவர் அடையாளம் கண்டுகொள்ளும்படி செய்வது உண்மையாகவே இந்த சரீரம்தான். ஏனென்றால் நாம் 5 புலன்களால் கட்டப்பட்டிருக்கிறோம். பார்த்தல், உணர்தல், ருசி பார்த்தல், நுகர்தல், கேட்டல். நம்மால் காணவோ அல்லது ஒருவரையொருவர் உணரவோ கூடிய மட்டும் நாம் இங்கே இருக்கிறோம் என்பதற்கு அது நமக்கு அத்தாட்சியாயிருக்கிறது. நீங்கள் குருடராயிருந்து காண முடியாதவளாயிருப்பீர்களானால் அப்பொழுது உங்களால் ஒருவரை ஒருவர் உணர முடியும் அல்லது காதுகளால் கேட்க முடியும். உலக புலன்கள் ஒருவரை ஒருவர் அறிவிக்கிறது. ஆனால் உண்மையில் வெளிப்படையாக நாம் பார்க்க போனால் ஒருவரை ஒருவர் கண்டதே கிடையாது. நாம் ஒருவரை ஒருவர் கண்டதே கிடையாது. உள்ளே என்ன இருக்கின்றதோ அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு சரீரத்திற்குள்ளிருந்து ஏதோ காரியத்தை பேசுவதை நீ கேட்கின்றாய். ஆக நீங்கள் பேசும்போது நாம் ஒருவரோடு ஒருவர் பேசுகின்றோம். உண்மையாகவே பார்க்க போனால் நாம் சரீரத்தோடு பேசுவதில்லை. அங்கே பேசுகிறது உள்ளாக இருக்கும் ஆவியாய் இருக்கிறது. ஆனால் உள்ளே இருக்கும் ஆவியை அடையாளம் காட்டிக் கொள்ளுகிறது தான் இந்த சரீரம். ஆகையினால் நாம் ஒருவரோடொருவர் பேசும்போது அவர்கள் கிறிஸ்தவர்கள் தானா இல்லையா என்று உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் பேசுகின்ற ஆவியிலிருந்து அங்கே ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கின்றது. பாருங்கள், நாம் கிறிஸ்தவர்களா அல்லது இல்லையா என்று ஒருவருக்கொருவர் அது துடித்து தெரியப்படுத்துகிறது. ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று இயேசு கூறினார். புரிகின்றதா? வேறு வார்த்தைகளில் கூறினால் தேவன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். தேவனாகிய அந்த நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற சரீரத்திலே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். எனவே அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமாயிருந்தார். அல்லது தேவன் ஒரு உருவத்தின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். பாருங்கள், மனிதன் என்ற ஒரு உருவத்தின் மூலமாக தேவன் நமக்கு தம்மை தாமே வெளிப்படுத்தி காட்டினார். தேவன் தேவனாயிருக்கிறார். ஒரு 3வது ஆள் அல்ல, அல்லது 2வது ஆள் அல்ல, அவரே அந்த நபர் தேவனாயிருக்கிறார். நாம் அவரை உணரும்படியாக அவர் தேவன் தான் என்று அவர் தம்மை தாமே அடையாளம் காண்பித்தார். 1 தீமோத்தேயு 3:16 யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. அது ஒரு விவாதம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது, மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அல்லது தம்மை அறியப்படுத்தினார். அது அற்புதமாக இல்லையா? தேவன் அவர் அக்கினி ஸ்தம்பமாய் இன்னும் வேறு விதமாய் அசைவாடின போது நம்மால் அவரை தேவன் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் நம்மில் ஒருவராய் ஆனபோது, அவர் மனிதனாக ஆனபோது நாம் அவரை புரிந்து கொண்டோம். அப்பொழுது நம்மால் அவருடன் பேச முடிந்தது. நம்மால் அவரை உணரவும், கரங்களில் தொடவும், அவரை கையாளவும், இன்னும் எல்லா காரியங்களையும் நம்மால் செய்ய முடிந்தது. வேதம் வெளிப்படையாக கூறுகின்றபடியாய் எங்கள் கைகளினாலே அவரை தொட்டோம். பாருங்கள், நம்முடைய கைகளினாலே அவரை நம்முடைய கைகளினாலே தொட்டோம். தேவன் மனிதரில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் தம்மை அவருடைய சபையில் அடையாளம் காட்டுகிறார். மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவனில் தாம் இன்னமும் தேவனாய் இருக்கிறார் என்று தேவன் தம்மை தாமே அடையாளம் காட்டுகிறார். வெளிப்புறமுள்ள உலகமானது உன்னையும் என்னையும் காண்பதன் மூலமாகவே மட்டுமே தேவனை அறிந்து கொள்ள முடியும். நாம் சகல மனிதரால் வாசிக்கப்படுகின்ற எழுதப்பட்ட நிருபர்களாக வேதாகமத்தின் நிருபர்களாக இருப்போமானால் அந்த வழியாக மட்டும்தானே வெளி உலகம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். நாம் ஜீவிக்கின்ற ஜீவியமானது நமக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. ஒரு மனிதன் தான் செய்கின்ற கிரியைகளினால் அவன் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறான். ஆகவே நம்முடைய கிரியை சுத்தமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் நல்லதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறோம். அது என்ன ஒரு அற்புதமான காரியமாயிருக்கிறது. விசேஷமாக என்னை போன்ற ஒரு வயதான மனிதன் இங்கு நின்று கொண்டு மங்கிக் கொண்டு போகின்ற வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். கடந்து போய்விட்டதான வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார். நாம் ஒரு நித்தியத்தின் எதிர்காலத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் மட்டுமே நான் என்னுடைய நம்பிக்கைகளை வைத்திருப்பேனே ஆனால் நான் ஒரு மிகவும் பரிதாபமான மனிதனாய் இக்காலையில் இருக்கிறேன். ஆனால் நமக்கு வர இருக்கின்றதான வாழ்க்கையின் ஒரு நிழலாக இந்த வாழ்க்கை இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அது ஒரு பிரதிபலிப்பாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் உண்டாக்கினதான பரிபூர்ணமான ஒன்றாய் அது இருக்க முடியாது. தேவன் அழிந்து போகின்ற ஒன்றையும் உண்டாக்குகிறதில்லை. புரிகின்றதா? தேவன் நித்தியமானவராயிருக்கிறார். ஆகையினால் இப்பொழுது நாம் ஜீவிக்கின்றதான இந்த ஜீவியம் நம்மை தாண்டி அப்பால் என்ன இருக்கின்றதோ அதனுடைய பிரதிபலிப்பாக மாத்திரமே இருக்கிறது. மறிக்க முடியாத உண்மையானதாய் இருக்கிறது. அழியக்கூடாத சரீரமாய் இருக்கிறது. எடுக்கப்பட முடியாத ஒரு ஜீவனாய் இருக்கின்றது. புரிகின்றதா? ஆகையினால் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்று கூறும்போது வேதமானது சரியாய்தான் இருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, நாம் மரிக்கவே மாட்டோம். பாருங்கள், ஏனென்றால் நீங்கள் மறுபடியுமாய் பிறக்கும் போது நீங்கள் தேவனில் ஒரு பங்காக ஆகிறீர்கள். பாருங்கள், ஆகவே நீங்கள் என்றென்றைக்குமாய் நித்தியமாயிருக்கிறீர்கள். ஒருபோதும் தவறி போவதில்லை. நீங்கள் தேவனில் ஒரு பாகமாக ஆகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவருடைய குமாரராயிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் ஒரு கால் இன்னொரு பெயரை எடுத்துக்கொண்டு என்னுடைய பெயர் வேறு ஏதோ என்று கூறலாம். என்னுடைய தாயின் பெயராகிய ஹார்வே எடுத்துக் கொள்ளலாம். இந்த உலகில் அது எனக்கு மிகவும் நெருக்கமான ஒன்றாகும். என்னுடைய தாயார் ஒரு ஹார்வேயாக இருக்கிறாள். அப்படியானால் நான் ஹார்வே என்ற பெயர் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அப்படி இருந்தும் என்னுடைய ரத்தமானது நான் ஒரு பிரன்ஹாம் என்று நிரூபிக்கும். புரிகின்றதா? ஏனென்றால் நான் என் தகப்பனுடைய ஒரு பாகமாக இருக்கிறேன். என்னிடத்தில் ரத்தம் இருக்கும் வரைக்கும் நான் என்னுடைய தகப்பனின் ஒரு பாகமாக இருப்பேன். பாருங்கள், அது உண்மை. நான் தேவனுடைய ஆவியினாலே பிறந்திருக்கும் போது நான் அவருடைய ஒரு பாகமாக இருக்கிறேன். அவ்வளவுதான், அவர் என்னுடைய தகப்பன் என்று நான் அவருடன் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறேன். பாருங்கள், அப்படியானால் என்னுடைய ஜீவியம் அவரை பிரதிபலிக்க வேண்டும். அதாவது இந்த பூமிக்குரிய உருவத்தில் நான் எப்படி என் தகப்பனை பிரதிபலிக்கிறேனோ அதே விதமாக நான் தேவனை என் ஜீவியத்தில் பிரதிபலிக்க வேண்டும். நான் காண்பதற்கு அப்படியே என் தகப்பனை போலவே இருக்கிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் அவருடைய உருவம் அப்படியே என்னில் பிரதிபலிக்கிறது என்றாகும். உங்களுடைய தகப்பனார் பெற்றோர்கள் உன்னில் பிரதிபலிக்கிறார்கள். ஆகவே நாம் மறுபடியுமாக பிறந்து இங்கே அவருடைய ரூபத்துக்கு ஒப்பாய் இருக்கும் போது நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மில் பிரதிபலிக்கிறார். இப்பொழுது நான் பேசத் துவங்கி உங்களிடம் எதை குறித்து பேச வேண்டுமோ அந்த பொருளுக்கு வரப்போவதே இல்லை. இதுபோன்று நடைபெறும் கூட்டங்கள், பல குடும்பங்கள் சேர்ந்து நடத்தும் கூட்டங்கள், வீடுகளில் நடக்கும் கூட்டங்கள் எனக்கு அதிகமாய் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் என்று ஜனங்கள் நினைப்பதை காட்டிலும் எனக்கு அது அதிகமாக பிடிக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்டதான சிறு கூட்டங்களில் தான் அருமையான கூட்டங்களும் அருமையான ஐக்கிய நேரங்களும் வழக்கமாக நமக்கு இருக்கும். தேவனிடத்தில் நான் அதிகமான நெருக்கத்தை உணர்ந்தது எப்பொழுதென்றால் ஒரு சில விசுவாசிகளாய் ஒன்று கூடி வந்து ஆராதித்த போதுதான். இக்காலையில் நாம் இங்கு 30 பேர்களாக அல்லது அப்படி ஏதோ என்று நான் எனக்கு சரியாக தெரியாது, இப்படி எண்ணுவதில் நான் தேர்ந்தவன் அல்ல. ஒரு சிறு கூட்ட ஜனங்களை நோக்கி பார்த்து இத்தனை பேர்கள் இருக்கலாம் என்று என்னால் கூற முடியாது. ஏனென்றால் அங்கே மற்ற அறைகளும் உண்டு. பாருங்கள், அவைகளில் இருக்கிற ஜனங்களை என்னால் பார்க்க முடியவில்லை. ஒரு பெரிய மகத்தான கூடுதல் உள்ள கூட்டங்களில் நமக்கு கிடைக்காத ஒரு நெருக்கமான உணர்வு இது போன்றதான சிறு கூட்டங்களில் நமக்கு கிடைக்கின்றது. இங்கு நாம் வெளிப்படையாக பேச முடியும். அதன் காரணமாகத்தான் இன்று காலையில் இங்கு வரும்போது இந்த அருமையான கூட்டத்தாருடனும் போதகருடனும் என்னால் பேச முடியும் என்று நான் நினைத்தேன். இங்கே என்னுடைய அருமையான அநேக நண்பர்களை காண்பதில் மகிழ்ச்சி. ஸ்டிக்கர்ஸ் இன்னும் மற்றவர்களை கண்டு அநேக நாட்கள் ஆகின்றது. அடுத்த ஞாயிறன்று பீனிக்ஸில் உள்ள அரங்கத்தில் நடக்க இருக்கின்ற கூட்டத்தில் நான் பேசும்படியாக திட்டமிட்ட செய்தியை இன்று காலையில் உங்களிடம் என்னுடைய புது வருஷ செய்தியாக பேசப்போகிறேன். ஏனென்றால் இங்கே அவர்கள் ஒரு நாடாவில் ஒரு கால் பதிவு செய்தார்கள் என்று நான் எண்ணினேன். ஒரு கூட்ட விசுவாசிகள் மத்தியில் ஒரு கால் பரிசுத்த ஆவியானவர் மேலான கருத்துக்களை பீனிக்ஸை காட்டிலும் இங்கே கொடுக்கலாம். ஏனென்றால் பீனிக்ஸ் உங்களுக்கு தெரியும், அங்கே விசுவாசமும் அவிசுவாசமும் மூட நம்பிக்கையும் கலந்துள்ள ஜனங்கள் கூடி வருவார்கள். இதை சகோதரர்கள் இங்கு பதிவு செய்து வெளிநாடாக்களை விநியோகம் செய்வார்களானால் நலமாயிருக்கும். அந்தவிடமாய் செய்வது மேலானதாய் இருக்கும். ஏனென்றால் இங்கிருந்து ஒரு மேலான வெளிநாடா செய்தி உங்களுக்கு கிடைக்கும். நான் பையன்களை முதலாவதாக சத்தத்தை பரிசோதிக்கும்படியாய் கூறினேன். இன்று காலையில் நான் உள்ளே வந்தபோது சகோதரன் டெரி இங்கே சப்தம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கூறினார். ஆகவே அது அருமையாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த பயபக்தியான விவகாரத்தை அணுகும் முன்பாக நாம் முதலாவதாக உங்களில் சிலர் பகல் உணவுக்காக இங்கே தங்கப் போகிறீர்கள் என்று அவர்கள் கூறினார்கள் நினைக்கிறேன். இந்த மைதானத்திலோ அல்லது வீட்டிற்குள்ளேயோ அல்லது எங்கேயோ சேர்ந்து நாம் உணவு அருந்து போகிறோம். அது மிகவும் அருமையாயிருக்கும். உங்கள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து இங்கே காண்பதை நான் நிச்சயமாக பாராட்டுகிறேன். என்னுடைய இன்றைய காலை செய்தியானது ஜீவிக்கின்ற தேவனுடைய சபைக்கு அளிக்கப்படுகின்ற ஒன்று என்று நினைக்கிறேன். பாருங்கள், இன்று காலையில் இங்கு உட்கார்ந்திருப்பவர்கள் அதில் ஒரு பகுதி என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது அந்த பயபக்தியான பகுதிக்கு வருவதற்கு முன்னர் ஒரு நிமிஷம் நாம் ஜபத்திற்காக தலைமடங்குவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை எங்கள் பிதாவே என்று அழைக்கக்கூடிய சாக்கியத்தை பெற்றுள்ளதற்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். பிதாவே என்று நாங்கள் அழைப்பதற்கு வானத்தையும் பூமியையும் படைத்த மகத்தான தேவனால் நாம் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் என்பது அர்த்தம். நாங்கள் உம்முடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் என்று எங்கள் இருதயங்களில் நினைக்க முடிகின்ற இந்த சாக்கியத்திற்காக நாங்கள் மிக்க மகிழ்ச்சி உள்ளவர்களாயிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்கள் மத்தியில் நீர் எங்களுடைய பிதா என்று உம்மை கண்டிப்பாக அடையாளம் காட்டுகிறீர். உலகத்தின் காரியங்களிலிருந்து எங்கள் சிந்தனைகளை மாற்றி எங்களுடைய நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் சுவாபங்களையும் அதன் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றி உம்மை நேசிக்கவும் உம்மை விசுவாசிக்கவும் உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது என்று நாங்கள் அறியவும் செய்கிறேன். இதை வனாந்தரத்தின் பின்பாகம் என்று நாங்கள் அல்லது நான் அழைக்கின்ற அல்லது கருதும் இந்த இடத்தில் நாங்கள் இன்று காலையில் ஒன்றாக கூடியிருக்கிறோம். அவ்விதமாக நான் கூறுகின்ற காரணம் கர்த்தாவே இந்த சிறிய கூட்ட ஜனங்கள் மேல் எதையும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனால் இவர்கள் சிறு கூட்டமாய் இருக்கின்ற சுவாவத்தினால்தான். ஆனால் வனாந்திரத்துக்கு பின்பாகத்தில் இருந்தது உம்முடைய ஊழியக்காரனாகிய மோசேதான் என்பதை நான் சிந்திக்க முயற்சிக்கிறேன். ஒரு கால் அங்கே அவனும் அவனுடைய ஆடுகளும் ஒரு கால் அவனுடைய மனைவி சிப்போராளும் அவனுடைய குமாரன் கெர்ஷோமுமாக மட்டுமாய் அங்கே இருந்திருக்கலாம். அதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அங்கேதான் அவர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. கோழையாய் ஓடி போன ஒரு மனிதரிலிருந்து அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினது. அந்த ஊழியத்துக்கு நியமித்த அந்த தேவனுடைய சேவைக்காக மாற்றி அமைத்தது அந்த வனாந்திரத்தின் பின்பாகத்தில்
தான்.
நாம் அறிந்திருக்கிறபடி முதன் முதலாக மானிடர் வாழ்க்கையிலே அக்கினி ஸ்தம்பமானது வெளிப்பட்டது அங்கேதான். அந்த அக்கினியானது அங்கே பின்னாக வனாந்திரத்தின் புதர் ஒன்றிலே அமைந்திருந்தது. அது எரிந்து போகவில்லை. ஆனால் தேவனுடைய மகிமையானது அங்கே அந்த புதரிலே பிரதிபலித்தது. அதனிடமாய் தீர்க்கதரிசியாகிய மோசே தன்னுடைய பாதரட்சிகளை கழற்றி போட்டுவிட்டு நெருங்கி வந்து ஒரு தேசமான தேவனுடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாய் தேவனால் கட்டளை பெற்றது அங்கேதான். வனாந்திரத்தின் பின்பாகத்தில் அது இன்றைக்கும் அதே விதமாக கர்த்தாவே மறுபடியும் நிகழ்வதாக. அன்று போலவே நாங்கள் இப்பொழுது எங்களுடைய காலணிகளையும் எங்கள் தொப்பிகளையும் எங்களுடைய எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அதை கிறிஸ்துவின் சிலுவைக்கு கீழாக வைத்து இதோ அடியே நிற்கிறேன் கர்த்தாவே என்னை அனுப்பும் என்று சொல்கிறோம். இங்கிருக்கின்ற இந்த போதகராகிய சகோதரன் ஐசக்சன் அவர்களை ஆசீர்வதியும் அவரையும் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சகோதரன் ஸ்ட்ரிக்கர் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் இக்காலையில் பிரதிநிதித்துவமாய் இங்கே இருக்கின்ற மற்ற ஏதோ பெரிய மகிமைக்காக நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கவில்லை கர்த்தாவே. அல்லது தலைவர்களாக அல்லது அதிகாரிகளாக ஏதோ மகத்துவமானவர்களாக என்று அறியப்படும்படியாக நாங்கள் இங்கே கூடி வரவில்லை. ஆனால் நாங்கள் இங்கே வெறுமித தாழ்மையுள்ள விசுவாசிகளாய் கூடி வந்திருக்கின்றோம். நாங்கள் இங்கே ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நாங்கள் ஒருவரையொருவர் நேசிக்கிறோம். நாங்கள் ஒருவரையொருவர் காண்கிற வேளையிலே நாங்கள் ஒன்றாக கூடியுள்ள வேளையிலே ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடும் போது அது தேவனே கூடுகிறது போன்று அதிகமாக காணப்படுவதை காணுகிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் அதை செய்தால் நான் உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று இயேசு சொன்னார். நீர் இங்கே இருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம். கர்த்தாவே எங்களோடு பேசும். நான் இங்கே எழுதி வைத்திருக்கும் சிறு குறிப்புகளும் எடுத்து கூற வேண்டிய வேத வார்த்தைகளும் நீர் பேச வேண்டும் என்று இருக்கின்ற கருத்துக்களுக்கு விலகியிருக்குமானால் அப்பொழுது கர்த்தாவே நாங்கள் அதை கூறாமல் விட்டுவிட்டு நீர் செய்யும்படியாய் கூறுவது போல் செய்வோமாக. இப்பொழுது எங்களை ஆசீர்வதியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆமேன். இப்பொழுது வேதம் வாசிப்பதில் எனக்கு வயதாகிவிட்டபடியினால் இதற்கு முன்பாக நான் அவ்வளவாய் ஞாபகத்தில் வைத்திருப்பேன். அந்த நாட்களில் வாலிப நாட்களில் நான் நீண்டதொரு செய்தியை எடுக்க மாட்டேன். ஒரு கால் 30 அல்லது அப்படி ஏதோ நேரம் தான் எனக்கு ஆகும். நான் நேரடியாக ஒரே கருத்துக்குள் சென்று அதை என் சிந்தையில் அப்படியே வைத்திருப்பேன். ஆனால் இப்பொழுது நான் உங்களை நீண்ட நேரம் காக்க வைப்பது இவைகளை நான் ஒலிப்பதிவு செய்கின்றபடியால் தான். இந்த செய்தியை அங்கே பதிவு செய்யும் பையன்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை துவங்குவார்கள். ஒரு கால் இப்பொழுதாக இருக்கலாம், ஜெபத்தில் துவக்கத்தில் இருந்திருக்கலாம். அது உலகத்தின் பல பல பாகங்களுக்கு போகின்றது. பார்க்க போனால் உலகம் முழுவதுக்குமாக போகின்றது. அப்படியானால் புது வருட செய்தி என்று நாங்கள் அழைக்கின்ற இந்த செய்தியை நாங்கள் இந்த காலையில் பேசப்போகிறோம். நான் 3 கிறிஸ்துமஸ் செய்திகளை பேச முயற்சித்தேன். இங்கே வனாந்திரத்துக்கு பின்பாகத்தில் இருக்கின்ற ஜனங்களாகிய நீங்கள் அந்த வழிநாடாக்களை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று நான் அறிவேன். சபையில் நான் அளித்த கடைசி செய்தி அல்லது கடைசிக்கு முந்தின செய்தியானது ஒளி என்னும் தலைப்பை கொண்டதாகும். அந்த ஒலிநாடா உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் அதை ரசிப்பீர்கள் என்று நான் நிச்சயமாய் அறிவேன். நான் அதை அதன் ஏவுதலை நான் அதிகமாக ரசித்தேன். தேவன் அதை எனக்கு தந்தார். இன்று புதிய வருஷத்தை சந்திக்கின்ற நாம் நான் அதை கடந்து போனதை போன்று சிந்திக்காமல் ஆனால் நான் எதிர்காலத்தை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். புரிகின்றதா? பவுல் கூறினது போன்று பின்னானவைகளை மறந்து பரம அழைப்பின் லக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்கள், வண்டியில் உள்ள பின்னால் உள்ளவர்களை காணும் கண்ணாடியில் பார்ப்பது போன்று அது இருக்கிறது. நாம் எதை கடந்து வந்தோமோ அதைத்தான் அந்த பின்னால் பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கிறோம். பின்னால் பார்க்கும் கண்ணாடியின் மூலமாய் பார்க்கிறது போன்று நாம் இன்றைக்கு கேட்கின்ற செய்தியை பொறுத்த நாம் பிரயாசிக்கவில்லை. அதற்கு அதிக நேரம் எடுக்கும். பாருங்கள், கர்த்தர் செய்த காரியங்களை நாம் பார்ப்பதற்கு நேரமாகும். நமது கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்ற மகத்தான காரியங்களை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அவைகளில் சில மகத்தான காரியங்கள் என் வாழ்க்கையிலேயே நான் கண்டதே இல்லை. கடந்த சில மாதங்களில் அவர் கடந்து போய்க் கொண்டிருக்கிறார். நடந்தவைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு நாம் செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோமோ அங்கேயும் இந்த 1964க்குள்ளும் நோக்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இங்கிருக்கின்ற உங்களுக்கு வாசிக்க விரும்பினால் அல்லது சில வேத வார்த்தைகளை வாசிக்க எனக்கு விருப்பம், ஏனென்றால் இவைகளெல்லாம் தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை ஆதாரமாக கொண்டுள்ளது. இந்த செய்தியை ஒலிப்பதிவு செய்வதற்கு இப்பொழுது சுமார் 1:15 இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் கூட்டம் முடிந்து உணவு அருந்தபடிக்கு நான் சீக்கிரமாய் அதை கூறி முடித்து விடுகிறேன். எனக்கு இன்றிரவு 6 வரைக்கும் நேரம் உண்டு என்று என்னிடம் கூறினதால் உங்களுக்கு நன்றி. அது மிகவும் நல்லது. இப்பொழுது நாம் வேதத்தில் 2 இடங்களை திருப்புவோம். அவைகள் ஒன்றுக்கொன்று அருகாமையில் இருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இந்திய வேத பகுதிக்கு நான் 2 இடங்களிலிருந்து தெரிந்து கொண்டேன். ஏசாயா 62, சங்கீதம் 60. நாம் வாசிப்பதற்காக முதலாவதாக ஏசாயா 62க்கு திரும்புவோம். இதில் நாம் அவருடைய மகத்தான வல்லமைகளை குறித்து நினைவு கூறப்படுகிறோம். அவர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார், நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமுள்ளவராயிருக்கிறார். மன்னிக்கவும், அது ஏசாயா 62க்கு பதிலாக 60 இருக்கிறது. இப்பொழுது நாம் ஏசாயா 60:1-2 வசனங்களை வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காலிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். காலிருள் ஜனங்களை மூடும். நிச்சயமாக இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாளுக்கான தீர்க்க தரிசனம். இப்பொழுது நாம் சங்கீதங்களின் புத்தகத்துக்கு வேதாகமத்தை திருப்புவோம். அதை எங்கே எழுதி வைத்தேன் என்று சிறிது குழப்பமாய் உள்ளது. சென்ற இரவு நான் வசனங்களை அவசரமாக குறித்து வைத்தேன். சங்கீதம் 62:1-8. தேவனை நோக்கிய நாத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் இதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது.
Trust in him.
ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அங்கே சங்கீதத்தில் வாசிக்கப்பட்ட வேத வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்களானால், தேவனே என் கண்மலை என்று தொடர்ந்து கூறுகிறது. கண்மலை என்பதற்கு வேதத்தில் என்ன பொருள், எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இங்கே கண்மலை என்று வேதத்தில் கூறுவது தேவனை குறித்த வெளிப்பாடு என்று அர்த்தமாகிறது. புரிகின்றதா? தேவனே என் வெளிப்பாடாயிருக்கிறார். வார்த்தை பற்றின வெளிப்பாடு கண்மலையாயிருக்கிறது. ஏனென்றால் இயேசுவானவர் ஒரு நாள் ஒரு கேள்வியை கேட்டார். அதாவது, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்றார். அவர்களில் ஒருவன், சிலர் உம்மை மோசே என்றும் சிலர் எலியாவென்றும் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் கூறுகின்றனர் என்றான். ஆனால் கேள்வியானது அதுவல்ல, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு அந்த இடத்திலே மறு உத்தரமாக அந்த பெயர் போன வார்த்தைகளாகிய நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை கூறினான். அப்பொழுது இயேசு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என்றார். புரிகின்றதா? இங்கே தாவீது பேசுகையில் தேவனே என் கண்மலை என்று கூறுகிறான். தேவன் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட பின்னர் தேவன் நமது கண்மலையாயிருக்கிறார். அது ஒரு கண்மலையாக ஆகிறது. பாருங்கள், தேவனே நம்முடைய கண்மலை. இப்பொழுது இக்காலையில் நான் பேசப்போகும் எனது பொருள் ஒரு வினோதமானதுதான். ஷாலோம் என்ற எபிரேய மொழியிலே சமாதானம் என்று அர்த்தமாகும். அதைதான் இன்று காலையில் நான் சபைக்கு கூறுகிறேன். ஷாலோம், அதாவது சமாதானம். பின்லாந்து பாஷையிலே இதை ஜிமாலன் ரவுஹா என்பார்கள். அதற்கு தேவனுடைய சமாதானம் உன்மேல் இருக்க கடவுது என்று அர்த்தம். ரவுஹா, தேவன். பாருங்கள், தேவனுடைய சமாதானம், ஷாலோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு என்னுடைய 1964 சபை குழுக்களுக்கு அல்ல, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீமாட்டிக்கே. சபையாகிய சீமாட்டி கிறிஸ்துவின் மனவாட்டி. பாருங்கள், அவளுக்குத்தான் நான் இந்த செய்தியை கூறுகிறேன். இப்பொழுது நாம் வாசித்த இந்த இரண்டு வேத வாக்கியங்களும் ஒன்றுக்கொண்டு முரணாய் உள்ளதை நாம் இங்கே காண்கிறோம். ஏசாயாவில் எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, ஒளி இங்கு உள்ளது என்று கூறுகிறது. பின்னர் அடுத்த வசனம், காரிருள் ஜனங்களை மூடியுள்ளது என்று கூறுகிறது. அந்த விதமாக நாம் ஒளியும் இருளும் கலந்துள்ள ஒரு கலப்பில் இருக்கும்போது சபைக்கு என்னுடைய செய்தியானது ஷாலோம், சமாதானம் என்றிருக்கும் பொழுது இதெல்லாம் என்னவென்று நாம் கண்டுபிடிப்போமாக. புரிகின்றதா? நாம் இந்த வருடம் இருளையும் வெளிச்சத்தையும் இரண்டையும் சந்திக்கின்றோம். எந்த நாட்களிலும் இருந்திராததான ஒரு மிகுந்த ஒழுங்கற்ற இருளின் நேரத்தில் உலகம் இருக்கின்றது. இருந்த போதிலும் உலகமானது எந்த காலத்திலும் பிரகாசித்திராத ஒரு ஆசீர்வாதமான வெளிச்சத்தில் இன்னும் நின்று கொண்டிருக்கிறது. வித்தியாசமானது ஆதியிலே இருந்தது போலவே இருக்கின்றது. அப்பொழுது பயங்கரமான இருள் பூமியின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் வெளிச்சத்தை இருளிலிருந்து வேறாக பிரித்தார். இப்பொழுது நாம் மறுபடியும் அப்படிப்பட்டதான வேளையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதாவது, தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை வேறு பிரிக்கின்ற வேளையில் இருக்கிறோம். வெளிச்சமானது வெளிப்படும்படியாக அவர் உலகத்தின் அந்த பக்கத்திற்கு இருளை அழுத்தி தள்ளிக் கொண்டிருக்கிறார். சபைக்கு நான் ஷாலோம், சமாதானம் என்று கூறுவதற்கு காரணம் ஏனென்றால் அது தேவனுடைய சமாதானமாயிருக்கிறது. புது வருட செய்திக்காக இன்று காலையில் நான் உங்களுக்கு அதைதான் கொண்டு வர விரும்புகிறேன். பின்னோக்கி பார்க்காமல், ஆனால் ஒரு புதிய நாளின் உதயத்திற்காக எதிர்நோக்கினவர்களாயிருக்கிறோம். அதுவரையிலும் நமக்கு முன்பாக ஏதோ மகத்தான காரியம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற வருஷங்கள் நமக்கு சந்தோஷமாகவும் அந்த மகத்தான வெளிச்சத்தின் வருகையானது அழுத்திக் கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அடிவாரத்தில் அது உதயமாவதை, அழிவுக்கும் அடியாமைக்கும் இடையே உதயமாவதை நாம் காண்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் இடையே அது உதயமாவதை நாம் காண்கிறோம். வியாதியை நோக்கி ஓடிக்கொண்டும் தொல்லை மிகுந்த உலகத்தில் இருந்து அழியாத ஜீவனும் அழியாத சரீரமும் உள்ளதான ஒரு மகத்தான பிரகாசிக்கும் வெளிச்சத்திற்கும் என்றென்றைக்கும் ஒழிந்து போகாததும் அழியாததுமான உலகத்துக்கு போகும்படியான ஒரு நாளாய் அது உதயமாகின்றதை நாம் காண்கிறோம். அது சபைக்கு ஷாலோம், சமாதானமாக இருக்கிறது. இப்பொழுது அது விசுவாசிகளுக்கு வெளிச்சமான நேரமும் ஆனால் ஜனங்களுக்கோ கார் இருளுமாயிருக்கிறது. அந்த ஒரு நாள் நாங்கள் நானும் என் மனைவியுமாய் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான வேலையை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். நான் இந்த இடத்தை தெரிந்து கொண்டதன் காரணம் என்னவென்றால் நான் அப்படி மனவிட்டு உங்களோடு பேசலாம் என்றுதான். பாருங்கள், புரிகின்றதா? அப்படிதான் ஜனங்கள் மேல் வர இருக்கின்றதான ஒரு நேரம் இருக்கிறது. நான் நினைத்து பார்க்கக்கூடியவைகளில் அது மிகவும் பரிதாபமான நேரம். மத சம்பந்தமான முறையில் மனிதர்களோடு இணங்கமாய் இருப்பதை என்னால் இயன்ற மேலான வழியில் தொடர்ந்து செய்தேன். ஆனால் காரியங்கள் எவ்வளவு உறுத்தலாய் காணப்பட்டாலும் அதற்கு பின்னர் என்னால் அவனுடைய கரத்தை எடுக்க முடியவில்லை என்றால் அவனுடைய கரத்தை பிடித்து இது நமக்கு ஒரு மேலான புரிந்து கொள்ளுதலை உண்டு பண்ணும் படிக்கே என்று கூறி இன்னமும் அந்த மனிதனை நேசிப்பேனே. ஆனால் வெறுமென உதட்டில் வேஷம் போடுவதல்ல, ஆனால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. அப்படி இல்லை என்றால் அங்கே போய் ஜனங்களிடம் பேச முயற்சிப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல. ஏனென்றால் பாருங்கள், நாம் அதை செய்ய வேண்டும். நாம் அந்த நபரை நேசிக்க வேண்டும். புரிகின்றதா? பலதரப்பட்ட ஜனங்களிடையே வித்தியாசமான கோட்பாடுகள், பிரிவுகள், மதங்கள் முதலானவைகளின் மத்தியில் போய் வேதத்தை ஆதாரமாக வைத்து நாம் இதை உங்களுடைய கோட்பாடுகள் அல்லது நெறிமுறைகளின் புத்தகங்களை ஆதாரமாக கொண்டு அல்ல, வேதத்தை ஆதாரமாக கொண்டு விவாதிப்போமாக என்று கூறுங்கள். ஒரு கால் சில நேரங்களில் மனிதர் கோபப்படலாம், ஆனால் அந்த மனிதனை எனக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு சிறு எண்ணம் எனக்கு வருமாயின் அப்பொழுது எனக்கு ஒரு காரியம் தெரியும், அதாவது கிறிஸ்துவின் ஆவியானது என்னை விட்டு அகன்று போனது என்று தெரியும். எனக்கு அந்த மனிதனை பிடிக்கவில்லை என்ற உணர்வு எனக்கு வருமாயின் அங்கே இடத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. ஏனென்றால் சிறுவையில் அறிந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே கிறிஸ்துவின் ஆவியானது அவருடைய சொந்த ஜனங்கள் ஆணிகளை கடாவும் போது சிருஷ்டித்த அவருடைய சிருஷ்டியே ஆணிகளை அடித்து அவர் சிருஷ்டித்தவைகளே அவருடைய மனித மாம்சத்துக்குள் ஆணிகளை கடாவின. இருந்த போதிலும் அன்பால் நிறைக்கப்பட்ட ஒரு இருதயத்துடன் அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று கத்தினார். உங்களுக்கு புரிகின்றதா? நான் அந்த நிலைக்கு வந்துள்ளேன். ஜனங்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாதிருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். அது பரிதாபமாய் இருக்கிறது என்கிற அளவிற்கு மானிட வர்க்கமான கொடுமைக்கு ஆளாகிவிட்டார்கள் என்று காணத்தக்கதான ஒரு நேரத்துக்கு அது வந்துவிட்டது.
It seems like there's a shadow of darkness just over the people that presses them.
ஜனங்களின் மேல் ஒரு இருளின் நிழல் இருந்து கொண்டு அவர்களை அது அப்படியே அழுத்துகிறது போன்று அது காணப்படுகிறது. உதாரணமாக இந்த காரியத்தை போன்றிருக்கிறது. தேசத்தின் ஊடாக கடந்து சென்று பிரசங்கித்து தேவனதை அடையாளம் காட்டி அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தி சரியாக அதை சுட்டி காட்டி அவர் சொன்னபடி நிறைவேறுகின்ற காரியங்களை மட்டும் கூற அனுமதித்து வார்த்தையை உரைத்து சிருஷ்டித்தும் அதுபோன்றும் அவர் செய்து கொண்டு வந்தது போல் செய்தார். ஜனங்கள் உட்கார்ந்து அதை நோக்கி பார்த்து அவர்கள் இருக்கின்ற அதே நிலையில் தொடர்ந்து சென்றார்கள். புரிகின்றதா? பாருங்கள், அவமதிப்போடு அல்ல, ஆனால் நம்முடைய சகோதரிகள் போல் அநேக சமயங்களில் ஆடைகளை அணிந்து கொள்ளுதல், தலைமயிரை வெட்டிக் கொள்ளுதல், இன்னும் மற்ற சிறிய காரியங்களை குறித்து அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். ஆண்களும் தங்களுடைய கோட்பாடுகளில் தொடர்ந்து போய்கொண்டும் அவர்களுடைய கோட்பாடுகள் மற்ற காரியங்களின் கீழ் சேவித்து வருகின்றனர். அவர்கள் நல்ல ஜனங்கள், அவர்கள் அருமையான ஜனங்கள், ஆனாலும் அவர்களால் புரிந்து கொள்ளவில்லை போலும், அவர்களால் அதை பற்றிக் கொள்ள முடியவில்லை போன்றும் காணப்படுகிறது. ஏன் அடுத்தவரிடம் நான் திரும்பி அவர்களிடம் போகும்போது சற்று திரிந்தினவர்களாய் காணப்படுவதற்கு பதிலாக இன்னும் மோசமானவர்களாய் ஆனது போல் காணப்படுகிறார்கள். அது தொடர்ந்து நடந்து வருகிறது. இங்கே ஒரு சகோதரி இருக்கிறார். அவளுக்கு ஒரு சமயத்தில் அருமையான நீளமான தலைமை இருந்தது, அதை அவள் கத்தரித்து போட்டாள். இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு சமயத்தில் சரியான காரியத்திற்காக நிற்பவனும் அக்காரியத்திற்காக வெளியே செல்பவனுமாயிருந்தான். நாய் தான் தக்கினது தின்னவும் கழுவப்பட்ட பந்தி சேற்றிலே புரளவும் திரும்பினது போன்று அவன் திரும்பி போய்விட்டான். பாருங்கள், திரும்பி நேராக அதற்குள் போய்விடுதல் நம்முடைய ஜனங்களை உலகத்தை ஏதோ காரியம் தாக்கினது போன்று காணப்படுகின்றது. அவர்களுக்கு புரிந்து கொள்ளுதலே இல்லாதது போன்று இருக்கிறது. அங்கு ஏதோ காரியம் தவறாக இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் மனிதனை கவனித்து பாருங்கள். மனிதனில் அந்த அசலானதை உங்களால் காண முடியவில்லை. அதை நீங்கள் ஸ்திரீகளிடத்திலும் காண முடியவில்லை. நான் அதை குறித்து பேசவில்லை. பேசுகிறதுக்கு காரணம் ஷாலோம், சமாதானம் என்ற செய்தியை கொண்டு வருவதற்கு இதை ஆதாரமாக வைக்கிறேன். புரிகின்றதா? ஆனால் நம்முடைய நாட்களில் நீங்கள் ஸ்திரீகளை கவனித்து பாருங்கள். ஒரு சமயத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த சீமாட்டி சுவாபம் இப்பொழுது அவர்களிடம் இருப்பது போல் காணப்படவில்லை. அப்படி இருக்க அவர்கள் விரும்புகின்றனர். ஆனால் ஏதோ காரியமானது அவர்கள் அதை செய்யப்படுகிறதில்லை. அங்கே ஏதோ பாரம் இருக்கிறது போன்று காணப்படுகிறது. ஒரு ஸ்திரீயிடம் இன்னின்ன காரியத்தை நீ செய்யக்கூடாது என்று அவளிடம் கூறுங்கள். அந்த ஸ்திரீ அதை நோக்கி பார்த்து அதை விசுவாசிக்கிறாள். அவள் அதை விசுவாசிக்க விரும்புகிறாள். ஆனால் ஏதோ காரியம் அவளை வேறு வழியாய் அழுத்தி தள்ளுகிறது. புரிகின்றதா? பாவம் பெண்கள், நான் அவர்களுக்காக வருந்துகிறேன். அவள் அப்பேற்பட்டதான ஹாலிவுட் சிலந்தி குண்டில் சிக்கிக் கொண்டிருக்கிறாள். தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகைகளில் காணப்படும் விளம்பரங்களில், வீதியின் மேல், கடைகளின் ஜன்னல்களில், நவீன ஆடைகள் முதலானவைகள், வீதியில் அவளை சந்திக்கும் மற்ற ஸ்திரீகள் போன்ற சிலந்தி கூண்டில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்களை வெளியே இழுத்துக் கொள்ள முடியாதபடியான ஏதோ காரியம் அங்கிருக்கிறது போன்று காணப்படுகிறது. நம்முடைய வாலிப ஜனங்கள், நம்முடைய வயதான ஜனங்கள், நம்முடைய நடுத்தர வயதுள்ள ஜனங்கள் அனைவருமே அப்படி இருக்கிறார்கள். ஆண்களிடையும் ஏதோ காரியம் இருக்கிறது போன்று காணப்படுகிறது. வழக்கமாக இருக்கின்ற அந்த புருஷ லட்சணம் ஆண்களுக்கு இல்லாதது போல் காணப்படுகிறது. வழக்கமாக பெண்களுக்கு இருக்கின்ற பெண்மைக்குரிய தன்மை பெண்களுக்கு இல்லாதது போல் காணப்படுகின்றது. இன்றைய மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது போல் அவன் தினகாத்திரம் உள்ளவனாக இருப்பதில்லை. இவைகளெல்லாம் ஏதோ ஒரு விதமானதாக இருக்கிறது. மிருதுவான தோலினால் ஆன இந்திரநீல வர்ணம் உள்ள காலணிகளை அணிய விரும்புகின்றனர். ஸ்திரீகளைப் போன்று நடந்து கொள்ள விரும்புகின்றனர். அது உண்மையே. அது காண்பதற்கு ஏறக்குறைய ஒரு முறை தவறியது போன்று இருக்கின்றது. ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமையரை கத்தரித்துக் கொண்டு ஆண்களைப் போல நடந்து கொள்ள விரும்புகின்றனர். ஆண்கள் பெண்ணை போல நடந்து கொள்ள விரும்புகின்றனர். புரிகின்றதா? அப்படி இருந்த போதிலும் நீங்கள் அவர்களிடம் பேசலாம். அவர்கள் பேசுவதற்கு அருமையானவர்கள், அருமையான ஜனங்கள், நட்பு தன்மை கொண்டவர்கள், நன்றாக பழகக்கூடியவர்கள். இந்த நிலையை கொண்டு வந்ததன் காரணம் என்ன? ஜனங்களின் மேலுள்ள அந்த காரிலுளே ஏதோ காரியம் அதற்குள்ளாக அவர்களை அழித்துக் கொண்டு போகிறது. இயேசுவானவர் பூமிக்கு வந்த நாட்களில் யூதர்களுக்கு இருந்தது போன்று. ஏசாயா அதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுக்கு கண்களிலிருந்தும் காணாமலும் காதுகளிலிருந்து கேளாமலும் இருப்பார்கள் என்கிற நிலைமை இருக்கும் என்று கூறினான். அந்த காரணத்தினால்தான் இயேசு அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக ஜெபித்தார். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் நிறைவேற அது அந்த விதமாய் இருக்க வேண்டியிருக்கிறது. அது மறுபடியுமாய் நமக்கு திரும்பி வந்திருக்கிறது. நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாளை குறித்து வேதமானது முன்னுரைத்து இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று, அதாவது காரியருள் ஜனங்களை மூடும் என்று கூறியுள்ளது. நாம் அதை காண்கிறோம். அங்கே ஏதோ காரியம் இருக்கின்றது. ஜனங்கள் அதை செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியவில்லை. நிக்கோதேமு ஒரு சமயம் அதை கர்த்தருக்கு முன்பாக கூறினான், நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற காரியங்களை ஒருவனும் செய்ய மாட்டான் என்றான். ஆனால் யூதர்கள் மேல் இருந்தது அந்த காரிருள் அல்லது குருட்டாட்டம். அதாவது மேசியா வந்து புறஜாஜாரிலிருந்து ஒரு மனவாட்டியை எடுக்கும்படியாக அப்படியாயிருந்தது. அவர்கள் அவரை புறக்கணிக்க வேண்டியதாயிருந்தது. இன்றைக்கு சபைகளின் மேல் இருக்கின்ற காரியங்களும் மற்ற காரியங்களுமே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதான வெளிச்சத்தை காண முடியாதபடி செய்கிறது. புரிகின்றதா? பாருங்கள், அப்பேற்பட்டதான ஒரு பாரமான அழுத்தம் இருக்கிறது. இன்றைய புகழ் வாய்ந்த சுவிசேஷர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர்கள் தொடர்ந்து எழுப்புதற்காய் கூச்சலிட்டுக் கொண்டு அதற்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளுதல் இல்லாமல். இப்பொழுது நாம் இதை கண்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. அவர்கள் அதில் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இதை கூற முயற்சிக்கவில்லை. சரி சகோதரன் பிரண்ணம், உலகத்தில் இருக்கின்ற ஒரு சத்தியத்தை நீர் உடையவராய் இருக்கிறீர் என்று ஜனங்கள் நினைக்கும்படியாய் நான் கூற முயற்சிக்கவில்லை. இல்லை, அது தவறானது. பாருங்கள், இந்த வெளிச்சத்தை தேடி முயற்சித்துக் கொண்டிருக்கிறவர்களின் பயனுக்காக நாம் நடந்து கொண்டிருக்கின்றதான இந்த வேளையின் வெளிச்சத்தில் நான் இதை கூறுகிறேன். உண்மையாகவே இயேசு சொன்னார், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர மாட்டான் என்று. ஒரு மனிதனும் ஒருபோதும் அதை காணப்போவதில்லை. அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து அது மட்டுமே அதை பெற்றுக் கொள்ளப் போகிறது. ஆனால் நாம் மறுபடியுமாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று வேறும் அதை கூறுகிறது. காரிருள் ஜனங்களை மூடும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறான். இந்த நேரத்தில் உலகத்திலுள்ள ஜனங்களின் மேல் நமக்கு சரியாக இருக்கின்றது அதுதான். ஜனங்களின் மேல் காரிருள் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பிரசங்கித்து அதற்காக நிற்க முயற்சிக்கிறது போன்று தேவன் அவருடைய மிகுந்த இரக்கத்தில், அதாவது அவர் எப்பொழுதும் அவருடைய நிகழ்ச்சிகளை வானத்தில் காட்டுகிறார். அவருடைய மகத்தான நிகழ்ச்சிகள் பூமியில் நடைபெறுவதற்கு முன்னர் வானத்தில் அது சம்பவிக்கிறது. அவர் தம்மை தாமே பிரதிபலிக்கிறார். வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமானால், மேசியா தம்முடைய ஊழியத்தை துவங்க வேண்டி அவர் வருவதற்கு முன்னர் அவர் இருக்கின்ற இடத்திற்கு ஞானிகளை வழிநடத்த அங்கே வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றினது. அந்த ஞானிகளோடு தேவன் எந்த விதமாய் இடைப்பட்டார் என்ற என்னுடைய கடந்த செய்தியை நீங்கள் கேட்டது போன்று, ஒரு சொப்பனத்தின் மூலமாக அவர்களை அவர் ஒரு பக்கமாக திருப்பின அந்த நாளில், தம்முடைய சொந்த மகனின் நாளை எவ்விதமாய் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் ஒரு சொப்பனத்தின் மூலமாக யோசேப்புக்கு கூறினார். அவன் சொப்பனம் கண்டபடியினாலே அங்கே பாதுகாவல் உண்டாயிருந்தது. ஒரு சொப்பனம் என்பது தரத்தில் இரண்டாவது, ஒரு பக்கத்திற்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் சரியானது அல்லாத சொப்பனங்களை கூட ஜனங்கள் காணலாம். ஆனால் தேசத்தில் அந்த நாட்களில் தீர்க்கதரிசியே இல்லாதிருந்தது. பாருங்கள், அங்கே தீர்க்கதரிசியே கிடையாது. ஆகவே தேவன் எதை உபயோகிக்க வேண்டுமோ அதை உபயோகிக்க வேண்டியதாயிற்று. நாம் மட்டும் நம்முடைய திறனையும் எல்லா காரியங்களையும் பிரதிஷ்டை செய்வோமானால் தேவனால் அதை எடுத்து உபயோகிக்க முடியும் என்பதனை அது நமக்கு போதிக்கிறது. ஆனால் முதலாவதாக அது பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். உங்களுடைய தியானம் அது உண்மையிலேயே உங்கள் சொப்பனத்தை பிரதிபலிக்கிறது. பாருங்கள், அது உங்களுடைய உள்ளுணர்வு. அது ஏதோ நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்ததும் அல்லது அதை போன்று ஏதோவாக இருக்கின்றது நீங்கள் காணலாம். உங்கள் சிந்தையானது தேவன் மேல் இருக்கட்டும். அப்பொழுது பாருங்கள், அவருக்காக அது ஏதோ காரியத்தை பிரதிபலிக்கின்றதா இருக்கும். நீ என்னவா இருக்கின்றாயோ அது அவரை பிரதிபலிக்கட்டும். மேலே உள்ள வானத்தில் நான் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை கவனித்தீர்களா? அந்த லைவ் புத்தக வெளியீட்டில் வெளிவந்ததே அந்த வெளிச்சத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே இந்த வீட்டில் வசிக்கின்ற அந்த சகோதரன் அதை இந்த சுவற்றில் வைத்திருக்கிறார். முக்கோண வடிவ வெளிச்சம். என் மனம் அதை குறித்து சிந்திக்க தொடர்ந்தது. இங்கே ஏழத்திலாவது லாம்சா மொழிபெயர்ப்பு வேதாகமம் இருக்குமானால் அதனுடைய அட்டையை சற்றே நோக்குவீர்களானால் ஒரு மூன்று ஒன்றான திருத்துவ வெளிச்சம், வட்டமான ஒளியை போன்று மூன்றுகள் முனைகள் கொண்ட ஒளியை காணலாம். டாக்டர் லாம்சா என்னுடைய நண்பர்களில் ஒருவர், என்னுடைய தனிப்பட்ட நண்பன். அவர் வேதத்தை மொழிபெயர்த்துக் கொண்டிருந்த போது அதை அவர் இருக்கின்ற உண்மையான திருத்துவ விதத்தில் தேவனை சித்தரிக்கின்ற பழைய எபிரேய அடையாளம் என்கிறார். மூன்று தேவர்கள் அல்ல, ஆனால் அதே தேவனின் மூன்று வெளிப்படுதல்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். முக்கோண வடிவத்தில் ஒரு முழுவட்ட வெளிச்சமாயிருக்கும். அதன் அர்த்தம் தேவன் மூன்று அலுவலகங்களில் வாசம் பண்ணுகிறார் என்பதாகும். பிதாத்துவம், குமாரத்துவம், பரிசுத்த ஆவியின் யுகம், எல்லாவற்றிலும் அதே தேவன். ஆனால் ஏழு முத்திரைகள் வெளிப்படுவதற்கு முன்பு நீங்கள் கவனித்தீர்களா? அந்த மகத்தான வினோதமான வெளிச்சம் டூசானில் உள்ள பிளாக் ஸ்டாப்புக்கு மேலாக காணப்படுவதற்கு முன்னர் நாங்கள் எங்கிருந்தோம் என்பதை கவனித்தீர்களா? சகோதரன் பிரெட், இன்னும் ரெண்டு பேர்கள் அப்போது எங்களோடு அக்காலையில் இருந்தார்கள். அது சம்பவிப்பதற்கு எத்தனையோ மாதங்களுக்கு முன்பதாக அது கூறப்பட்டது. இன்று காலையில் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரன் பிரெட் சாத்மேன், சகோதரன் ஜீனி நார்மன் இருவரும் அந்தபடி உண்டான போது அங்கே இருந்தனர். ஆனால் அவைகள் சம்பவிக்கும் என்று அறியாதவர்களாய் அவர்கள் அங்கு இருந்தனர். ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டதும் வேறு முழுவதிலும் உள்ள ஏழு ரகசியங்களை கொண்டதுமான ஏழு முத்திரைகள் உடைக்கப்பட வேண்டிய நேரமானது சமீபமாய் இருக்கிறது, நீ போ என்று அவர் என்னை அனுப்பி வைத்தார். காலத்தின் ஊடாக தோன்றின சபை காலங்களின் தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட சில பகுதியை மட்டும்தான் திறந்தனர். ஆனால் ஏழாம் மணி வேளையிலே, ஏழாம் தூதனின் நாட்களிலே இந்த ரகசியங்கள் எல்லாம் நிறைவேறும். புரிகின்றதா? ஏழாவது பூமிக்குரிய தூதன், பாருங்கள், அவர் குறிப்பிடுகின்ற இந்த தூதன் அப்பொழுது பூமியின் மேல் இருந்தான். தூதன் என்பதற்கு தூதை, செய்தியை கொண்டு வருபவன் என்று அர்த்தம். அதற்கு பின்னர் அவன் இன்னொரு தூதன் இறங்கி வர கண்டான். இங்கே இந்த செய்தியை கொடுக்கப்பட்ட அந்த பூமிக்குரிய தூதன் அல்ல, ஆனால் வேறொரு பலமுள்ள தூதன் வானவில் அவனை சூழ்ந்திருக்க வானத்திலிருந்து இறங்கி வர கண்டான். அவன் ஒரு பாதத்தை பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் வைத்து, இனி காலம் செல்லாது என்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டான். புரிகின்றதா? அந்த ஏழு முத்திரைகளை உடைத்து அவைகளை வெளிப்படுத்துவதற்கு முன்னர் அவர் அற்புதங்களை காட்டினார். முதலாவதாக அதை அவர் வானங்களிலே காட்டினார். அந்த தெற்கத்திய ஐக்கிய நாடுகள், மெக்சிகோ இவைகளின் ஊடே புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. லைஃப் பத்திரிகையில் அந்த படம் அங்கே இப்பொழுதும் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்னமும் அது அவர்களுக்கு மர்மமாயிருக்கிறது. ஆனால் பூமியில் அதை அவர் செய்வதற்கு முன்பாக அதை வானங்களிலே வெளிப்படுத்துகிறார். அவர் அதை எப்பொழுதும் செய்கிறார். அவருடைய அடையாளங்களை அவர் முதலாவதாக வானங்களில் காட்டுகின்றார். வானராசிகளிலும் கூட அவர் அதை காட்டுகிறார். நான் வானராசிகளை குறித்து உபதேசிக்கப் போவதில்லை, ஆனால் வானங்கள் அவைகளை வெளிப்படுத்துகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். வானராசிகளில் நட்சத்திர கூட்டத்தில் நாம் கண்டது என்னவென்றால், அந்த வானராசிகளில் அவர் முழு வேதாகமத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அங்கே நாம் காண்கிறது என்னவென்றால், வானராசிகளில் முதலாவதாக கன்னி ராசியில் துவங்கி வானராசிகளில் கடைசி ராசி சிம்ம ராசியில் முடிகிறது. அது எதை காட்டுகிறது என்றால், இயேசுவானவர் முதலாவதாக பூமிக்கு கன்னியின் மூலமாக வருவார் என்றும், இரண்டாவது முறையாக அவர் வரும்போது யூதா கோத்திரத்து சிங்கமாகவும் வருவார் என்பதையும் அது காட்டுகிறது. புரிகின்றதா? அதற்கு முன்பாக அவர் இரண்டு குறுக்கு மீன்களில் வழியாக செல்கிறார். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான கடகராசி காலம். வானங்கள் யாவும் அவரை வெளிப்படுத்துகின்றன என்று வேதம் கூறுகின்றது. சில மாதங்களுக்கு முன்னர் நான் ஜப கூடாரத்தில் தொடர்ச்சியான கூட்டங்களை ஏழு சபை காலங்களின் பேரில் நடத்தினேன். ஒருவேளை நீங்கள் யாவருமே அதை கேட்டிருக்கலாம். அந்த கரும்பலகையில் ஏழு சபை காலங்களையும் நான் மறைந்து முடித்த பின்னர் எப்படி அந்த வெளிச்சமானது உள்ளே வந்து எப்படி அந்த வெளிச்சம் வெளியே போனது, அதை இங்கு எங்காவது நீங்கள் வைத்திருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். எப்படி இருந்தாலும் அது நமது மத்தியில் இருக்கிறது, நாம் அறிவோம். வினோதமான காரியம், கடைசி நாளன்று கடைசி சபை காலமானது வரைந்து முடிந்த பிறகு இப்பொழுது நமது மத்தியில் இருக்கும் இந்த மகத்தான அக்னி சம்பவமானது நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் கீழே இறங்கி வந்து கூடாரத்தின் பின் சுவத்தின் பக்கமாக போனது. அங்கே நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக அந்த சபை காலங்களை வரைந்து நான் கரும்பலகையில் எழுதினது போலவே கருமையாகவும் வெளுப்பாகுமாக அது வரைந்தது. வினோதமாக இருந்தது. அந்த ஒரு நாள் சபையின் சரித்திர நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், வேதத்தில் சந்திரன் சபைக்கும் சூரியன் கிறிஸ்துவுக்கும் பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அதை வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் சபையாகிய ஸ்திரீயை காண்கிறோம். அவளுடைய பாதங்களின் கீழ் சந்திரனும் தலையில் சூரியனும் கிரீடத்தில் 12 நட்சத்திரங்களையும் உடையவளாய் அந்த ஸ்திரீ காணப்பட்டாள். அது என்னவென்றால், அந்த பழைய யூத ஆச்சார பிரமாணமானது அவளுடைய பாதத்தின் கீழும் அவள் சூரிய வெளிச்சத்தின் அண்டைக்கு கடந்து போய்விட்டாள். 12 நட்சத்திரங்களும் 12 அப்போஸ்தலர்களாய் நமக்கு செய்தியை கொண்டு வந்தவர்களாய் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் கீழாயிருக்கிறது. சூரியன் இல்லாத நேரத்தில் வானங்களில் இருக்கின்ற சந்திரனானது சூரியனின் வெளிச்சத்தை பிரதிபலிக்க வேண்டியிருக்கிறது. நாம் நடமாட அது வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கின்றது. அது எவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்பது காரியமல்ல, ஏனென்றால் அது பரிபூர்ண வெளிச்சமல்ல, ஏனென்றால் அது பிரதிபலிக்கத்தான் செய்கிறது. சூரியனானது சந்திரனுக்கு எதிராக பிரகாசிக்கின்றது. சூரியன் இல்லாத நேரத்திலே அதனுடைய வெளிச்சத்தை சந்திரன் பிரதிபலிக்கிறது. ஆனால் சூரியன் உதித்து வரும்போது அதற்கு பிறகு சந்திரன் நமக்கு அவசியப்படுவதில்லை. இங்கு இல்லாத தேவனுடைய குமாரனுடைய வெளிச்சத்தை இன்றைக்கு சபையானது பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. சபையானது வெளிச்சத்தின் பிரதிபலிப்பாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்னார், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுடன் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். அவர் வெளிப்படுத்தின வெளிச்சம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அன்றி வேற எந்த வழியிலும் வெளிச்சமில்லை. அந்த சூரியன் தான் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட போது அங்கே வெளிச்சம் உண்டானது. முதலாவதாக தேவன் அதை உரைத்தார். அந்த வார்த்தை கிரியையில் ஆகாமல் இருந்திருந்தால் என்னவாயிருக்கும்? இன்னமும் வெளிச்சம் வந்திருக்காது. ஆனால் அவர் அதை உரைத்த போது பின்னர் அது வெளிப்பட்டது, ரூபகாரப்படுத்தப்பட்டது. அவருடைய வார்த்தை ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட வெளிச்சம் ஜீவனுக்குள் வந்தது. அந்த ஒரே வழியில் தான் அதை இப்பொழுதும் செய்ய முடியும். அதாவது வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படும் போது மட்டுமே. தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையானது ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும், அப்பொழுது அது வெளிச்சத்தை காட்டும். அப்படிதான் இருக்கிறது. அதன் ஒரு பகுதி பிரகாசம் அடைகிறது, அல்லது ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு பகுதிதான் பிரகாசிக்கிறது. நாம் அதை சபை காலங்களிலே காண்கிறோம். நாம் அதை பழைய ஏற்பாட்டின் சபை காலங்களிலே காண்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலும் அங்கே ஒரு நேரம் வருகின்றது. பிரயாணத்தின் ஒரு குறிப்பிட்ட வெளிப்படுதல் உண்டாகின்றது. அங்கே ஒரு தீர்க்கதரிசி பூமிக்கு வருகிறான். வார்த்தையானது தீர்க்கதரிசியிடத்திற்கு வருகிறது. அவன் அந்த வார்த்தையை ஜீவிக்கும்படியா செய்கிறான். அந்த வார்த்தையானது அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட பின்னர் அது தேவனை பிரதிபலிக்கிறது. அங்கே காலமும் அங்கே அந்த வெளிச்சமும் இருந்தது. அந்த விதமாகத்தான் இன்றைக்கும் வெளிச்சம் வருகிறது. எந்த ஸ்தாபனத்துடனும் ஸ்தாபன ஜனங்களிடத்தும் எனக்கு விரோதம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஒழுங்குகளுக்கு எதிராக என்னால் சிந்திக்கக்கூடியவைகள் எல்லாம் என்னிடம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தவறாயிருக்கிறார்கள். முதலாவதாக எழுப்பின முதலாவது ஒழுங்கு ரோமன் கத்தோலிக்க சபையின் ரோம ஒழுங்காயிருக்கிறது. முதலாவதாக தன்னை ஸ்தாபித்துக் கொண்ட ஸ்தாபனம் ரோமன் கத்தோலிக்க சபைதான். அது ரோமா புரியுள்ள நியாசாவில் நிறுவப்பட்டது. கிறிஸ்துவின் மரணத்திற்கு சுமார் 325 வருடங்களுக்கு பின்னர் ஸ்தாபிக்கப்பட்டது. ரோம சபை ஸ்தாபனம் வந்து ஜனங்களை ஒரு கட்டுக்குள்ளாக்கி அந்த சபைக்கு முரணாக இருக்கின்ற எதையும் விபரீதமானதாக ஆக்கியது. அங்கேதான் அவர்களுக்கு அவர்களுடைய வினோதமான உபதேசங்களும் கிடைக்கப்பெற்று வார்த்தையை விட்டு விலகின ஒரு ஒழுங்கை துவக்கினர். இப்பொழுது அந்த சபையானது அந்த நேரம் முதற்கொண்டு சரியாக இருளை பிரதிபலித்து வந்தது. ஏனென்றால் இருண்ட காலம் என்று நாம் அழைக்கின்றோமே அந்த காலத்தின் ஊடாக நாம் சென்றோம். சுமார் 1000 வருட காலம் அது எல்லா சரித்திரக்காரர்களுக்கும் வேதாகம பண்டிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது இருண்ட காலம் என்று அறிந்ததாக இருக்கிறது. அதாவது ரோம சபையானது எல்லா காரியங்களையும் தன் கட்டுக்குள்ளாய் கொண்டிருந்த நேரமாகும். இந்த ரோம சபை தான் வேசிகளுக்கு தாய் என்று வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 17 கூறுகிறது. அவள் ஒரு மகா வேசியும் வேசிகளுக்கு தாயுமாய் இருக்கிறாள் என்று வெளிப்படுத்தல் 17 கூறுகிறது. அது நடத்தை கிட்டதும் ஒரு ஸ்திரீயின் அசுசியான வாழ்க்கையுமாயிருக்கிறது. அவைகள் இரண்டும் ஒரே காரியமாயிருக்கிறது. இரண்டும் ஒரே மாதிரியானது. வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அது ஒரு ஸ்திரீயாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது வேசி அல்ல. ஆனால் வேசிகள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். புரிகின்றதா? அவள் என்றது ஒருமையை குறிக்கிறது. மகா வேசியாயிருக்கிறார். அப்படியானால் சபைகள் எல்லாம் வேசிகள் என்று அழைக்கப்படுகின்றது. ரோம வேசியின் குமாரத்திகள். அவை எல்லாவற்றுக்கும் அவள் தாயாயிருக்கிறாள். ஸ்தாபனங்களின் தாய். இந்த காரியங்கள் எல்லாவற்றினோடும் நாம் கடந்து வந்து செய்தியும் ஸ்தாபனத்திற்கு எதிராக பூமியினூடாக கடந்து சென்ற பின்பு இது ஒரு விரோதமான காரியம் என்று நமக்கு இல்லையா? பலம் இருந்த இடத்துக்காய் அதை அது தகர்த்தது. 1933 முதல் இந்த நேரம் வரைக்குமாய் கூறப்பட்டும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தரிசனங்கள் தந்து கடைசி காலத்தை காண்பித்தார். நான் 7 காரியங்களை குறித்து பேசினேன். அவைகளில் 5 காரியங்கள் சரியாகவும் அதேவிதமாக பிழையின்றி நடந்துவிட்டது. அதாவது ஜெர்மனி, இத்தாலி எல்லா யுத்தங்களும் தேசிய காரியங்களையும் போன்றது. இந்த காரியங்களை குறித்து என்னிடம் அடிக்கடி பேசுவதில்லை. ஆனால் அவை எந்த விதமாய் சம்பவிக்கும் என்று அவர் கூறினாரோ சரியாக அதே விதமாக சம்பவித்தது. எப்படி முசோலினி எத்தியோப்பியாவுக்கு போவான் என்றும் எத்தியோப்பியா அவன் காலடியில் விழும் என்றும் பின்னர் அவன் ஒரு அவமதிப்புக்குள் வருவான் என்றும் அவனுடைய சொந்த ஜனங்களே காரி உமிழ்வார்கள் என்றும் அவன் அவமானப்படுத்தப்பட்டு அவன் ஜீவித்து வந்த வேசியுடன் வீதியிலே தலைக்கீழாக தொங்கப்படப்படுவான் என்று கூறினேன். எப்படியாய் அமெரிக்கர்கள் ஜெர்மானியரோடு யுத்தத்திற்கு போவார்கள் என்றும் மகத்தான கோடி என்று அழைக்கப்படும் இடத்தண்டை மடங்கடிக்கப்படுவார்கள் என்றும் அங்கே சிமெண்ட் கற்கள் உபயோகித்து கான்கிரீட்டினால் கட்டப்பட்ட அரணிப்பு இருக்கும். அது சான்ஃபிரீட் ரோடு என்று அழைக்கப்படுகின்றது என்று நான் நம்புகிறேன். அங்கே ஒன்று மேக்னெட் என்று அழைக்கப்படுகின்றது. அது பிரான்சில் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அது சரியா? சீக்ஃபிரீட் கோடு என்பது ஜெர்மனியில் இருக்கிறது. அதை கட்டுவதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்னர் கர்த்தர் அதை நான் காணும்படியா செய்தார். அந்த இடத்தில் மடங்கடிக்கப்படுவார்கள் என்பதை அமெரிக்கர்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை. அமெரிக்கர்கள் அப்படி ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அங்கே உள்ளே போன போது கடைசியில் முழு சேனையும் ஏற தாழ மூழ்கி போயிற்று. ஜெர்மானியர்கள் அவர்கள் பீரங்கிகளை அவர்களுடைய படைக்கு நேராக சுட பயிற்றுவித்தார்கள். அங்கு அவர்கள் வருடமட்டாய் காத்திருந்து அப்படியே மூழ்க செய்தனர். அந்த கோடு கட்டப்படுவதற்கு 11 வருடங்களுக்கு முன்னர் நான் அதை கண்டேன். அந்த சீக்ரெட் கோட்டிற்கு அஸ்திபாரம் கூட அப்பொழுது போடப்படவில்லை. இந்த காரியங்கள் எல்லாம் இயந்திரங்கள், மோட்டார்கள், வாகனங்கள் போன்று அப்படி எல்லா காரியங்களும் சரியாக அவர் சொன்னபடியே சம்பவித்தது. இந்த தேசத்தை ஒரு ஸ்திரீ ஆளுவாள் என்பது மட்டுமாக அது ஒரு கால் சபையாயிருக்கலாம். அதற்கு பிறகு முடிவு வரும். இப்பொழுது இதில் இந்த காரியங்கள் யாவையும் எப்படி நான் ஸ்தாபனத்துக்கு எதிராய் தகர்த்து பேசுவேன் என்றும் நாம் காணலாம். ரோமாபுரியின் போப்பானவர் முதன்முறையாக ரோமாபுரியை விட்டு பிரயாணம் செய்து எருசலேமுக்கு வருவார் என்பது ஒரு வினோதமான காரியம் இல்லையா? அவ்வாறு செய்ததன் மூலம் உலகம் முழுவதிலும் எருசலேம் மிக பழமையான சபை என்று அறியப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை முறியடித்து ஆபிரகாம் திரும்பி வருகின்ற போது மெல்கிசேதேக்கு அவரை சந்தித்தார். அவர் எருசலேமின் ராஜாவாய் இருந்தார். ஒரு ஆசாரியன். அது கிறிஸ்துவாய் இருந்தது. அது தேவனாய் இருந்தது. வேறு ஒருவரும் மெல்கிசேதேக்காய் இருக்க முடியாது. அது கிறிஸ்து தாமே. சொல்லப்போனால் தேவன் தாமே புரிகின்றதா? தேவன் தாமே அது ஏனென்றால் அவன் தாயும் தகப்பனும் இல்லாதவன். புரிகின்றதா? இயேசுவுக்கு தகப்பனும் தாயும் இருவரும் இருந்தார்கள் பாருங்கள். ஆகவே இந்த மனிதனோ தாயும் தகப்பனும் இல்லாதவன், நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடிவும் இல்லாதவன். அவர் யாராயிருந்தாலும் அவர் இன்னமும் ஜீவிக்கிறார். அந்த நாட்களில் அவர் சாலேமில் ராஜாவாக இருந்தார். அதற்கு சாலோம் சமாதானத்தின் தேவன் என்று அர்த்தமாம். யுத்தத்திற்கு பின்னர் ஆபிரகாமை சந்தித்து அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் தாபோஜனம் கொடுத்தவர் சாலேமின் ராஜாவாயிருந்தார். ஒரு மிகவும் அழகான பாவனையாய் இருக்கிறது. அதை நாம் எபிரேயர் 7 காணலாம். யுத்தம் முடிந்த பிறகு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். புதிய ராஜ்யத்துக்குள் நாம் நுழைந்த பிறகு அதுதான் நாம் செய்ய போகின்ற முதலாவது காரியம். நாம் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நவமானதாக அவரோடு கூட பிதாவின் ராஜ்யத்திலே புசிப்போம். நான் இது முதல் இந்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நவமானதாய் பானம் பண்ணி புசிக்கும் வரைக்கும் இதை பானம் பண்ணவும் புசிப்பதும் இல்லை. இப்பொழுது சாலேமின் ராஜா பட்டணத்திலிருந்து வந்து கொடுத்த பிறகு கோட்பாடானது அதை பின்னர் எடுத்துக்கொண்டது என்று நாம் கண்டறிந்தோம். அதை தொடர்ந்து கோட்பாடாகவே இருந்தது. ஆனால் இது பழைய சபைக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நமக்கு போதித்து உள்ளபடியே இதை புரிந்து கொள்ள தவறாதீர்கள். புதிய ஏற்பாட்டில் பூமியின் மேலுள்ள இருந்த எருசலேமில் இருந்து நாம் வரவில்லை. ஆனால் நாமோ மேலே உள்ள புதிய எருசலேமில் இருந்து வருகிறவர்களாயிருக்கிறோம். ஆகவே இது சந்திரனாகிய எருசலேமாயிருக்க வேண்டும். மேலே இருந்து வருகின்றதான புதிய எருசலேம் இதுவல்ல. ஆகவே சந்திரன் பூமிக்குரிய சபையை குறிக்கின்றது. போப்பானவர் எருசலேமுக்கு பிரயாணம் செய்வதற்கு முன்னர், அவருடைய பிரயாணத்துக்கு சில தினங்களுக்கு முன்னர், சந்திரன் வானங்களில் முழுவதுமாக இருளடைந்தது. அப்படி நடந்தது என்பது வினோதமானதல்லவா? அவர் இங்கேயும் கூட வருகிறார். உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்படியா இதற்கு முன்பு சம்பவித்ததே கிடையாது. ஆனால் அது என்னத்தை காட்டுகிறது? ஐக்கியத்தை தனக்கு சாதகமாக பெற்றுக்கொள்ள அவர் அதை செய்கிறார். அவர் எருசலேமுக்கு வந்த மறுதினம் கிரேக்க வைதிக தலைவரை சந்தித்தார். அது எதை பிரதிபலிக்கிறது? ஐக்கியம். அது அவர்களுக்கு தேவையாயிருக்கிறது. புரோடெஸ்டன்ட் மார்க்கமும் கத்தோலிக்க மார்க்கமும் ஒன்றாக இணைகிறது. அதைதான் அவர்கள் செய்கிறார்கள். அதை முழுவதுமாய் செய்வார்கள். சந்திரனானது முழுவதுமாக இருளாக்கினதன் மூலமாக தேவன் இதை நமக்கு பிரதிபலித்தார். அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் அதை நமக்கு பிரதிபலித்து காட்டினார். அந்த சந்திரனின் படங்களை புகைப்படமாக எடுத்தார்களே, அது உங்களில் யாரிடத்திலாவது இருக்கிறதா? பார்த்தீர்களா? அது இங்கே என்னிடம் இருக்கிறது. 7 காலம் இன்னும் முடியாததினால் அதை விட்டுவிட்டு மற்ற யாவும் தத்துரூபமாய் அப்படியே இல்லையா? பரிசுத்த ஆவியின் உதவினால் நான் சபை காலங்களை வரைந்தேனே, சரியாக அதை போலவே இருக்கிறது. அங்கே அவைகளில் 6 படங்கள் இருக்கின்றன. 7 இன்னும் முடிவு பெறவில்லை. சந்திரனின் 6 விதமான நிலைமைகள் முதல் சபையின் காலத்தில் எவ்வளவு பிரகாசமாய் அது இருக்கிறது. 2, 3, 4, 5, 6 காலங்களில் இருண்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் எந்த விதமாய் கரும்பலையில் என்னை வரையும்படி செய்தாரோ அதே விதமாகவே இருக்கிறது. அதற்கு பின்னர் 2 முன்னர் அவரே வந்து அதை அடையாளம் காட்டும்படியாய் சுவற்றில் எழுதினார். சந்திரன் தன்னைதானே பிரதிபலித்தது. விஞ்ஞானமானது மறுபடியுமாக சபை காலங்களை புகைப்படமாக பிடித்துக் கொண்டது. உயரே வானத்தில் காணப்பட்ட வெளிச்சத்தை புகைப்படம் பிடித்து லைஃப் பத்திரிகையானது பிரசுரித்தது போலவே இருந்தது. இது 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போதும் 7 தூதனின் காலத்தில் வெளிப்பட்டதுமான நேரத்தில் சம்பவித்ததாகும். 7 தூதனுடைய ஊழியத்தின் நாட்களிலே காலங்களாய் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள், தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு நிறைவேறியது. அந்த நேரத்தில் தான் அது சம்பவிக்க வேண்டியதாய் இருந்தது. அவர் அதை அப்படியே செய்தார். அவருடைய வார்த்தைகள் தவறி போகாது. அது ஒரு வினோதமான காரியம் இல்லையா? அவர் வைத்திருக்கின்றதான அதே காரியத்தை தேவன் வானத்திலே வரைந்து அதே தேவன் நான் அதை கரும்பலகையில் வரையும்படியா செய்தார். அதற்கு பிறகு அவரே அதை வரைந்தார். அது 3 முறையாகிறது. அதை அவர் பரிபூர்ணமாய் அடையாளம் காட்டினார். அது சரியாக போப்பானவர் எருசலேமுக்கு போவதற்கு முன்னதாக சம்பவித்தது. சந்திரன் தான் சபை. அது சபைக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. சபையாகிய சந்திரனுக்கு முன்பாக பூமியின் நிழலானது கடந்து போகிறது. உலக பிரகாரமான இசம், உலக பிரகாரமான காரியங்களின் நிழலானது, உலக பிரகாரமான சபையானது வேதாகமத்தின் முழு வெளிச்சத்தையும் இருளாக்கும்படியாக குறுக்கே பாய்கிறது. உலகமானது வெளிச்சத்தின் பிரதிபலிப்பில் குறுக்கே வந்தது. உங்களுக்கு புரிகின்றதா? சந்திரனின் வெளிச்சத்தின் குறுக்கே உலகம் வந்து சூரியனின் வெளிச்சம் படாதபடி இருளாக்கிற்று. சந்திரனின் பிரதிபலிப்பு பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் உலகம் குறுக்கே வந்து அதை இருளாக்கிற்று. அது குறுக்கே வந்து ஆவியின் ஏவுதலினாலே சரியாக அது செய்தது போலவே அது சம்பவிப்பதற்கு முன்னதாகவே படங்களை வானத்திலே வரைந்தது. லூசான் செய்தித்தாளை சகோதரி சிம்சன் கொண்டு வந்தார்கள் என்று நினைக்கிறேன். சகோதரி சிம்சனுக்கு அது தெரியுமோ என்று எனக்கு தெரியாது. அப்பொழுது அவள் அதை புரிந்து கொள்ளவில்லை. நான் அந்த பத்திரிகையிலிருந்து சில படங்களையும் குறிப்புகளையும் வெட்டி உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று சொல்லி என்னிடம் கொடுத்தாள். ஏதோ வினோதமாக இருக்கிறது என்று நான் எண்ணினேன். நான் அங்கே உள்ளே போய் அதை எடுத்து அதை நோக்கி பார்த்தேன். அதை அங்கே இருக்கிறது, சரியாக அப்படியே இருக்கிறது. பாருங்கள், சரியாக நான் எதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேனோ அதேதான் என்றாள். அதோ அப்படியே பத்திரிகையில் இருக்கிறது. உங்களுக்கு அதில் ஒரு பிரதி தேவை என்றால் அது எந்த பத்திரிகையில் இருந்தது என்பதை குறித்து ஒரு கால் சகோதரி சிம்சன் உங்களுக்கு சொல்லலாம். டிசம்பர் 28 என்று சகோதரி சிம்சன் கூறுகிறார்கள். என்ன சொல்கிறீர்கள்? டிசம்பர் 28 மாலை பதிப்பு. பாருங்கள், அந்த வெளிச்சத்தை தடை செய்ய அவர் எருசலேமுக்கு போவதற்கு முன்பாக, அப்படி இல்லை என்றால் அவர் போக வேண்டிய அவசியமில்லை. அந்த விதமாக பிரகாசிப்பதற்கு என்ன நேரம், ஸ்தானம், உரிமை அதற்கு இருக்கிறது. இப்பொழுதோ அது அதை முற்றிலுமாக தடை செய்து போட்டது. கடைசி காலத்தில், 7வது சபை காலத்தில் அது இருளுக்குள்ளாக போகின்றது. என்ன ஒரு மகத்தான காரியத்தை கர்த்தர் நமக்கு கூறுகிறார்! எல்லா காரியங்களிலும் அது தவறி போனதே கிடையாது. ஆனால் தேவன் எதை வானங்களில் வெளிப்படுத்தி அதை கூறி நோக்கி பார்த்தாரோ, அதை இங்கே அடையாளம் காட்டி அதை அது முற்றிலுமான சத்தியம் என்று அதை ரூபகாரப்படுத்தினார். இந்த லவோதிக்கேயா சபையானது இருளுக்குள் இருக்கிறது. இப்பொழுது வார்த்தையாகிய இயேசுவானவர் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் சபைக்கு வெளியே இருந்து கொண்டு கதவை தட்டிக்கொண்டு உள்ளே பிரவேசிக்கும்படியாய் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. வேதாகமம் கூறினது சரியா? ஆமேன். வேத வாக்கியங்களின் பரிபூரணமானது அவருடைய மகத்துவமான நாமத்தின் மகிமையாயிருக்கிறது. கோப்பின் விஜயமானது சபைகள் இருண்டு கொண்டு போவதற்கு ஒரு அடையாளமாயிருக்கிறது. வெளிப்பட்ட உலகத்தின் ஒளி வேதாகமே. இயேசு சொன்னார், அவர் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறார் என்று. பேரும் கூறுகின்றது, அவர்தான் வார்த்தை என்று. வெளிப்பட்ட அல்லது ரூபகாரப்படுத்தப்பட்ட வேத வாக்கியங்களே ஒளியாயிருக்கிறது. இருளானது சபையை ஆண்டு கொள்ளும் போது ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையே ஒளி என்று கூற அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். அது முன் நிகழ்வதை நாம் கண்டுவிட்டோம். அது சம்பவிப்பதற்கு முன்னரே ஏவுதலினால் அது கூறப்பட்டாயிற்று. சந்திரனால் முன் நிகழப்பட்டு அது சம்பவிக்கிறது என்று காட்டி இதோ அது நிகழ்ந்தேறுகிறது. அந்த மணி வேளை நம்மேல் இருக்கிறது. ஜனங்களின் மேல் இப்பொழுது காரில் இருக்கிறது. அதுதான் காரியம். இவைகளெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? நாம் எங்கே நிற்கிறோம்? எந்த மணி நேரத்துக்குள் நாம் இருக்கிறோம்? அவருடைய வருகைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம்? அவர்கள் எல்லாருக்கும் ஒரு எழுப்புதல் உண்டாகும் போது என்று நீங்கள் சொல்லலாம், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். சரிதானே? அதன் அர்த்தம் என்ன? தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை வேறு பிரிக்க தொடங்கிவிட்டார். பாருங்கள், அதை அப்படியே அழுத்தி பின்னாக தள்ளுகிறார். ஆதியிலே அவர் செய்தது போன்று ஒரு புதிய நாள் உதயமாகிறது என்பதை காண்பிக்கும் பொருட்டு சபை காலங்கள் மங்கிக் கொண்டே போகிறது. சபை காலங்கள் மங்கிக் கொண்டே போகிறது. தேவன் இருளை ஒரு பக்கமாக அழுத்தி ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார். அதை அது செய்யத்தான் வேண்டும். சபை ஸ்தாபனங்களை மங்கச் செய்ய, உலகத்தை மங்கச் செய்ய அதை செய்யத்தான் வேண்டும். உலகமானது அதை மூடிக்கொண்டிருக்கிறது. லௌகீக பிரகாரமான காரியங்கள் முழு காரியத்தையும் கவர்ந்து விட்டது. அப்படியானால் தேவன் கூறினது சரியல்லவா? உலக பிரகாரமான காரியங்களால், உலக பிரகாரமான உறுத்துதல், உலக பிரகாரமான நடந்து கொள்ளுதல், உலக பிரகாரமான ஜீவித்தல், அதுதான் உலகம். சரி பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். இது உங்களுடைய வீடல்ல. சற்று வயதானவர்களாகிய நமக்கு இதை கூறுகிறேன். நாம் ஏன் பின்னோக்கி பார்த்து மீண்டுமாக வாலிபமாக முயற்சிக்கிறோமே? நம்மால் அதை செய்ய முடியாது. ஆனால் நாம் முன்னோக்கி பார்க்கிறோம், பின்னோக்கி பார்ப்பதில்லை. என்ன நடந்தது என்று இங்கே நோக்கி பார்த்து நடக்கப் போகின்றது என்னவா இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். நாம் அந்த நேரத்திற்காக காத்திருந்து அதை நோக்கி தொடர்கிறோம். அநேக நல்ல உத்தமமான ஜனங்கள் இன்றைக்கு இந்த கோட்பாடுகளிலும் சபைகளிலும் ஸ்தாபனங்களிலும் சிக்கிக் கொண்டு தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கின்றனர் என்று 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் கூறுகின்றது. காரிருள் இஸ்ரவேல் குருடாக்கப்பட்டது புறஜாதியாருக்கு வெளிச்சம் உண்டாக்கும்படியாக. இப்பொழுதோ புறஜாதியாரின் குருட்டாட்டம் இஸ்ரவேலின் வெளிச்சமாயிருக்கிறது. அது இரவும் பகலும் போல் இருக்கிறது. ஒரு பக்கத்திற்கு இருளாய் இருக்கிறது, இன்னொரு பக்கத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறது. பின்னர் வெளிச்சமானது இன்னொரு பக்கத்திற்கு வருகின்றது. ஆகவே சந்திரனானது எப்போதும் போல தன் வழியாய் செல்கின்றது. ஆனால் உலகத்தின் இருளோ சந்திரனின் வெளிச்சத்தை மறைத்து போடுகிறது. புறஜாதியாரின் சபை காலம் முடிந்துவிட்டது என்பதனை இது நமக்கு பிரதிபலிக்கிறது. சபையானது தன்னை ஆயத்துப்படுத்திக் கொண்டு வருகிறது. சிறிது காலமாகவே சபையானது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வேலையாயிருக்கிறது. ஏனென்றால் புரஜாஜாரின் மேல் இருள் வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் யூதர்கள் மேல் வெளிச்சம் உதயமாகும். சூரியனானது கிழக்கிலிருந்து மேற்காக பிரயாணம் செய்தது. இப்பொழுது நாம் மேற்கு கடற்கரையில் இருக்கிறோம். வெளிச்சம் ஒரு காரியத்தை மட்டுமே செய்யும், திரும்பி கிழக்காக இன்னொரு பக்கத்திற்கு தான் செல்லும். உங்களுக்கு புரிகின்றதா? ஆமேன். வெளிச்சமானது திரும்பி கிழக்காக எங்கே துவங்கினதோ அங்கே இஸ்ரவேலுக்கே திரும்பி போக முடியும். தேவன் சிறிது காலம் அவர்களை குருடாக்கினார். ஆனால் இப்பொழுதோ இருள் புறஜாதியாரின் உலகத்தின் பேரில் அழுத்தப்பட்டு முழு காரியத்தையும் மூடி போட்டது. புறஜாதியாரின் காலம் முற்று பெறும் வரைக்கும் புறஜாதியார் எருசலேமை மிதிப்பார்கள். இயேசுவானவர் அவிதம் கூறியுள்ளார், இப்பொழுதோ அது முடிந்துவிட்டது. காரிருள் ஜனங்கள் மேல் இருக்கிறது. அதை சம்பவிப்பதற்கு முன்னர் அவர் அதை பூமியின் மேல் காட்டினதைப் போன்று தேவன் அதை ஆகாய பிரிவிலே காட்டினார். நாம் அதற்குள் இருக்கிறோம். நல்ல ஜனங்கள், உத்தமமான ஜனங்கள் இதற்குள்ளாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மரியாளும் யோசேப்பையும் போன்று அவர்கள் மிகவும் உத்தமமானவர்கள். புரிகின்றதா? அவர் அவர்களுடனே இல்லாதிருந்த போது அவர் அவர்களுடன் இருப்பதாக நினைத்தார்கள். மரியாளும் யோசேப்பும் உங்களுக்கு தெரியும். அதாவது அவர்கள் பண்டிகைக்கு சென்றிருந்த போது, இயேசுவானவருக்கு 12 வயதாக இருக்கும் போது அவர் அவர்களோடு கூட இருப்பதாக எண்ணிக்கொண்டார்கள், யூகித்தனர். ஆனால் அவரோ அவர்களோடு இல்லை. நல்ல ஜனங்கள் இன்றைக்கும் அவிடமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் ஸ்தாபித்துக் கொண்டார்கள். இந்த ஸ்தாபனங்களில் உள்ள இந்த ஜனங்கள் அவர்கள் ஏதோ நல்ல காரியம் செய்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று யூகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படியா? இல்லை. அநேக ஜனங்கள் தங்கள் போதவர்களுடன் கைகுலுக்கி தங்கள் பெயர்களை சபையின் புத்தகங்களில் பதிவு செய்த போது அவர் அவர்களுடன் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர் அவர்களோடு இல்லை. அநேக ஜனங்கள் அவர்கள் மீதில் தண்ணீர் தெளிக்கப்பட்ட போது, திடப்படுத்தலின் போது, பிதாகுமாரர் பரிசுத்தாவிய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற போது அவர் அவர்களுடன் இருக்கிறதாக நினைக்கிறார்கள். அவர்கள் நல்ல மனிதர்கள். மரியாளும் யோசேப்பும் நல்ல மனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் அங்கே இல்லை. எதையும் யூகிக்க வேண்டாம். வெளிச்சம் ஒளி என்பது என்ன? ரூபகாரப்படுத்தப்பட்ட உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு புறம்பாக அங்கே ஒளியே கிடையாது. புரிகின்றதா? பிரகாசமான விளக்குகளை கொண்டு பூமியை வெளிச்சமாக்க முடியாது. குமாரனாகிய வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை அதற்கு அவசியமாயிருக்கிறது. அவர்கள் நல்ல மனிதர்கள். அந்த வார்த்தையின் பிழையற்ற தன்மையை கவனியுங்கள். அது எவ்வளவு பரிபூர்ணமாயிருக்கிறது. மரியாள் என்ன கூறினார் என்று நீங்கள் கவனித்தீர்களா? அருமையான கத்தோலிக்க ஜனங்களே, உங்களுக்கு இதை கூறுகிறேன். உங்களுக்கு விரோதமாக எனக்கு ஒன்றுமில்லை, உங்களுக்கு எதிராக எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் சேர்ந்துள்ள முறைமைதான், புரொடெஸ்டன்ட்களாகிய உங்களுக்கும் காரியம் அடையதான் அந்த முறைமை தான். மரியாள் தேவனுடைய தாயா? அவளுடைய சொந்த குமாரனாகிய ஒரு 12 வயதுள்ள சிறுவன் அவளை திருத்த வேண்டி இருந்தது என்று கண்டோம். மரியாளை இயேசுவானவர் தன்னுடைய தாய் என்று அழைத்ததாக வேதாகமத்தில் ஒரு முறை கூட எழுதப்படவில்லை. அவள் அவருடைய தாய் அல்ல. அவள் எப்படி தேவனுக்கு ஒரு தாயாக இருக்க முடியும்? உலகத்தில் வரும்படியாய் அவர் உபயோகித்த ஒரு கர்ப்பப்பை தான் அவள். அந்த கர்ப்பப்பையின் மூலமாகத்தான் அவர் உலகத்துக்கு வெளிப்பட்டார். அவளுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு வேத வார்த்தையும் அவளை தாய் என்று கூறவில்லை. மரியாள் எப்படி தவறாய் கூறினார் என்பதை கவனியுங்கள். ஆனால் அவருடைய வார்த்தையோ பரிபூர்ணமாயிருக்கிறது. அவள் தேவாலயத்தில் அவரை 12 வயதில் வேத சாஸ்திரிகளோடு கற்பித்துக் கொண்டிருக்க கண்டாள். அவர் பள்ளியில் கூட படித்ததில்லை. 12 வயது சிறுவனாக அவர் அவர்களை திகைக்க வைத்தார். அல்லது அவர் படித்திருந்தாலும் அதை குறித்து எந்த சான்றும் இல்லை. ஆனால் 12 வயது பையனாக அவருடைய ஞானத்தினால் தேவாலயத்தின் ஞானிகளை பிரமிக்க வைத்தார். உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்று அவள் கூறினார். அந்த தாயானவள் தானே இந்த விதமாக சொல்லி இருக்க வேண்டும், உன் தகப்பனாகிய யோசேப்பும் நானும் உன்னை விசாரத்தோடு தேடினோமே என்று. அவளுக்கு அவர் என்ன பதிலளித்தார்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதென்று நீ அறியீர்களா? அவர் மட்டும் யோசேப்பு கடுத்தவைகளில் இருந்திருந்தாரே ஆனால் அவர் வீடுகளை கட்டிக் கொண்டிருந்திருப்பார், அல்லது ஒரு தச்சன் பட்டறையில் இருந்திருப்பார். ஆனால் அவர் யோசேப்பின் குமாரன் அல்ல. நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்கிறேன். நான் கேள்விப்படுகின்ற காரியங்களையும் ஸ்தாபனங்களையும் கோட்பாடுகளையும் திருத்திக் கொண்டிருக்கிறேன். புரிகின்றதா? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்கிறேன். யோசேப்பு தான் அவருடைய தகப்பனார் என்று அவர் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை. ஆனால் மரியாளோ அப்படி ஒப்புக்கொண்டால் அப்பொழுது அவர் அப்படியே திரும்பி அதை திருத்தினார். அவள் உன் தகப்பனும் நானும் உமை தேடினோம் என்றால், அவர் அதற்கு நான் என் பிதாவுக்கு அடுத்தவள் இருக்கிறேன் என்று சொல்லி யோசேப்பு அவருடைய தகப்பன் அல்ல என்று காட்டினார். அவருடைய வார்த்தைகள் பரிபூர்ணமாயிருக்கிறது பாருங்கள். ஆனால் மரியாளும் மற்றவர்களும் யூகித்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது பாருங்கள், அது என்னவா இருந்ததென்று அவள் அதனால் கவர்ச்சிக்கப்பட்டாள். இந்த ஆசாரியர் மற்றானோர்களின் முன்பாக அவர்கள் நினைக்கின்றபடி அவள் அந்த விதமான ஒரு ஸ்திரீ அல்லவென்று அவள் காட்ட விரும்பினாள். அவள் அதை செய்ததினால் அவளுடைய சொந்த சாட்சியின் அஸ்திபாரத்தையே முற்றிலுமாக கிழித்திருந்து விட்டார். ஒரு தேவதூதன் அவரிடம் வந்து இந்த விதமாக கூறினான் என்று சாட்சியெல்லாம் கூறின பிறகு, அதாவது நீ ஒரு புருஷனை அறியாமலேயே நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை, ஒரு கன்னி பிறப்பான குமாரனை பெறுவாய் என்று சாட்சி கொடுத்தாள். இங்கேயோ அந்த உயர்ந்த சனகரிப் சங்கத்துக்கு முன்பாக அவள், இங்கே இருக்கின்ற உன் தகப்பனாகிய யோசேப்பும் நானும் உன்னை விசாரத்தோடு தேடினோம் என்றார். அந்த 12 வயதுள்ள சிறுவன், நான் என் பிதாவுக்கு அடுத்தவர் இருக்கிறேன் என்றார். அது என் பிதா அல்ல என்று அவர் கணித்து கொண்டார். சபையை இன்றைக்கு பாருங்கள், சங்கங்கள் உலகத்தின் காரியங்கள் முதலானவைகளால் கவர்ச்சிக்கப்பட்டால் இப்பொழுது அவள் அந்தகாரப்படுத்தப்பட்டால் தேவன் அவளை கடிந்து கொண்டார். அவளை தயார் என்று இயேசுவானவர் ஒரு முறையாவது சொன்னது கிடையாது. எங்கோ ஒரு நாள் ஒரு வீட்டில் நடந்து கொண்டிருந்த அவருடைய கூட்டத்தில் அவரை சந்திக்கும்படியாய் அவள் வந்திருந்தாள். யாரோ ஒருவன் வந்து வாசலுக்கு வெளியே உம்முடைய தாயும் சகோதரர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் அதற்கு, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார், அவர்கள் யார் என்றார். அங்கேயுள்ள அவருடைய சீஷர்களை நோக்கி பார்த்து அவர், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே என் தாயும் என் சகோதரனும் என் சகோதரியுமாயிருக்கிறார்கள், அவர்கள் அப்படியாய்த்தான் இருக்கிறார்கள் என்றார். சிலுவையில் அவர் மறித்துக் கொண்டிருந்த போது வாலிப அப்போஸ்தலனாகிய யோவானிடத்தில் அவர் யோவானிடத்தில், அதோ உன் தாய் என்றார், மகனே அதோ உன் தாய் என்றும், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றும் கூறினார். பாருங்கள், அவர் தம்மை மகன் என்று உரிமை பாராட்டவில்லை. அவர் அவருடைய குமாரனும் அல்ல, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். அவள் வெறுமனே ஒரு கர்ப்ப பையாய் இருந்தார். இந்த காலையில் இது ஒரு வீடாகத்தான் இருக்கின்றதே ஒழிய இது ஒரு சபை அல்ல. சபை என்பது அது உனக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அழிவுள்ளவர்களின் ஆவிகள் உன்னதங்களிலே ஒன்றாக கூடின. அது கிறிஸ்துவாய் இருக்கிறது, வீடல்ல. வீடு என்பது சரிதான், அதன் நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறது. ஆனால் அது வெறுமென கூடி வருகிறதற்கான ஒரு வீடாய் உபயோகப்படுத்தப்படுகிறது. மரியாள் வெறுமென ஒரு கர்ப்ப பைதான். உலகத்துக்கு வந்து தம்மை ஜனங்கள் மத்தியில் அடையாளம் காட்டும்படியாய் அவர் அதை உபயோகித்தார். இந்த வீடு எப்படி தேவனுடைய சபையாக இல்லையோ அதை போன்றே அவளும் தேவனுடைய தாய் அல்ல, அதற்கென அது உபயோகப்படுத்தப்பட்டது. ஆம், இன்றைக்கு அநேக நண்பர்கள், நல்ல ஜனங்கள் மரியாதையும் யோசிப்பையும் போன்று இந்த காரியங்களை செய்வதில் அவர் அவர்களுடனே கூட இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டது போன்றே இப்பொழுதும் இவர்களும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அவர்களோடு இருக்கிறார் என்று எண்ணினர், ஆனால் அவரோ அவர்களோடு இல்லை. ஆனால் ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்ட போது அவர்கள் ஊருக்கால் அப்படி எண்ணி இருக்கலாம். ஓ, நான் அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற போது அவரை பெற்றுக் கொண்டேன் நினைத்திருக்கலாம். காரியம் அதுவல்ல. உரைக்கப்பட்ட வார்த்தையானது தன்னை தானே உங்களுக்குள் பிரதிபலிக்குமட்டாய் அவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, ஒளியை குறித்து இப்பொழுது என்ன, இருளை குறித்து நான் அவ்வளவாய் பேசினேன், அதில் என்னுடைய நேரத்தில் பாதியை செலவழித்து விட்டேன். 11 மணி ஆகிவிட்டது. இப்பொழுது நாம் அதை அப்படியே திருப்பி பார்ப்போம். காரிருள் ஜனங்களை மூடி இருக்கிறது. இப்பொழுது வெளிச்சத்து குறித்து என்ன, ஜனங்களின் மேல் காரிருள் மூடியிருக்கும், ஆனால் அங்கே வெளிச்சம் இருக்கும் என்று கூறியுள்ளார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எப்படி அங்கே இருளும் வெளிச்சமும் ஒன்றாக சேர்ந்திருக்க முடியும்? அது வேறு பிரிக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு காரியம்தான் அதை வேறு பிரிக்கிறது, வெளிப்பட்ட வார்த்தை மட்டுமே அதை வேறு பிரித்தது. அது அதனை அந்த பக்கமாக அழுத்தி தள்ளுகிறது. இங்கே பூமியின் மீதில் இருள் இருக்கிறது. தேவனுடைய வெளிப்பட்ட வார்த்தையாகிய சூரியன் வரும்போது, வார்த்தையினால் உரைக்கப்பட்டு அந்த வெளிப்பட்ட சூரியன் தன்னை காட்டும் போது இருளானது அந்த பக்கத்துக்கு ஓடி போகின்றது. அதுதான் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இருளானது தன்னை வெளிச்சத்தை விட்டு வேறு பிரித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த இருளான வேலையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு இந்த காரியத்தில் நாம் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளும்படியாக நான் போதுமானதை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அதாவது காரிருள் ஜனங்களை மூடுவென்று வேற வாக்கியம் கூறுவதன் அர்த்தம் என்னவென்பதை கூறியுள்ளேன். இப்பொழுது நான் சபைக்கு ஷலோம், தேவனுடைய சமாதானம் என்று கூறுகிறேன். சமாதானம் ஒவ்வொரு உண்மையான எபிரேயனும் ஒருவரையொருவர் சந்திக்கும் போது ஷலோம் என்று வரவேற்பார்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால், காலை வணக்கம், தேவன் உன்னோடு இருப்பாராக என்பதாகும். தேவனுடைய சமாதானம் உன்னோடு இருப்பதாக, அது ஒரு காலை வணக்கம், நீ எப்படி இருக்கின்றாய் என்பதாகும். சபையே, இது உனக்கு காலை உதயமாய் இருக்கிறது. அது ஜனங்கள் மேல் இருள் மூடியுள்ளது. ஆனால் சபையே, உனக்கோ அது காலை வணக்கமாயிருக்கிறது. கிறிஸ்து நமது மத்தியில் தோன்றுகிறார். ஷலோம், சமாதானம். ஹல்லேலூயா, ஷலோம். இருளானது வந்து அமருகின்றது நாம் காணும் போது, அதாவது விடுவதற்கு முன்னதாக உள்ள இருள், வந்து கொண்டிருக்கின்ற சூரியனை அறிமுகப்படுத்த விடிவெளி நட்சத்திரம் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று நாம் அறிவோம். விடிவெளி நட்சத்திரம் பிரகாசிக்கும் போது சூரியன் வரப்போகிறது என்பதாகும்.
அதாவது அவ் இரண்டுக்கும் இடையே உள்ள நேரமாகும் அது. மெடிவதற்கு சில நிமிஷங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் இருளாகவே இருக்கும். அங்கே இருட்டடிப்பு வந்து சந்திரன் பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறது. வெடிவதற்கு முன்னர் மிகுந்த இருள் இருக்கும். ஏனென்றால் வெளிச்சமாது இருளை அழுத்திக் கொண்டிருக்கும். ஆனால் வெடிவெளி நட்சத்திரம் வெளியே வந்து காலை வணக்கம் ஷாலோம் என்கிறது. அது நமது மத்தியில் இருக்கும் அவர். அவருடைய வார்த்தையானது அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறது. மகத்தான நாள் விடிய ஆயத்தமாயிருக்கின்றது. பிரகாசமாயும் நன்றாயும் உள்ள நித்தியமான காலை உதயமாகும் போது அந்நேரத்திலே அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகாயத்துக்கு மேலாக ஒன்றாக அவர்களுடைய வீட்டிலே சேர்க்கப்படுவார்கள். அப்பொழுது பெயர்கள் உயர்விலே கூப்பிடப்படும். நான் அங்கே இருப்பேன். நம்முடைய பெயர்கள் அவருடைய புத்தகத்திலே இருக்கிறது. நாம் அங்கே இருப்போம். ஷலோம், காலை வணக்கம். இருளானது வெளிச்சத்திலிருந்து தன்னை தானே வேறு பிரிக்கிறது. அது உண்டாக தேவன் காரணராயிருக்கிறார். வெளிச்சமானது அதை செய்கிறது. பாருங்கள், இருளானது எல்லாமாய் ஒன்றாய் கூடித்தான் ஆக வேண்டும் என்ற அளவுக்கு வெளிச்சமானது தன்னைத்தானே அழுத்துகிறது. அவர்களதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தருணம் இருந்தது. அவர்களோ அதை செய்ய மறுத்தனர். ஆகவே அது தன்னை தானே அடர்த்தியாக்கிக் கொண்டது. சபைகளிலும் சபைகளின் ஆலோசனை சங்கத்தையும் ஒன்றாக கூட்டி அரை அண்ணான இருளோடு கூட இணைப்பதன் மூலமாக அவர்களது செய்கின்றனர். அவர்கள் அவ்வளவு உறுதியாக ஒருவரோடொருவர் கருத்து வேறுபட்டாலும் அப்படி இருந்தும் இரவை ஜனங்கள் மேல் வர செய்யும்படியாக அவர்கள் ஒன்றாக இணைந்து போக வேண்டியிருக்கிறது. ஏசாயா 61 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கூறுகிறது. எழும்பி பிரகாசி, ஒளி வந்துவிட்டது. வார்த்தை வெளிச்சம் மீண்டும் ரூபகாரப்படுத்தப்படுகிறது. ஒளியானது தேவனுடைய வார்த்தையை மீண்டும் ரூபகாரப்படுத்துகிறது. அதன் மூலமாக இந்த நாளின் வெளிச்சத்தில் அல்லது இந்த காலத்துக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தையில் தேவன் வெளிப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். பாருங்கள், இந்த நாளுக்கென்று அளிக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் தீர்க்கதரிசிகளாலும் இயேசுவானவராலும் கூறப்பட்டுள்ளது. இந்த நாளில் பூர்வ காலங்களில் தேவன், எபிரேயர் 1, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வக வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் திருவிழம் பற்றினார். புரிகின்றதா? அப்பொழுது வனாந்திரத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததான அந்த மகத்தான ஒளியானது மோசேயை எகிப்தை வெறுக்கும்படியாகவும் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவ நிமித்தமர் நின்றையை அதிக பாக்கியம் என்று எண்ணும்படியாயும் செய்தது. அதே ஒளியானது சவுலை தமஸ்குவுக்கு போகிற வழியில் சந்தித்தது. ஒரு மகத்தான ஒளி அவனுக்கு முன்பாக தொங்கிக் கொண்டிருந்தது. அது அதே ஒளிதான், அதே அக்னி ஸ்தம்பம் தான். சவுல் ஒரு எபிரனாய் இருந்து கொண்டு எந்த ஒரு ஆவியையோ அல்லது எந்த காரியத்தையோ ஆராதிக்கவோ அல்லது கர்த்தாவை என்று அழைக்க மாட்டான். அவன் அப்பொழுது இருந்த நிலைமையில் அப்படி செய்திருக்க மாட்டான். அவன் கூறினான், ஆண்டவரே நீர் யார் என்று. அதற்கு அவர், நான் இயேசு என்றார். இயேசு சொன்னார், நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறேன் என்று. அதே ஒளியானது வந்திருக்கிறது. எதற்காக? வெளிப்படும்படியாக, ஜனங்களுக்கு அறியப்படும்படியாக. இந்த நாளுக்கென்று தேவன் அளித்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாளில் வெளிப்பட்ட வெளிச்சம் என்று அறியும்படிக்கு அறிய. இருளானது இன்னும் அதிக இருளடைந்தது. அவர் வந்தபோது அவரே அந்த நாளின் ஒளியாயிருந்தார். ஒரு மேசியா வர வேண்டியதாயிருந்தது. சரியாக எந்த விதமாக அவர் வருவார் என்று தேவன் கூறினாரோ அதே விதமாக வந்தார், அதே காரியங்களை செய்தார். அப்படி அவர் அதை செய்த போது அவர் என்னவாயிருந்தார்? அந்த நாளின் ஒளியாய் அவர் இருந்தார். அது இருளை அவ்வளவாய் அவருக்கு எதிராக அழுத்தினது. அது சரிதானே? அந்த ஒளியானது தொடர்ந்து பிரகாசிக்கும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் அந்த நாளின் ஒளியாய் இருந்தார். ஆனால் ஏன் அவர் ஏன் அந்த நாளின் ஒளியாய் இருந்தார்? அவரே ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை, உரைக்கப்பட்ட வெளிப்பட்ட வார்த்தையாயிருந்தார். தேவன் இங்கே ஒளியின்றி நின்று கொண்டிருந்த இந்த இருண்ட விசாரமுள்ள சோகமான பாசி படிந்ததான உலகத்தை நோக்கி வெளிச்சம் உண்டாக கடவது என்று கூறினார். வார்த்தையானது நிறைவேறி வெளிப்படுமட்டாக அங்கே வெளிச்சம் இல்லை, அதன் பின்னரே ஒளி உண்டானது. அங்கே ஒரு இரட்சகர், ஒரு மேசியா தோன்றுவார் என்று அவர் கூறினார். அவர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் வருமட்டாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாத ஒன்றாயிருந்தது. அந்த வாக்குத்தத்தை அவர் ரூபகாரப்படுத்தின போது அவர் சொன்னார், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்றார். அதற்கு அவர்கள், நீர் எங்கிருந்து வந்தீர் என்று நாங்கள் அறியோம், நாங்கள் மோசேயின் சீஷர்கள் என்றார்கள். அவர் சொன்னார், நீங்கள் மோசேயின் சீஷர்களாய் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் என்னை அறிந்திருப்பீர்கள் என்றால் என்னை குறித்து மோசே எழுதியிருக்கிறார் என்றார். புரிகின்றதா? அவரே நிறைவேறுதலாய் வெளிப்பட்டதாய் இருந்தார். மோசேயினால் உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் ஒரு ரூபகாரப்படுத்தலாய் அவர் இருந்தார். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நாளில் அவருடைய வாக்குத்தத்தங்களை ரூபகாரப்படுத்த நிரூபிக்கும்படியாகவும் தேவன் காட்சியில் வர வேண்டியதாயிருந்தது. ஆகையினால் அது இந்த வேளையின் வெளிச்சமாய் இருக்கிறது. எனவே நாம் எழும்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாயிருக்கிறோம். அந்த வெளிச்சம் நம்மேல் இன்றைக்கு மறுபடியும் பிரகாசிக்கின்றது. வார்த்தையானது நிறைவேறும்படியாய் வெளிப்படுகின்றது. அதுதான் ஒளியாயிருக்கிறது. அந்த விதமாகத்தான் இன்று காலையில் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது போல அங்கே வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது. வேறொன்றும் அந்த விதமான வெளிச்சத்தை நமக்கு கொடுக்க முடியாது. வேறொன்றினாலும் அதை செய்ய முடியாது. எந்த செயற்கையான வெளிச்சமும் மின்சார பல்புகள் போன்றவைகள் சிறிது வெளிச்சத்தை தான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த வெளிச்சமோ இல்லாமல் போகாது. ஏனென்றால் அது தேவனால் உரைக்கப்பட்டு வெளிப்பட்டு நிறைவேறின ஒன்றாயிருக்கிறது. சிறிய தாவன கோட்பாடுகள் ஒரு பல்பை வெடிக்கவோ எரிக்கவோ எரிந்து போகவோ செய்யக்கூடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒருபோதும் தவறி போகாது. அது என்றென்றைக்குமாய் வார்த்தையாயிருக்கும். நான் சற்று அதிக நேரத்தை எடுத்துக் கொள்வேனோ என்று அஞ்சுகின்றேன். அல்லது தொடர்ந்து போய் செய்தியை முடித்து விட்டால் பரவாயில்லையா? ஆமென். சரிதான். எழும்பி பிரகாசி ஒளி உன்னிடத்தில் வந்தது. வார்த்தை ஒளி ரூபகாரப்படுத்தப்பட்டது. தேவன் இருந்தது போன்று இருக்கின்ற ஒரே ஒரு வழி என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையின் வெளிச்சமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்படுதலாயிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அந்த வேளையின் ஒளியாயிருந்தான். இயேசுவானவர் ஒளியாயிருப்பதற்கு முன்னர் அவன் ஒளியாயிருந்தான். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இவ்விடம் கூறினான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செவ்வி பண்ணுங்கள் என்றும் மனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிருக்கும் என்று. அது தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையாயிருந்தது. அது அங்கேயே இருந்தது, இன்னும் உயிர் பெறாமல் இருந்தது. கடைசி தீர்க்கதரிசி ஆகிய மல்கியா அது சம்பவிப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு கூறியுள்ளான், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று உரைத்தான். இதோ வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு ஒருவன் வருகிறான், ஸ்தாபனமற்றவனாய் கோட்பாடுகள் அற்றவனாய் யார் என்ற அடையாளமற்றவனாய் வந்தான். ஆனால் அவனுடைய ஒளி அவனை அடையாளம் காட்டினது, வார்த்தை அவனை அடையாளம் காண்பித்தது. அவர்கள், நீர்தான் மேசியாவா என்று கேட்டனர். அவன் கூறினான், நான் இல்லை, ஆனால் நான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று மனாந்திரத்திலே கூப்பிடுவதை சத்தமாயிருக்கிறேன் என்று. இயேசு சொன்னார், நீங்கள் அவனுடைய ஒளியிலே நடந்தீர்கள் என்று. அவன் சில காலம் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாயிருந்தான். வழியானது ஆயத்தம் பண்ணப்படும் வரைக்கும் அதற்கு பின்னர் அவனுடைய ஒளி அணைந்து விட்டது. பேப்டிஸ்டுகளே, உங்களால் அந்த வெளிச்சத்தில் நடக்க முடியாது. இதுதான் இந்த வேளையின் வெளிச்சமாயிருக்கிறது. ஒளியானது வந்துவிட்டது. எழும்பி பிரகாஷ். வார்த்தை ஒளி, வார்த்தை வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை அடையாள கண்டுகொள்ளப்படுவது ஒளியாயிருக்கிறது. இப்பொழுது நம்மை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் புத்தாண்டை குறித்து என்ன? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையே சொல்வதற்கு எவ்வளவோ காரியங்கள் உண்டு. இதற்கிடையே தான் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துதல் இருக்கிறது. ஆனால் நாம் நேராக புத்தாண்டிற்கு போவோம். புத்தாண்டு அதை குறித்து என்ன? நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. நாம் ஒரு வருடம் நெருங்கி வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்று நாம் ஒரு நாள் நெருங்கி வந்துள்ளோம். ஆரம்பித்ததிலிருந்து இப்பொழுது நாம் 1 மணி நேரம் நெருங்கி வந்துள்ளோம். 10:45 துவங்கினோம், இப்பொழுது 11:45. 1 மணி நேரம் நெருங்கி வந்திருக்கிறோம். நாம் பின்னோக்கி பார்ப்பதில்லை, நாம் முன்னோக்கி பார்க்கிறோம். புரிகின்றதா? புதிய வருஷம் என்றால் ஒரு புதிய பக்கத்தை திருப்புவது என்பது அல்ல. இல்லை, ஒரு நாள் காலை ஒரு மனிதன் இவ்வாறு கூற நான் கேட்டேன். ஒரு மனிதன் அதிகாலையில் எழுப்பி வெளியே போய் தினசரி பத்திரிகையை வாங்கிக் கொண்டு திரும்பி வந்து உட்கார்ந்து நாற்காலின் மேல் கால்களை நீட்டிக்கொண்டு மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டு வாசிக்க தொடங்கினான். காலை ஆகாரத்தை ஆயத்து படித்துக் கொண்டிருந்த அவனுடைய மனைவி ஜான், ஏதாவது புதிய செய்தி உண்டா என்று கேட்டாராம். அவன் அதற்கு இல்லை, அதே பழைய காரியம்தான், ஆனால் ஆட்கள் தான் புதியவர்கள் என்றான். ஆம், அது உண்மை. கொலைகள், கற்பழிப்பு, மற்றெல்லா காரியங்களும் வேறு யாரோ செய்திருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு புதிய பக்கத்தை திருப்புவது என்பதல்ல, அது வார்த்தைக்கு திரும்பி வார்த்தையானது இன்றைக்கு என்ன வாக்களித்திருக்கிறது என்று பாருங்கள். இந்த நாளின் வெளிச்சம் என்னவாய் இருக்க வேண்டும் என்று பாருங்கள். நாம் இந்த ஆடு செய்ய வேண்டியது யாதனையில் திரும்பி கோட்பாடுகள் மற்ற காரியங்களுக்கு போவதல்ல, நம்முடைய பழைய ஸ்தாபனங்களுக்கு திரும்பி போவதல்ல, ஆனால் வார்த்தைக்கு திரும்பி இன்றைக்கு எந்த விதமான வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று பாருங்கள். ஓ சபையே, வார்த்தைக்கு திரும்பு, வார்த்தைக்கு திரும்பி வா. சரியான சுவிட்சை போடு. மின்சார விளக்குகள் பாருங்கள், மனிதனால் செய்யப்பட்ட செயற்கை விளக்குகளை பற்றிக் கொண்டிருப்பதை விட்டுவிடுங்கள். அவருடைய வார்த்தைக்கு திரும்பி இன்றைய தினத்தின் வாக்குத்தத்தை பாருங்கள். பின்னர் வாக்குத்தம் என்னவென்று பாருங்கள். அதன் ரூபகாரத்தை கவனியுங்கள். அது ரூபகாரப்படுத்தப்படும் போது நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். பக்கங்களை மாற்றுவது அல்ல, நாம் அட்டவணையை மாற்றுவது காலத்தை மாற்றாது. அநேகர் இந்த விதமாக கூறுவதுண்டு, சரி, பழைய வருடம் போய்விட்டது, அந்த பழைய நான் அட்டவணையை தூக்கி எரிந்துவிட்டு புதிய வருடத்தின் புதிய காலண்டரை மாற்றுங்கள் என்பார்கள். அவர்களுக்கு புது வருடம் என்பது அதுதான். என்னை பொறுத்த மட்டில் இந்த நாளுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் காண விரும்புகிறேன். இந்த வேளையின் வெளிச்சம் என்னவென்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்பொழுது அதில் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று என்னால் அறிந்து கொள்ள முடியும். நான் இங்கே ஜீவிக்கிறேன் என்றும் எந்த காலத்தில் இருக்கிறேன் என்றும் அந்த பாதையில் எது மட்டும் நான் கடந்து வந்திருக்கிறேன் என்றும் நான் அறிய விரும்புகிறேன். அவள் கூறினது என்னால் எளிமை நின்று அதையே கூற முடியும். மின்னானவைகளை மறந்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அதாவது முழுமையான அடையாளம் கண்டுகொள்ளுதலுக்கு தொடருகிறேன். அப்பொழுது எல்லா நேரமும் நித்தியத்துக்குள் மறைந்து போம். அப்பொழுது இயேசு வருவார். தாவீது செய்தது போல செய்யுங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை அவருடைய கரங்களில் வையுங்கள். வேறதையும் எதிர்பாராமல் ஆனால் அவருடைய கரங்களில் வையுங்கள். என் காலங்கள் உமது கரங்களில் இருக்கிறது என்று இங்கே தாவீது கூறுகிறான். இங்கே சங்கீதத்தில் கவனியுங்கள். 62 சங்கீதத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அவரே என் கண்மலை. அவர் என்னவாயிருக்கிறார்? அவர் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவராயிருக்கிறார். அவர் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாயிருக்கிறார். என் காலங்கள் உமது கரங்களில் இருக்கிறது. ஆமேன். ஓ என்னே, அதுதான் காரியம். என்னுடைய காலம் அவருக்கு சொந்தமானது. நான் அவருடையவன். நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் காலங்களை அவருடையவராயிருக்கிறார். எதிர்காலம் என்னவா இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் பிடித்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆகவே எதிர்காலத்தை கரத்தில் உடையவர் என்னையும் அவருடைய கரத்தில் உடையவராயிருக்கிறார். ஆகையினால் புதிய வருடத்தில் இது இப்படியாய் அது அப்படியாய் இருக்க வேண்டும் என்று நான் ஏன் நினைக்க வேண்டும்? நான் வெறுமென என்னை அவருடைய கருத்தில் கொடுத்துவிட்டு தாவீது நடந்தது போல நடக்கிறேன். என் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. தேவன் எதிர்காலத்தை அவருடைய கருத்தில் வைத்திருக்கிறார் என்று தாவீது அறிந்திருந்தான். வருங்காலம் என்னவென்று தாவீதுக்கு தெரியாது. ஆனால் வருங்காலம் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது என்று அறிந்திருந்தான். வருங்காலம் என்னவென்று எனக்கு தெரியாது, நம்மில் ஒருவருக்கு தெரியாது. ஆனால் வருங்காலத்தை அவர் கருத்தில் பிடித்திருக்கிறார் என்று நாம் அறிவோம். நம்மில் சிலர் அதிக அவசரப்படுகின்றனர். அநேக நல்ல மனிதர்கள் அவ்விடம் செய்திருக்கின்றனர் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் மிகவும் அவசரப்படுகின்றீர்கள். பாருங்கள், நீங்களே அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஊழியக்கார சகோதரர்களே, நான் எப்பொழுதிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். இந்த ஒலிநாடாவை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கின்ற இந்த சிறு மந்தைக்கு மட்டுமல்ல, உலகமெங்கிலும் உள்ள ஜனங்களிடத்தில் பேசுகிறேன். அநேக மனிதர்கள் பொறுமையிழந்து வெளியே போய்விடுகின்றனர். ஆனால் காலம் சமீபமாய் உள்ளது என்பதை விசுவாசித்தவர்களாய் உங்களுக்குள்ளாகவே நீங்கள் ஏதோ காரியத்தை செய்ய முயற்சிக்கிறீர்கள். கர்த்தரிடத்தில் காத்திருங்கள். பொறுமை நற்பண்பாயிருக்கிறது. உங்களிடத்தில் பொறுமை இருந்தால் அது நற்பண்பாயிருக்கிறது. அது நற்பண்பாய் இருக்குமானால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். கர்த்தரையே முந்திக் கொண்டு போக முயற்சிக்கிறவர்கள் அல்ல. கர்த்தாவே, நான் இதை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று எனக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று கர்த்தரிடத்தில் கூற முயற்சிக்கிறவர்கள் அல்ல. அதை செய்யாதீர்கள். கர்த்தரிடத்தில் காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஒரு இரட்சகர் வரப்போகிறார் என்ற அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற தேவன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எடுத்துக்கொண்டார். ஆனால் நினைவிருக்கட்டும், அது எப்பொழுது வரும் என்று அவர் எல்லா நேரத்தும் அறிந்திருந்தார். அநேக பேர்கள் எழும்பி மேசியாவாய் இருக்க முயற்சித்தார்கள். அநேக சபைகள் மேசியாக்களை உற்பத்தியாக்க முயற்சித்தது. ஆனால் தேவனோ அவருடைய மேசியாவுக்கான வேலையை குறித்திருந்தார். அவர் ஒன்றும் அவசரப்படவில்லை. புரிகின்றதா? அதற்கு இடையே இருந்த காலத்தில் அவர் அநேக மேசியாவின் பாவனைகளை காட்டினார். ஆதாமிலிருந்து மேசியா மட்டுமாக இருந்த எல்லா காலத்தினூடேயும் அதன் பாவனைகளை காட்டினார். முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம் அவர்களில் ஒருவன் பூமியிலிருந்து உண்டானவன், ஒருவர் வானத்திலிருந்து வந்தவர். ஒருவன் மண்ணானவன், மற்றவரோ விண்ணானவர். ஒருவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தார், மற்றவன் பூமியிலிருந்து எழும்பினவன். ஆனால் ஒரு மேசியாவை வாக்களித்து அதை நிறைவேற்ற அவர் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எடுத்துக்கொண்டார். சரியாக அவர் எப்படி இருப்பார் என்று யோசேப்பில காட்டினார். யோசேப்பு அவரை சித்தரித்தான். தாவீது அவரை சித்தரித்தான். தாவீது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக மலையின் மேல் ஏறி போய் திரும்பி எருசலேமை நோக்கி பார்த்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக திரும்பி பார்த்தான். அது தாவீதில் காணப்பட்ட இயேசுவாகும். என்னொரு வருடங்களுக்கு பிறகு ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக எருசலேமின் மேல் நின்று, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்றார். யோசேப்பை பாருங்கள். கோத்திர பிதாக்களாகிய சகோதரர்கள் மத்தியில் பிறந்தான். கடைசி பிள்ளையாய் அல்ல, கடைசிக்கு முந்தினவராய் பிறந்தான். பென்யமீன் தான் கடைசியானவன். ஆனால் கடைசிக்கு முந்தினவன் பாருங்கள், சரியாக கடைசிக்கு முன்னதாக அவனுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான், அவனுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டான். அவன் ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தபடியால் அவன் வெறுக்கப்பட்டான். அவனால் சொப்பனங்களுக்கு அர்த்தம் கோர முடிந்தது, அவைகள் அந்தவிடமாகவே சரியாயிருந்தது. அவன் தரிசனங்களை காணக்கூடியவனாய் சம்பவிப்பதற்கு முன்னே காரியங்களை முன்னுரைக்கவனாய் இருந்தான். அவர்கள் அவனை வெறுத்தனர். அவன் 30 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். அவர்கள் எதற்காக இயேசுவை வெறுத்தனர்? அவர்கள் அவரை பெயெல்செபூல் என்று அழைத்தனர். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருந்தார். வார்த்தையினால் இருதயத்துக்குள்ளிருக்கும் சிந்தனைகளை வகையறுக்க முடியும். அவர்கள் அவரை வெறுத்தார்கள். அவர்கள் அவரை 30 வெள்ளி காசுக்கு விற்று
போட்டனர்.
மறைத்து போவதற்கு பாவனையாக யோசேப்பை குடியில் தூக்கி எறிந்தனர். அவனுடைய ரத்த கரைபடிந்த மேலாடையானது வெளியே எரியப்பட்டது. இயேசுவின் ரத்த கரைபடிந்த மேலாடை அவர் சிலுவையில் இருந்தபோது அகற்றப்பட்டது போன்று அவர் அணிந்திருந்த மேலாடையை அவருடைய மரணத்தை அடையாளம் காட்டும்படியாய் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் தேவன் யோசேப்புக்கு என்ன செய்தார்? அவர் அவனை குழியிலிருந்து தூக்கி எடுத்து பார்வோனின் வலது பாசத்தில் உட்கார வைத்தார். யோசேப்பை மட்டும் பார்க்க முடியுமே ஒழிய ஒருவனாலும் பார்வோனை பார்க்க முடியாது. யோசேப்பு அரண்மனையை விட்டு எழும்பும் போது எக்காலம் முழங்கும், ஒரு அறிக்கை அறிவிக்கப்படும். முழங்கால்கள் யாவும் முழங்கட்டும், யோசேப்பு வந்து கொண்டிருக்கிறார் என்று அறிவிக்கப்படும். இயேசுவுக்கும் அதே விதமாகத்தான். அவர் குழியிலிருந்து எடுக்கப்பட்டு அவர் மறித்ததாக கருதப்பட்ட இடத்திலிருந்து எழுப்பப்பட்டு உன்னதமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அந்த இடத்தை விட்டு அவர் எழுப்பும் போது எக்காலங்கள் முழங்கும், அப்பொழுது முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். பாருங்கள், அவர் செழிப்பின் இளவரசனாயிருக்கிறார். அவ்வமயம் எகிப்து என்ன செய்ததென்று பாருங்கள், அது உலகம் முழுவதையும் காப்பாற்றினது. அப்பொழுது பஞ்சம் உண்டாயிருந்தது. ஆக மனுஷகுமாரன் வரும் வேளையிலும் அதே விதமாயிருக்கும். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அவர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். பாவனைகளில் அவரை பற்றி எல்லாவற்றையும் அவர் காட்டிவிட்டார். ஆனால் அவர் சரியாக எப்பொழுது வருவார் என்று தேவனுக்கு தெரியும். அவர் எப்பொழுது வருவார் என்று அவருக்கு சரியாக தெரியும். அதற்கு முன்பாக எத்தனை போலிகள் உண்டாலும் கவலை இல்லை. அவருடைய மேசியாவை அவர் உடையவராயிருக்கிறார். என்ன வருகிறது என்பதையும் அவர் பாவனைகளில் அவருக்கு காண்பித்தார். என்ன வரும் என்று அவர் நமக்கு 7 சபை காலங்களிலே அப்படியே காட்டின விதமாகவே காட்டினார். என்ன வரப்போகிறது என்று சரியாக அவர் காட்டினபடியாகவே காட்டினார். உலகத்துக்கு அதை காட்டும்படியாக அதற்கு வெளிப்பாடாக அவர் வெளிச்சத்தை மேலாக உயர்த்தி காட்டினார். அங்கே காலத்தின் ஊடாக வந்த 7 சபை கால தூதர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்ட அவர் 7 தூதர்களை அனுப்பி விட்டு சென்று தளர்ந்த முனைகளை காட்டினார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தூதனாக வந்து லூத்தர், வெஸ்லி, வெண்டைகோஸ்துக்கு முதலானவர்கள் விட்டு சென்று தளர்ந்த முனைகளை வெளிப்படுத்தினார். அந்த மகத்தான சாலோம், யெகோவா, யாவே அவர்களின் பாவனைகளிலும் நிழலாட்டங்களிலும் காட்டினார். புரிகின்றதா? அப்படியே அதை ஆகாயத்தில் காட்டினார். அதை புகைப்பட கண்ணாடியானது அப்படியே படமெடுத்து விட்டது. புரிகின்றதா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஷலோம், சமாதானம். சோர்ந்து போகாதீர்கள். இயேசு இங்கே இருக்கிறார். அவருடைய மகத்தான ஒளி நம்மிடம் வந்து விட்டது. அதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். அவருடைய வார்த்தை அந்த மகத்தான ரகசியம். இன்றைக்கு அவர் இங்கே தம்மை தாமே வெளிப்படுத்திக் கொண்டு அன்றைக்கு அவர் செய்த வண்ணமாகவே அதே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே காரியங்களை, அதே கிரியைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நாம் கால வரம்புள்ள சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். அவரோ நித்தியத்தின் தேவனாயிருக்கிறார். நாம் நம்மை அழுத்தி தள்ளி கொண்டு ஏதோ வித்தியாசமான காரியத்தை செய்ய முயற்சிக்கிறோம். ஓ, இது செய்யப்பட வேண்டும். நினைவிருக்கட்டும், அதை குறித்து அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் அது சம்பவிக்கப் போகின்றது. அவர் அதை செய்யும்படியாய் விட்டுவிடுங்கள். உங்களை அவரிடமாய் ஒப்புவியுங்கள். மேல் நோக்கி பார்த்து கர்த்தருடைய சந்தோஷத்தினால் பிரகாசியுங்கள். நீங்கள் சுவாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு இந்த நாளை காண்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பதற்காக அப்படி செய்யுங்கள். உங்களுடைய வருங்காலத்திற்காக அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கடந்த நாட்களில் அவருடைய வார்த்தையை அவர் ரூபகாரப்படுத்தினதை நீங்கள் கண்டீர்கள். கடந்த நாட்களில் அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தின அவர் நாம் ஜீவிக்கின்றதான இந்த வேளைக்கு சரியாக அப்படியே சம்பவிக்கும்படியாக மற்ற எல்லா காரியங்களையும் செய்தார். எல்லா காரியங்களையும் சரியாக அப்படியே 7 தூதருடைய செய்திக்கு ஏற்றது போல் இருக்கும்படியாக செய்தார். அதை வானத்திலும் பூமியின் மேலும் காண்பித்து எவ்விதத்திலும் அது காண தவறி போகாதபடியாய் அதை 3 வழிகளில் அறியும்படி செய்து நினைவிருக்கட்டும், திரும்பவுமாக வருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். அந்த வார்த்தையானது ரூபகாரப்படுத்தப்பட்டதும் தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தையாயும் 2000 வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கிறதுமாய் இருக்கிறது. சரியான நேரத்தில் அவர் வருவார். சோர்ந்து போகாதீர்கள், அவர் இங்கே இருப்பார். அவர் ஒவ்வொரு சபை காலத்திலும் அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தினதால் சபை காலங்கள் அதே காரியத்தை காட்டுகிறது. ஏழாவது செய்தி முதலானவற்றால் நம்முடைய கர்த்தரை சபை காலம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. தேவன் அதை வெளிப்படுத்தினார், அதை நிறைவேற்றினார், அதை ரூபகாரப்படுத்தினார். இன்றைக்கு நமது மத்தியில் அவர் தம்மை தாமே நம்மோடு காட்டினார். அவருடைய வார்த்தையை நிரூபித்தார், ரூபகாரப்படுத்தினார். அதே விதமாய் அவரும் காட்டுவார். 1000 வருஷ அரசாட்சி உண்டாயிருக்கும். அங்கே வயதானவர்கள் என்றென்றைக்குமாய் வாலிபமாயிருப்பார்கள். அங்கே வியாதி மறைந்து போகும், மரணம் என்பது இல்லாமற் போகும். அவர்கள் வீடுகளை கட்டுவார்கள், அவைகளில் அவர்கள் குடியிருப்பார்கள். அவர் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை பூசிப்பார்கள். அவர்கள் கட்டி இன்னொருவன், அதாவது அவனுடைய குமாரனதை எடுத்துக் கொள்வது போன்று அங்கு இருக்காது. அவனுடைய குமாரன் அவனுக்கு ஜீவிப்பான். அவன் நட்டு இன்னொருவனதை புசிக்க மாட்டான், அல்லது அவன் மறுத்து போய் வேறு ஒருவன் அதை எடுத்துக் கொள்வது என்பது கிடையாது. ஆனால் அவன் அங்கே ஜீவிப்பான். ஆமேன். அங்கே ஒன்றும் சேதப்படுத்தாது. நாம் இப்போது இருக்கின்ற விதத்திலிருந்து தேவகுமாரனுடைய ரூபத்துக்கு மாற்றப்படுவோம். அது அழிவில்லாதது. வருடங்கள் அவனை தொட முடியாது, வயது அவனை தொட முடியாது, அவனுக்கு ஒருபோதும் ஒன்றையும் செய்ய முடியாது. அவன் தேவனுடைய அழிவில்லாத குமாரனாயிருக்கிறான். ஆகவே நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் என்று நாம் அறிவோம். நாம் இப்பொழுது சந்திப்பில் இருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் முழுவதுமாக அடையாளம் காட்டப்பட்டது. அதே விதமாக அது மறுபடியுமாய் அடையாளம் காட்டப்படும். இப்பொழுது வருங்காலத்தை அவர் கருத்தில் வைத்திருக்கிறார். அவர் எப்பொழுது வருவார் என்று எனக்கு எப்படி தெரியும்? அவர் எப்பொழுது வருகிறார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எங்கே இருப்பார்? அவர் இப்படியாய் இப்படியாய் எப்பொழுது செய்வார்? பூமியின் மீதிருந்து சாபம் எப்பொழுது எடுபடும்? எப்பொழுது தேவனுடைய அன்பின் ஆசீர்வாதமான பிரதிபலிப்புகளான இங்கே நின்று பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற மரங்களும் பூக்களும் மற்றவைகளையும் எப்பொழுது அழியாததாக முளைத்தெழும்பும்? எனக்கு தெரியாது, ஆனால் அவைகள் முளைத்தெழும்பும். எப்பொழுது மனிதர்களுடைய இருதயத்தின் எண்ணங்களான ஜீவிக்க வேண்டும்? வைத்தியசாலைகள், வைத்தியர்கள், அறுவை சிகிச்சைகள், கூக்குரல், துக்கம், இவை எவ்வளவும் இல்லாமற் போய் இயேசுவோடு கூட ஒரு மகிமையான 1000 வருஷ சமாதான ஆட்சி எப்பொழுது துவங்கும்? அது எப்பொழுது துவங்கும் எனக்கு தெரியாது, ஆனால் அவ்விதமாய் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அவர் அதை எப்படி செய்யப் போகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீதியின் சூரியன் அவருடைய சக்திகளின் கீழ் சுகமளித்தலோடு உதிக்கும் போது அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படும். நீங்கள் நினைக்கிறது போன்று சுகமளித்தல் இங்கே குறிப்பிடுவது சரீர சுகமளித்தல் அல்ல. ஆனா அவர் யாரோ சுகவீனமாகி அந்த சுகவீனம் அவர்களை விட்டு எடுபடும் என்று சொல்வது போன்ற அல்ல. அதைதான் அவர் இப்பொழுது பாவனையில் செய்கிறார். ஆனால் முழு சிருஷ்டியும் மாற்றப்படும். இந்த அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும். இந்த முதுமையானது வாலிபமாக மாறும். ஆமேன். சரி, அவ்விதமாய் அது எப்படியாகும் எனக்கு தெரியாது, ஆனால் அது அங்கே அபினமாயிருக்கும். எனக்கும் வயதாகிக் கொண்டே போகிறது. இந்த வருடம் April 6 நான் காணும்படி கர்த்தர் என்னை அனுமதிப்பாரானால் எனக்கு 55வது வயதாகியிருக்கும். ஒரு வயதான மனிதன் ஆனால் நான் மீண்டும் ஒரு பையனாக திரும்பி மாற நான் விரும்பவில்லை. அந்த பரம அழைப்பை நோக்கி தொடரும்படி விரும்புகிறேன். அந்த நோக்கத்திற்காகவே நான் வந்தேன். இந்த பிரசங்க படத்துக்கு பின்னாக சுமார் 30 ஆண்டுகளாக நின்றேன். ஒரு 20 சுமார் வயதுள்ள சிறு பையனாக இருந்தது முதல் கொண்டு பிரசங்கித்துக் கொண்டு இந்த செய்தியை அறிவித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய எல்லா பலத்தையும் இதில் உபயோகித்திருக்கிறேன். என்னுடைய தோள்கள் தொங்கி தலைமையில் நினைத்து போனாலும் விழுந்து போனாலும் அதை நான் திரும்பி நோக்கி பார்க்க மாட்டேன். ஏனென்றால் அது மீண்டுமாய் என்னிடத்திற்கு வரும். அங்கே உன்னதத்திலே ஒரு நாள் உதயமாக போகிறது. அதை தான் நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த நாளில் இப்படியா இருக்கும் என்று ஒரு ரூபகாரப்படுத்த வார்த்தை கூறுகிறது. உன்னுடைய தலைமையில் ஒன்று கூட அழிந்து போகாது, நான் அதை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று. அவர் அதை எவ்விதம் செய்யப் போகிறார் எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை நம்புகிறேன். இந்த புத்தாண்டு என்ன வைத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவரது கருத்தில் வைத்திருக்கிறார் என்று நான் அறிவேன். என்னிடத்தில் உள்ள புத்தாண்டின் நம்பிக்கைகள் அதுதான். அவர் வருவாரானால் ஆமேன். அவர் வரவில்லை என்றால், அவர் எனக்கு ஜீவன் கொடுப்பாரானால் நான் இன்னமும் அவருக்கு சேவை செய்வேன். வருங்காலத்தை நான் அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். அது என்னவென்று எனக்கு தெரியாது, நான் அதை அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். அவருடைய ரூபகாரப்படுத்த வார்த்தையை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆகவே அது சம்பவித்தே தீரும் என்று நீங்கள் அறிவீர்கள். அவருடைய வார்த்தை நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரணாம் உமக்கு அது எப்படி தெரியும் என்று. சரி, இங்கே ஒரு நிமிஷம் உங்களுக்கு சில கருத்துக்களை கூறுகிறேன். ஒரு உண்மையான இசை பொருத்தம் சிம்போனி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும் என்று நான் அறிவேன். அது ஒரு இன்னிசை, அது ஒரு நாடகம். பாருங்கள், அதை அவர்கள் நடத்தி காட்டுகிறார்கள். இப்பொழுது சிறு பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பள்ளியில் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த சிறிய ரஷ்ய இசை பொருத்தம் உண்டு என்று தெரியும். சில சமயங்களில் அதை அவர்கள் பேரிகை கொட்டி நடிப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அதை சிறிய மரக்கொத்தி என்று அழைப்பார்கள். அவைகள் காட்டிற்குள் போய் மரங்களை கொத்தி சிறிதுகளை அடித்துக் கொள்ளுதல் பேரிகை கொட்டுதல் போன்றுள்ளது. இசை பொருத்தத்தை சிம்பனியை வாசிக்க அதை நீங்கள் கேட்கும் போது அப்படியே இருக்கும். அதன் பெயரை நான் மறந்துவிட்டேன். பீட்டரும் ஓனாயும், அது சரி, பீட்டரும் ஓனாயும், அது ஒரு ரஷ்ய இசை பொருத்தம். பாருங்கள், சிறு உருவங்கள் அங்கு பறப்பது கிடையாது, ஆனால் அவைகள் அந்த பேரிகைகளில் வாசிக்கின்றனர். பேரிகைகளை கொட்டி சத்தம் முதலானவர்களை உபயோகித்து அவர்கள் வாசித்து இசைத்து காட்டுகிறார்கள். ஆகவே சகோதரன் பிரணாம் என்ன கூற முயற்சிக்கிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். புரிகின்றதா? இப்பொழுது வளர்ந்தவளாகிய உங்களுக்கு வேற வாக்கியங்கள் என்பது தேவனுடைய இசை பொருத்தமாயிருக்கிறது. ஆம், அல்லேலூயா. அதை தொகுத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்னவென்று. அதை கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது அந்த நாடகம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருப்பவர்களுக்கு அவர் அதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஒரு இசை பொருத்தத்தை குறித்து முதலாவதாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், அது ஏதோ நீங்கள் காணுகின்ற ஒரு காரியம் அல்ல, அது மாறுகின்றதும் இசையின் வார்த்தைகளின் சந்திப்புமாயிருக்கிறது. அது அப்படியே தூக்கி அடிக்கிறது. சில சமயங்களில் அது இந்த விதமாக கொஞ்ச நேரம் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட தாளத்தில் கொஞ்சம் பின்னர் அது அப்படியே மாறிவிடுகிறது. அது என்ன? அதை புரிந்து கொள்ள முடியாத உங்களுக்கு அல்லது அதை குறித்து ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு, அதில் சிரத்தை இல்லாதவர்களுக்கு அது ஒரு ஒழுங்கீனமானதாயும் வீண் சத்தமாகவும் இருக்கும். ஆனால் அதை குறித்து அறிந்தவர்களுக்கோ அதற்காக அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வருகிறது என்று அவர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையின் இசை பொருத்தத்தில் பொருத்தமான நேரங்கள் நமக்கு இருக்கின்றது. அந்த நாடகமே முழுவதுமாக மாறும். அதில் சிரத்தை உள்ள நீங்கள் அந்த மாற்றத்திற்காக கவனியுங்கள். அது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். பேரிகைகள் கொட்டப்படுகின்ற முழக்கங்களை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆமென். ஏதோ சம்பவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது ஒரு மாற்றம் என்று உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இன்னும் சில நிமிடங்களில் ஒரு வெடி போன்று நொறுங்க போகிறது. புரிகின்றதா? அதற்காக நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பேரிகைகள் அடிக்கப்படுகின்ற விதத்தை பார்த்து உங்களால் கூற முடியும். ஓ தேவனே, முடிவு ஒரு நேரத்தில் பேரிகைகள் முழக்கங்கள் என்னவென்று உங்களால் இப்பொழுது மட்டும் கேட்க முடிந்தால், பரலோக வார்த்தை தானாகவே பாடிக்கொண்டிருக்கும் இன்னிசின் எதிரொலியை மட்டும் இப்பொழுது உங்களால் கேட்க முடிந்தால், அதாவது கடைசி காலத்தில் இவைகள் சம்பவிக்கப் போகின்றது என்பதை கேட்க முடியும். தேவன் இசைக்கும் அவருடைய மகத்தான நாடகத்தின் பொருத்தம் அவருடைய இசை பொருத்த சந்திப்புகளில் அவரை மாற்றுகிறது. அதை இயக்கியோனும் அது சிரத்தை உள்ளவர்களும் அந்த மாற்றத்திற்காக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அது அவ்வளவுதான். நாம் கேட்டுக்கொண்டும் கவனித்துக் கொண்டும் இருக்கிறோம். ஒவ்வொரு முறை அவர் தோன்றும் போதும் காலம் சமீபமாக இருக்கிறது நாம் காண்கிறோம். நாம் தூர நோக்கி பார்க்கும் போது அதிக காலத்துக்கு முன்பல்ல, சமீபத்தில் சபை காலங்களானது சுவற்றில் வரையப்பட்ட போது நாம் அதை காதாரை கேட்டுக் கொண்டிருந்தோம். அது வார்த்தையோடு கூட பொருந்துவதை, வார்த்தையோடு தாளம் பிசகாமல் இருப்பதை நாம் காண்கிறோம். கொஞ்சம் கழித்து என்ன சம்பவிக்கிறது? இதோ அவர் வருகிறார். அவர் தாமே வந்ததை ரூபகாரப்படுத்துகிறார். ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே என்று வார்த்தை கூறுவதை நாம் கேட்கலாம். சபை காலத்தில் அவர் ஏழாம் தூதனுடைய செய்தியானது கடைசி செய்தியாயிருக்கும் என்றார். பின்னரோ இங்கே நாம் வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தில் ஏழாம் தூதனுடைய செய்தியின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும், ஏழாம் முத்திரை உடைக்கப்படும், அது அங்கு இருக்க வேண்டும். பின்னர் சடுதியாக அது சம்பவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனம் உண்டாகி, டூசானுக்கு போ, நீ நன்றாக அதை புரிந்து கொண்டு அது அனுப்பப்பட்டது என்று நீ அறிந்து கொள்ளும்படியாய், அந்த நேரத்தில் ஒரு பலத்த சத்தம் உண்டாகும், அது அப்படியே பூமியை குலுக்கும் என்று கூறினது. அதை குறித்து உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது சம்பவிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்னதாகவே ஒரு நாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அது அங்கே சம்பவித்தது. பின்னர் அது ஆகாயத்தில் தோன்றினது. ஷலோம். அது என்ன? அதுதான் தாளம் மாறுகிறதாகும், இசை பொருத்தம். பின்னர் ஒரு நேரம் அவர் மூன்றாம் விழிப்பை குறித்து கூறினார். இந்த ஒரு வழியாய் அது எப்படி வரும் என்றும், பின்னர் இதயத்தின் நினைவுகளை அறிந்து கொள்வதும், அதற்கு பின்னர் உரைக்கப்பட்ட வார்த்தை உண்டாகும் என்று கூறினார். இயேசு சொன்னார், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று. யோவான் 14, நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். சற்று முன்னதாக நான் கூறினது போன்று யோசேப்பின் மகன் என்று மரியாள் அவரை அடையாளம் காட்ட முயற்சித்த போது அவர் அவளை திருத்தினார். அவருடைய வார்த்தைகள் தவறி போகாது. அவர் அபிடமாய் கூறியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்றார். இசை பொருத்தத்தால் வாசிக்கப்பட்டு மாறுவதை கேட்கும் போது மாற வேண்டியதாய் வரும்போது அந்த சந்திப்பின் நேரமாயது இருக்கிறது. பேரிகையை கொட்டு அவர் தூங்குவதை நாம் கவனித்து இதை கண்டோம். நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். பெரிய அவர் அதை வாக்களித்திருக்கிறார். அது எப்படி முடியும் என்று நாம் வியந்தோம். ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா, அவர் அவருடைய முதலாவது அற்புதத்தை செய்தபோது அவர் தண்ணீரை எடுத்து அதை திராட்சரசமாக மாற்றினார். அது சரிதானே? அவர் தண்ணீரை எடுத்தார், அது எந்தோ ஒரு நாள் திராட்சரசமாக இருந்திருக்கும், ஆனால் முதலாவதாக அது தண்ணீராக இருந்தது. அவர் 5000 பேரை போஷித்த போது அவர் என்ன செய்தார்? தண்ணீரை போன்று இருந்த ஏதோ ஒன்றை அவர் எடுத்துக்கொண்டு ஒரு சமயம் தண்ணீரில் நீந்தினதும் ஒரு முட்டையிலிருந்து பிறந்ததுமான ஒரு மீனை எடுத்துக்கொண்டு அவர் அதை பிட்டார். இன்னொரு மூல சிருஷ்டியான மீன் சிருஷ்டிப்புக்குள் வந்து வளர்ந்தது. ஒரு சமயம் வித்தாயும் கோதுமையாயும் இருந்து அப்பமாக மாறின அந்த அப்பத்தை எடுத்து அந்த அப்பத்தை பிட்டார். அந்த சிருஷ்டிப்பு அப்படி பழகினது. ஆனால் காட்டிற்குள் ஒரு அணிலை உண்டு பண்ணத்தக்கதாக அங்கே ஒன்றுமில்லை. ஒன்றிலிருந்து பிட்டு கொடுக்க ஒன்றுமில்லாமல் உண்டாக கடவுது அங்கே உண்டானது. அது என்ன? அதே இயேசு கிறிஸ்து. புரிகின்றதா? நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். சிருஷ்டிக்கப்பட்ட ஏதோ ஒன்றை எடுத்து அதிலிருந்து பிட்டு ஒரு சிருஷ்டிப்பை பழுகு செய்வது அல்ல, முற்றிலுமாக சிருஷ்டிப்பது. நிச்சயமாக ஆதியிலே அங்கே நின்று கொண்டு உண்டாக கடவுள் என்று கூறி அங்கே உண்டாகும்படியா செய்த அதே யெகோவா தான் அவர் என்று காண்பிக்கிறார். அவருடைய வார்த்தை சிருஷ்டியாக அங்கே உண்டானது. பூமியின் மீது அவர் மாமிசமாக்கப்பட்ட போது அவர் தம்முடைய மூல சிருஷ்டியை எடுத்துக்கொண்டு அதை பிட்டு அதை பழுகு செய்தார். ஆனால் இப்பொழுதோ இந்த கடைசி நாட்களில் அவர் மறுபடியும் நமது மத்தியில் வந்தபோது அங்கே கீழே அசைந்து வந்த அதே வெளிச்சம் அங்கே வெளிச்சம் உங்கால் கடவுது என்று கூறினது. பாருங்கள், அவர் வார்த்தையை ஒருத்தி சிருஷ்டிப்பை உண்டாக செய்தார். நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நினைவிருக்கட்டும், நாம் இப்படிப்பட்டதான் நேரங்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் அதை புரிந்து கொள்ளாது. ஏனென்றால் அது ஒரு கூட்ட மூடத்தனமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கிரியைகள் மெத்தடிஸ்டுகள் மூலமாக இல்லாதபடினாலே மெத்தடிஸ்டுகள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாப்டிஸ்டுகள் மூலமாக கிரியை நடப்பிக்கப்படாததினால் பாப்டிஸ்டுகள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். கத்தோலிக்கர்களை கொண்டு அது செய்யப்படாததினாலே கத்தோலிக்கர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. பெண்டகோஸ்துகளை கொண்டு அவை செய்யப்படாததினாலே பெண்டகோஸ்துகள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், அவரை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் கடந்து சென்ற நட்சத்திரத்தை எந்த ஒரு வானிலை ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிக்கத்தக்கதாக வரலாற்றில் சான்று ஏதும் இல்லை. ஆனால் அந்த வான சாஸ்திரிகள் 100 மைல்கள் அதை பின்தொடர்ந்து சென்றனர். 2 அவர்கள் அதை கவனித்து அதை பின்தொடர்ந்தனர். நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகின்றதா? இசை பொருத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அவர்களுக்கும் மட்டுமே நினைவிருக்கட்டும். இசை நாடகத்தை எழுதியவனுக்கு துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவன் அறிந்திருக்கிறான். அவனுக்கு அதை குறித்து எல்லாமும் தெரியும். அதனால் தான் அவனால் அதை இங்கே சரியாக எழுத முடிந்தது. இப்பொழுது நீங்கள் அவரோடு கூட துவங்க வேண்டும். நீங்கள் துவங்க வேண்டும். உங்களுக்கு ஒரு இசை பொருத்தத்தை கேட்க வேண்டுமானால் அந்த இசை பொருத்தத்தில் அவரோடு கூட இசையில் நீங்கள் துவங்க வேண்டும். அதை கவனியுங்கள். அப்பொழுது அது என்ன கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியும். இசை பொருத்தம் என்னவோ அதுவாகத்தான் இருக்கும். அப்படியானால் இசையில் அதை நீங்கள் கவனிக்க துவங்குங்கள். அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஆகவே அதை குறித்து உங்களுக்கு தெரியும். இன்ன இடத்தில் தான் இன்னின்ன காரியம் சம்பவிக்க வேண்டும், இந்த இடத்தில் இப்பொழுது தாளம் ஆற வேண்டும் என்றெல்லாம் தெரியும். ஆனால் அதை குறித்து ஒன்றுமே அறியாதவர்களுக்கு அவர்கள் உள்ளே வருவார்கள், உட்காருவார்கள். அவர்களுக்கு அது அர்த்தமற்றதாயும் வெறும் சத்தமாயும் இருக்கும். ஆனால் அது என்னவென்று அறிந்துள்ள ஒருவனுக்கு தாளத்தோடு வரும் இன்னிசையாயிருக்கும். இசை எடுத்துக்கொள்ளும்படியாய் வாசிக்கின்றதாயிருக்கும். எக்காலத்தோடு முழங்கும் எக்கால சத்தமாயிருக்கும். நரம்புகள் தட்டி இசை எழுப்பும் கிண்ணறமும் வாசிப்பதுமாயிருக்கும். அது பேஸ் வாசிப்பதும் எக்கால இசை எழுப்புவதும் பேரிகை கொட்டுவதுமாயிருக்கும். அந்த முழு காரியமும் ஒன்றாக இணைந்து இசை இது கேட்கப்படுகின்ற ஒரு காரியமாயிருக்கும். நீங்கள் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு அப்படியே இசையில் மூழ்கி போகலாம். ஹல்லேலூயா. பூமிக்குரிய காட்சிகளுக்கு மனிதனால் தன்னுடைய அழிவுள்ள கண்களை மூடிக்கொண்டு இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டு மாறிக்கொண்டிருக்கும் அவருடைய வார்த்தையின் மகத்தான இசை பொருத்தம் இசைக்கப்படும் போது நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் ஜீவிக்கலாம். ஆனால் நீங்கள் இசை பொருத்தத்தில் துவங்க வேண்டும். நீங்கள் இசை பொருத்தத்தில் இருப்பீர்களாயின் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே காரியம் நீங்கள் துவங்க வேண்டும். அவ்வளவுதான், நீங்கள் அதோடு ஒன்றாகிவிடுகிறீர்கள். அந்த விதமாகத்தான் நீங்கள் தேவனுடன் செய்கிறீர்கள். நீங்கள் எங்கேயோ தள்ளி நின்று கொண்டதை நோக்கி பார்ப்பதில்லை. நீங்கள் அப்படியே அந்த தாளத்தோடு ஒன்றாகிவிடுகிறீர்கள். நீங்கள் எப்படி அதற்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள், நீங்கள் அதற்குள்ளாக பிறக்கின்றீர்கள், வார்த்தையின் தாளத்துக்குள்ளாக பிறக்கின்றீர்கள், அப்பொழுது நீங்கள் அந்த வார்த்தையின் ஒரு பாகமாகி விடுகிறீர்கள். நீங்கள் அந்த நடனத்தோடு ஒன்றிவிட வேண்டுமானால் நீங்கள் அந்த நடனத்தின் ஒரு பாகமாக ஆக வேண்டும். ஒரு பந்தாட்டத்தில் அல்லது உங்களுக்கு சிரத்தையுள்ள ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஒன்றிவிட வேண்டுமானால் நீங்கள் அந்த பந்து விளையாட்டில் ஒரு பாகமாக ஆகிவிட வேண்டும். தேவனுடைய இசை பொருத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வார்த்தையின் பாகமாக ஆக வேண்டும். அவருடைய இசை பொருத்தமானது வாசிக்கப்படும் போது நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள், அது வரும் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் இந்த கடைசி நாட்களில். ஓ என்ன மகத்தான காலங்களின் மாறுதல்! நாம் தாளத்துடன், வார்த்தையின் தாளத்துடன் ஒன்றாகி விடுகிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேரத்தில் அவருடைய நோக்கத்தை கண்டுகொண்டு அதன் தாளத்தில் நுழைந்து கொள்கிறோம். அவர் அதை எப்படி செய்கிறார்? நீங்கள் வார்த்தைக்குள் நுழைந்து கொண்டால் அவர் துவக்கத்தில் அதை எப்படி செய்தார் என்பதை கண்டுகொண்டு பிறகு அவர் எல்லா காலங்களிலும் எப்படி செய்கிறார் என்பதை கண்டுகொள்வீர்கள். அவருடைய செய்தியை அவர் முதலில் எவ்விதம் அனுப்பினார், அவர் என்ன செய்தார்? அவர் ஸ்தாபனங்களோடு இடைபடவில்லை, அவர் அப்படி செய்ததே இல்லை, ஆகவே அவர் இப்பொழுதும் அவ்விதம் செய்வதில்லை. ஆகையினால் நீங்கள் உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தின் தாளத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களாயின் நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் தாளத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானில் அந்த காலத்தில் இருக்க மாட்டீர்கள். அவர்கள் இயேசுவை எதற்காக கொலை செய்தார்கள்? நீ மனிதனாக இருக்க உன்னை தேவனாக்கி கொண்டா என்பதற்காக. மூவகை விசுவாசிகள் என்ற என்னுடைய செய்தி உங்களிடம் இருக்கின்றது. எப்படி ஒரு சாரால் அங்கே நின்று கொண்டு அங்கு பாவனி விசுவாசிகள் இருந்தனர். அவர்கள் கொஞ்ச காலம் விசுவாசிகளை போன்று பாவனியில் பின்தொடர்ந்தனர். ஒரு நாள் இயேசுவானவர் அவரிடம் சொன்னார், பரலோகத்திலிருந்து இறங்கின மனுஷகுமாரன் மறுபடியும் பரலோகத்துக்கு ஏறி சென்றால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? நான் பரலோகத்திலிருந்து வந்தேன், மறுபடியும் பரலோகத்துக்கு போகிறேன் என்றார். ஏன்? ஒரு திரளான கூட்டம் இது ஒரு கடினமான உபதேசம் என்று கூறி அவரை விட்டு போய்விட்டார்கள். அவருடன் கூட பின் சென்ற அந்த 70 பாவனி விசுவாசிகள் அப்பொழுது வந்தனர். அவர்கள் ஏதோ கடினமானதை பெற்ற போது அவர்களுக்கு அன்னை இசை பொருத்தம் தெரியவில்லை. இந்த பிள்ளைதான் ஏகோவா என்றும் அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன் என்னும் வாக்குத்தத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். நான் இறங்கி வந்ததான பரலோகத்திற்கு ஏறி போகும்போது என்று கூறின போது அவர்களால் அதை காண முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், சரி இது ஒரு கடினமான உபதேசம் என்று. யாரால் இதை புரிந்து கொள்ள முடியும்? நீர் ஒரு சாதாரண மனிதன் என்று நாங்கள் அறிவோம். நாங்களும் ஓடு புசித்தோம், நாங்களும் ஓடு உறங்கினோம், நாங்களும் ஓடு காட்டில் இருந்தோம், தண்ணீர் கலந்திலே நாங்களும் ஓடு கூட இருந்தோம். நீர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து கொண்டு மனுஷகுமாரன் தாம் இறங்கி வந்த பரலோகத்துக்கு போகிறேன் என்று எப்படி சொல்லலாம்? இது ஒரு கடினமான உபதேசம். பாருங்கள், தாளத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையின் இசை பொருத்தத்தின் தாளத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அதாவது அவர் மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு. ஏனென்றால் இந்த வேளையின் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை வெளிச்சமாய் அவர் இருக்கிறார். அவர்களுக்கு அது புரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இது கடினமான உபதேசம், யாரால் இதை புரிந்து கொள்ள முடியும் என்றனர். அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். அவர்களுக்கு தாளம் புரியவில்லை. பாருங்கள், பின்னர் நாம் இங்கே மறுபடியும் பாவனி விசுவாசி அல்லது அவிசுவாசி ஆகிய யூதாஸ் அங்கே ஒரு கூட்டத்தை கண்டுபிடிக்க மாட்டாய் காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். பின்னர் அவர் சீஷர்களின் பக்கமாய் திரும்பி அந்த 12 நோக்கி, யூதாசன் அவர்கள் ஒருவனாயிருந்தான், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அப்பொழுது பேதுரு மறுத்தரமாக, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நீர்தானே அதை ஏற்றியவர். ஆமென். அது எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று உமக்கு தெரியும். ஜீவ வார்த்தைகள் உம்மிடம் மட்டும்தானே இருக்கிறது. நாங்கள் வேறு எங்கே போக முடியும்? ஒரு சதுசேயனாகவோ அல்லது ஒரு பரிசேயனாகவோ இருக்கும்படியாய் நாங்கள் திரும்பி போக முடியாது. அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, ஜீவ வார்த்தையை நீர் ஒருவர் மட்டுமே உடையவராய் இருக்கிறீர். போவதற்கு எங்களுக்கு வேறு ஒரு இடமும் இல்லை. இந்த மகத்தான இன்னிசையுடன் எங்களை இணைத்து விட்டோம். இங்கே நாங்கள் உள்ளே இருக்கிறோம், அதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் தாளத்துடன் இணைந்திருக்கிறோம். நீ தேவனுடைய குமாரன் என்றும் மாமிசத்தில் வெளிப்பட்ட ஏகோவா என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் அதை குறித்து நிச்சயம் உள்ளவளாயிருக்கிறோம். நீர் கோரும் இந்த பெரிய சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. நீரோ உம்மை பலியாக கொடுக்கும்படியாய் நான் மேலே போகிறேன், இது அது என்றெல்லாம் கூறுகின்றேன். மூன்றாம் நாளில் என்று ஏதோ கூறுகின்றீர், எங்களுக்கு அது புரியவே இல்லை. ஆனால் நாங்கள் உள்ளே இருந்து கொண்டு தேவனுடைய இசை பொருத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதில் ஒரு பாகமாயிருக்கிறோம். அடுத்து என்ன சம்பவிக்கப் போகின்றது என்பதை காணும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை கூர்ந்து பின்தொடர்கிறோம் என்றான். ஓ என்ன, அதைதான் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். வாக்கு தத்தம் அவர் எப்படி தொடங்கினார், அவர் துவக்கத்தில் எப்படி செய்தாரோ அப்படியே பாருங்கள். அவர் தமது செய்தியை ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்துக்கு அனுப்பவில்லை, அவர் ஒரு குழுவுக்கு செய்தியை அனுப்பவில்லை, அவர் ஒரு மனிதனை அனுப்பினார். நோவாவின் நாட்களிலே நோவா ஒருவனே, மோசேயின் நாட்களிலே மோசே ஒருவனே. ஒரு சமயத்தில் வேறொருமாய் நினைத்தவர்கள் மற்றவர்கள் இருந்தார்கள். எந்த கூட்டத்தில் நீ ஒருவன் மாத்திரமே பரிசுத்த மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறாயா என்று அவர்கள் சொன்னார்கள். தேவன் அதை இகழ்ச்சியாய் பார்த்தார். மோசே கர்த்தரிடத்தில் சென்று நான் இதை செய்துவிட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர், அவர்களை விட்டு பிரிந்து போ, மற்ற காரியங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் உன்னை அனுப்பினேன், அது என்னுடைய பொறுப்பாயிருக்கிறது. அவர் பூமியை பிளந்து கோராவையும் அவருடைய இருந்தவர்களையும் விழுங்கி போட்டார். எப்பொழுதுமே யோவானும் இயேசுவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. யோவான் மேலாக நோக்கி பார்த்து இப்பொழுது நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும், அவரே ரூபகாரப்படுத்தப்பட்ட வெளிச்சமாய் இருக்கிறார் என்றான். முழுவதுமாக ரூபகாரப்படுத்தப்பட்ட வெளிச்சம் வந்து அதை அவன் காணுமட்டாய் இந்த வெளிச்சமும் அதே விடமாக அசைந்து கொண்டு போகும். அது உண்மை, அது சரியே. அவர் ஆதியிலே இருந்த வண்ணமாகவே இருக்கிறார். அந்த விடமாகத்தான் நீங்கள் துவங்குகிறீர்கள். அதை கொண்டுதான் தேவன் எப்படி இருந்தார் என்று நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அவர் இந்த பூமியின் மேல் இருந்த போது அவர் என்ன செய்தார், அவர் எந்த விதமான ஜீவியம் செய்தார், அவர் ஒத்து போனாரா, அவர் விட்டுக் கொடுக்கிறவராய் இருந்தாரா, அவர் ஸ்தாபனங்களுக்கு சென்றாரா, அவர் எந்த விதமாய் தம்மை அடையாளம் காட்டினார். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாருங்கள், இந்த நாளிலும் அல்லது வேறெந்த நேரத்திலும் அதேதான் காரியம். உனக்கு வெளிச்சம் வேண்டும் போது இந்த வேளைக்கு வேத வார்த்தைகள் என்ன கூறுகிறது என்று பாருங்கள். சரியா? அப்படியானால் நீங்கள் எங்கே துவங்க போகிறீர்கள்? இங்கே பாவியானவனின் இருப்பானாயின் நீங்கள் சிலுவரண்டிலே துவங்குங்கள். அப்பொழுது உங்களை அவரோடு மறுத்தவர்களா எண்ணிக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த மகத்தான நாடகத்துக்குள் நுழைந்து விடுகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அதை எழுதி வைத்திருக்கின்ற அந்த காகிதத்தை இசை பொருத்தத்தை உங்கள் கையில் பற்றிக் கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கரத்திலே அந்த காகிதம் இருக்கின்றது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த காகிதம் கூறும். அதாவது மாற்றம் எங்கே துவங்கி வித்தியாசப்படும் என்பது இருக்கும். அப்பொழுது நீ மாற்றத்தின் இசை என்னவென்று அறிந்து பார்க்க முடியும். தேவனுடைய ஆவி ஜனங்கள் மேல் விழுந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யுமானால் நீங்கள் திரும்பி பார்த்து அது வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று பார்க்க முடியும். அதுதானா என்று பாருங்கள். இந்த நாளுக்கு உரியதுதானா என்று பாருங்கள். ஏன் அந்த இசை பொருத்தத்தின் தாளை இயேசுவானவர் பூமிக்கு வரும்போது அவர்கள் கையில் பிடித்திருந்தனர். நிச்சயமாக அவர்கள் அப்படி செய்தனர். நான் அந்த ஆங்கில வார்த்தையை சரியாக கூறுகின்றேனா? சரியாக கூறுகிறேன் நினைக்கிறேன். சிம்பனி, இசை பொருத்தம், அது சரியா? சரிதான். இப்பொழுது அவர்கள் தங்களுடைய கரத்திலே இசை தாளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதில் ஒரு பகுதி ஏற்கனவே இசைத்தாயிற்று. அவர்கள் அந்த தாளத்தை திரும்பி பார்க்க முயற்சிக்கிறார்கள். அதைதான் இன்றைக்கு சபைகள் செய்கின்றனர். அவர்கள் பின்னிட்டு திரும்பி பார்த்து லூதர் எந்த பகுதி இசைத்தார் என்று பார்க்கின்றனர். லூதரன்கள் அப்படி செய்கிறார்கள். இன்னிசையின் மாற்றத்தை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இந்த காரியங்களை எல்லாம் அவர் லூதரன்களுக்கு செய்திருக்கும் போது தேவன் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பெந்தேகோஸ்துகள் ஓ நாங்கள் அதை பெற்றுவிட்டோம் என்று கூறுகிறார்கள். 50 வருடங்களுக்கு முன்பாக இசைக்கப்பட்ட ஒரு இசைத்தாளை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், புரிகின்றதா? நிச்சயமாக. நாம் இந்த வார்த்தையை நமது கைகளில் பிடித்தவர்களாய் மாற்றம் எப்பொழுது வருகிறது என்று கவனியுங்கள். அப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். இப்பொழுது சிலுவை அண்டையில் இருந்து அவரோடு துவங்குங்கள். நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் இசையை அதை இயக்குதலை பெறுவீர்கள். பாருங்கள், அவருடைய வார்த்தையை வெளிப்பட நிறைவேற செய்வது பரிசுத்த ஆவியாகும். அதற்கு பின்னர் அந்த வார்த்தையின் தாளத்தோடு தொடர்ந்து போங்கள். அந்த வேளையின் இசை என்ன தாளம் போடுகின்றதோ அதனோடு சேர்ந்து அதே தாளத்தை நீங்களும் போடுங்கள். அநேக ஜனங்கள் ஏன் என்று கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டார்கள். சில நேரங்களில் அவர்கள் என்னிடம் ஏன் என்று கேட்கிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் சம்பவிக்க வேண்டும்? ஏன் இது ஏன் எனக்கு சம்பவிக்க வேண்டும்? ஏன் நான் துவங்கினேன்? இது ஏன் சம்பவித்தது எனக்கு? இந்த தொந்தரவு ஏன் இங்கே வந்தது? என்னை ஏன் இங்கே குழப்பிவிட்டது? இதை நான் இங்கே ஏன் இழந்து போனேன்? சில சமயங்களில் ஏன் என்று நான் கேட்டிருக்கிறேன். ஒரு வாலிப ஊழியக்காரனாய் நான் முதன் முதலில் துவங்கின போது தேவன் ஏன் மனைவியை என்னண்டையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன் என்னுடைய குழந்தையை என்னண்டையிலிருந்து என்னுடைய இருதயத்தின் கீழிருந்து எடுத்துக்கொண்டார், அவர் ஏன் அதை செய்தார் எனக்கு அது தெரியாது. நான் என்னுடைய கரத்தை அவர் கரத்தில் கொடுத்து நம்பிக்கையோடு இருந்தேன். அவருக்கு எல்லா சந்திப்பையும் தெரியும். அவர் தாளத்தை அறிவார். அவர் எப்பொழுது சம்பவிக்க வேண்டும் என்றும் அறிவார். உன்னை உருவாக்க என்ன தேவை என்று அவர் அறிவார். எந்த விதமான பொருளை அவர் உபயோகிக்கப் போகிறார் என்று அவர் அறிவார். புரிகின்றதா? சில சமயங்களில் வனாந்திரத்தின் பின்பாகத்தில் மனிதர்களை நீதிமான்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் தேவன் அங்கேதான் உருவாக்குகிறார். பாருங்கள், புரிகின்றதா? அங்கேதான் மனிதர்கள் நொறுக்கப்படுகிறார்கள். வார்த்தைக்குள் மனிதர்கள் நொறுக்கப்படுவார்கள். எல்லா விதமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் போன்றவர்களை அவர்கள் உடையவர்களாக இருக்கும் போது அவர்கள் வார்த்தை அன்றைக்கு வரட்டும், தேவன் அவர்கள் எல்லாவற்றையும் அடித்து வெளியே எடுத்து அதை இந்த மகத்தான இசை பொருத்தமான அவருடைய வார்த்தைக்குள் உருவாக்குவார். புரிகின்றதா? அதற்கு பிறகு வார்த்தை முன் செல்வதை அவர்கள் காணுவார்கள். அவருடைய தாளம் எப்பொழுது மாற வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். தாளம் எந்த விதமாக போகிறது என்று அவருக்கு தெரியும். அது எந்த விதமாக போகிறது என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அது எந்த விதமாக போகிறது என்று அவருக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை நோக்கி பார்த்து சரி அது வந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். புரிகின்றதா? அவருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தின் தாளத்தோடு தேவன் சரித்திரத்தினூடாக கடந்து போயிருக்கிறார். ஒவ்வொரு காலத்திலும் அதே தாளத்தில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அந்த விதமாகத்தான் தேவன் சரித்திரத்தினூடாக கடந்து வந்திருக்கிறார். ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் மட்டுமாக உள்ள காலம் வரைக்கும் அவருடைய வார்த்தையோடு கூட அவர் சரித்திரத்தின் ஊடாக கடந்து வந்திருக்கிறார். அது உண்மை. பரிசுத்த ஆவியின் வல்லமையின் தாளத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நினைவிருக்கட்டும், வெளிப்புற சபையை அவரால் ஒருபோதும் தொட முடிகிறதில்லை. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே. அந்த ஆசாரியர்களை பாருங்கள். இந்த மனிதன் பெயெல்செபூல், அவன் ஒரு குறி சொல்லுகிறவன், மனோவசியத்தினால் மனதில் உள்ளவைகளை அறிகிறான் என்று கூறினர். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்பதை அவர்கள் சிறிதேனும் அறியாதிருந்தார்கள். ஆனால் அவரோ வார்த்தையாயிருந்தார். ஆனால் அன்றைய தினம் கிணற்றண்டையில் நின்று கொண்டு ஒரு குடம் தண்ணீர் எடுக்க வந்திருந்த அந்த விபச்சாரஸ்திரீ, ஐயா நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றார். மேசியா வரப்போகிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களாக எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை, ஆனாலும் மேசியா வருகிறார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வரும்போது அவர் இந்த வண்ணமாகத்தான் கிரியை செய்வார் என்று அவள் கூறினார். நானே அவர் என்று அவர் கூறினார். அது அவளுக்கு போதுமானதாயிருந்தது. ஏன்? தாளம் அங்கு இசைத்துக் கொண்டிருந்தது. அவள் அந்த மாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருந்தாள். அதாவது ஒரு சபை ஸ்தாபனத்திலிருந்து ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட மேசியாவிற்கான மாற்றத்தை அவள் எதிர்நோக்கியிருந்தார். மோசேயினால் உரைக்கப்பட்ட மேசியா இதோ இங்கே நின்று கொண்டிருந்தார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார். அதோ அவர் இருக்கிறார். தாளம் மாறிவிட்டது. ரூபகாரப்படுத்தப்பட்ட வித்து அதை அடையாளம் கண்டுகொண்டது. உண்மையான தேவனுடைய வார்த்தையானது ரூபகாரப்படுத்தப்பட்ட வித்தின் மேல் விழும்போது அவர்கள் அந்த ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை காண்கிறார்கள். அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் வார்த்தையை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சந்திப்பை அறிந்திருக்கின்றனர். அவர்கள் நேரத்தை அறிந்திருக்கின்றனர். அவர்கள் மாற்றத்தை அறிந்திருக்கின்றனர். அந்த வேளையில் இருக்க வேண்டியதான தாளத்தை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். ஹல்லேலூயா! அவர்கள் தாளத்தை அறிந்திருக்கின்றனர். அவர்கள் நேரத்தை அறிந்திருக்கின்றனர். அது எந்த பிரகாரமாக போக வேண்டும் என்றும் அறிந்திருக்கின்றனர். பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே அதை அறிந்திருப்பார்கள். பிலிப்பதை கண்டபோது அதற்கு பிறகு அவனால் தாங்க முடியாமல் போயிற்று. அவர்தான் மேசியா என்று அவன் அறிந்திருந்தான். ஆகையினால் அவன் இன்னொருடன் போனான். அவன் பெயர் நாத்தான்வேல். அவர்கள் இருவருமாய் வேத பாடம் படித்தனர். வந்துபார், என்ன கண்டுபிடித்தோம் என்று வந்துபார், நசரேயனாகிய இயேசுவை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று அவனிடம் சொன்னான். நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை கண்டுபிடித்தோம். வருவார் என்று மோசேயினால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசி அவரே. நாங்கள் கண்டுபிடித்தோம், நாங்கள் அவரை கண்டுபிடித்தோம் என்றான். அதற்கு அவன், அது எப்படி இருக்க முடியும்? அவர் எங்கே இருந்தார்? பாருங்கள், அவன் தாளத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இருவருமாய்த்தான் அதை படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் அந்த இடத்திற்கு வந்தபோது அவன் அவனுக்கு கூறினான், வார்த்தையை அவனுக்கு அறிமுகப்படுத்தினான். அவன் அந்த இடத்திற்கு வந்தபோது இயேசுவானவர் இதோ கபடத்தை இஸ்ரவேலன் என்றார். தாளம் பற்றி பிடிக்க துவங்கியது அந்த மகத்தான நாடகம் மேடையின் மீது அல்லது தரையின் அந்த நாளில் துவங்க ஆரம்பித்தது. ஒரு கால் இயேசுவான ஒரு பாறையின் மேல் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். நாத்தான் வேலோடு பிலிப்பு அங்கே வந்தபோது அவர் நாத்தான் வேலை நோக்கி பார்த்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றார். அதற்கு அவன், ரபி, உமக்கு என்னை எப்படி தெரியும் என்றான். ஏசு அதற்கு, பிலிப்பு உன்னை அழைக்கதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். ஓ என்ன அவன் அதில் ஒரு பாகமாயிருந்தான். அவன், நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். உலகத்தின் தாளம் என்னவாயிருந்தாலும் அக்கறை இல்லை, ஸ்தாபனங்களின் பூசல்கள் என்னவாயிருந்தாலும் அக்கறை இல்லை, தேவனுடைய அந்த மகத்தான இசை பொருத்தம் அவைகள் அல்ல. ஆமேன். அவன் கூறினான், இஸ்ரவேலின் ராஜா, அதுதான் காரியம், நான் அதை காண்கிறேன், நான் அதை அறிவேன். ஏன்? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாயிருந்தான். தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து அறிந்து கொள்ளும். ஒவ்வொரு காலத்தின் ஊடாகவும் அது அப்படியே தான் இருக்கிறது. அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் கூறலாம், ஆனால் சகோதரன் பிரண்ணாம், என்னுடைய தகப்பனின் தாயின் குறித்து என்ன, என்னுடைய ஜனங்களை குறித்து என்ன, என்னுடைய ஸ்தாபனத்தை குறித்து என்ன, அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் என்னை புறம்பாக்கி விடுவார்கள் என்று. உங்களால் முன்னோக்கி பார்க்க முடியவில்லை என்றால் மேல் நோக்கி பார், முன்னோக்கி பார்க்க முயற்சிக்காதே. இருப்பினும் உன்னுடைய கரத்தை அவருடைய கரத்தில் வையுங்கள், அவர் உங்களை வழி நடத்தட்டும். மேல் நோக்கி பாருங்கள், முன்னோக்கி பார்க்க வேண்டாம். நீங்கள் கூறலாம், என்னுடைய நீண்ட தலைமையை குறித்தும் குட்டை கால் சட்டை அணிவதை விட்டுவிட்டதை குறித்தும் சபை ஸ்தாபனத்தை விட்டு நான் விலகினதை குறித்தும் அவர்கள் என்னை கேலி பரியாசம் செய்கின்றனர் என்று. அவருடைய நாமத்து நிமித்தம் துன்பப்படுவது அவருடைய கிருபையின் வேதனையின் வளர்ச்சியாயிருக்கிறது. ஆம், அவருடைய வார்த்தை நிமித்தம் துன்பப்படுவது அவருடைய கிருபையின் வேதனையின் வளர்ச்சியாயிருக்கிறது. ஆம் ஐயா, அது உனக்கு அருளப்பட்ட தேவனுடைய கிருபையாயிருக்கிறது என்பது நினைவிருக்கட்டும். ஓ என்றே பவுல் கூறினது போன்று, அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது, ஏதோ காரியம் அவனை தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தது. பிசாசு அவனை கூட்டிக் கொண்டே இருந்தான், குத்துக்கு மேல் குத்து விட்டுக் கொண்டிருந்தான். அதை அவனை விட்டு எடுத்து போடும்படியாய் அவன் தேவனிடத்தில் மூன்று தினம் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, எனக்கு இது வேண்டாம், இதை என்னை விட்டு எடுத்து போடும் என்றான். பின்னர் ஒரு இரவு தேவன் அவனோடு பேசி, சவுலே அல்லது பவுலே, என் கிருபை உனக்கு போதும் என்றார். அவன் கூறினான், நான் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன், சுகமளிப்பவர் நீர்தான் என்று நான் அறிவேன். நீர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினதையும் மரித்தோரை எழுப்பினதையும் பிசாசுகளை துரத்தினதையும் குருடரின் கண்கள் திறக்கப்பட்டதையும் நான் கண்டிருக்கிறேன். ஆனால் நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்ட போதோ என் கிருபை உனக்கு போதும் என்கிறேன். அப்படியானால் என்னை தொல்லைப்படுத்துகிறது பிசாசுதான், உம்முடைய கிருபையின் வேதனையின் வளர்ச்சியாயிருக்கிறது. அப்படியானால் நான் என்னுடைய பலவீனங்களில் மேன்மை பாராட்டுவேன். ஏன்? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? பாருங்கள், மற்ற அப்போஸ்தலர்களிடத்தில் இல்லாத ஏதோ காரியத்தை அவன் பெற்றிருந்தான். அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் பலத்துக்கு ஏறி சென்றது. இவைகளுக்கு பிறகு அவன் அவரை கண்டான், அவன் அவரை கண்டான். அவர்களில் சிலர், நான் அவரோடு கூட நடந்தேன் என்கிறார்கள். வீதியில் சென்ற ஒவ்வொருவரும் அவரோடு கூட நடந்தனர். ஆனால் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி போன பிறகு அவர் அக்கினி ஸ்தம்ப வடிவில் திரும்பி வந்து அவர் பவுலோடு பேசினார். அது மற்றவர்கள் பெற்றிருந்த அனுபவத்தை காட்டிலும் அதிகமான ஒன்றாகும். ஆமேன். அந்த பவுல் கூறுகிறார், நான் என்னை உயர்த்திக் கொண்டு பெரிய வேத கதாசாலைகளையும் மற்ற பெரியவைகளையும் கட்டாதபடிக்கு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, என்னை குட்டும்படிக்கு தேவன் சாத்தானின் தூதனை அனுமதித்திருக்கிறார் என்று. அவன், நான் பலவீனமாய் இருக்கும்போது நான் பலவுள்ளமாயிருக்கேன் என்றான். ஆமேன், ஆமேன். கிருபையின் வேதனைகளின் வளர்ச்சி. ஆமேன். நாம் நீண்ட நேரம் இதில் நிறுத்திருக்கலாம். ஒரு மணி நேரம் 45 நிமிடங்கள் கடந்துவிட்டது. அவருடைய கிருபையின் வேதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ, அவர் தெரு சந்திகளை அனுமதிக்கிறார். நம்மை பரிசோதிக்கும்படியாய், அவருடைய சேவைக்கென்று நம்மை பரிபூர்ணப்படுத்தும்படியாய் அவர் தெரு சந்திகளை அனுமதிக்கிறார். சபையே, இங்கிருக்கிறவர்களும் ஒரு நாடாவை கேட்கவிடமாகிய சபையே, அவர் அதை இப்பொழுது அனுமதிக்கலாம். நம்முடைய சேவைக்காக அவர் தெரு சந்திகளை அனுமதிக்கலாம். அவர் தானியேலுக்கு செய்தது போன்று. ஒரு நாள் அவர் தானியேலுக்கு ஒரு தெரு சந்தியை கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், பாபிலோனிலே அவன் ஒரு மகத்தான மனிதனாக இருந்தான். அவன் மகத்தானவனாகத்தான் இருந்தான். ராஜாவே அவனுக்கு விரோதமாக எழும்படி அவர் அனுமதித்து அவனை ஒரு சிங்க கெபியில் தூக்கி எறிந்தார். அது அவனை பரிபூர்ணத்தான் படுத்தினது, நிச்சயமாய் பரிபூர்ணப்படுத்தினது. எபிரேய பிள்ளைகளை எரிகின்ற அக்கினி சூளைக்குள் போடும்படியாய் அனுமதித்தார். அவர்களோ அவருடைய வார்த்தைக்காக நிற்பது என்று உறுதி பூண்டார்கள். அவர் சொல் சண்டிகளை உங்களுக்கு அனுமதித்து நீண்ட தலைமையிலே உடையவளாய் இருப்பதற்காக அவர்கள் உங்களை பரிகாசித்து சிரிக்கும்படியாய் அனுமதிக்க செய்யக்கூடும். நீங்கள் ஏன் பரிசுத்த உரலைகள் ஆனீர்கள் அல்லது இன்னும் அதிகமாக நீங்கள் கூறினதை கேட்டு உங்களை பரிகசித்து சிரிக்கும்படியாய் அனுமதிக்கக்கூடும். அதற்காக உங்களை பார்த்து அவர்கள் கேலியாய் சிரிக்க அனுமதிக்கலாம். அதெல்லாம் சரிதான். அது ஒரு தெரு சந்தி, அது ஒரு சிறிய சந்திப்பு, அது ஏதோ காரியத்தை நிரூபிக்கும்படியாக அனுமதிக்கப்பட்டது. பாருங்கள், வார்த்தையின் மேல் உறுதியாய் நின்ற எபிரேய பிள்ளைகளுக்கு அந்த தெரு சந்தி செய்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களுடைய கைகளையும் கால்களையும் கட்டியிருந்த கட்டை அவித்துவிட மாத்திரமே செய்தது. நம்மேலுள்ள உலகத்தின் கட்டுகளை உடைக்க சில சமயங்களில் கடினமான சோதனைகள் வர வேண்டியிருக்கிறது. சில சமயங்களில் தேவன் சிறிய சோதனைகளை நம்மேல் வர அனுமதித்து நாம் என்ன செய்வோம் என்று பார்க்கிறார். உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலிருந்து உங்களை வெளியே எடுக்க அதை அனுமதிக்கிறார். அல்லது வேறு வார்த்தைகளில் கூறினால், ஒரு சிறு சோதனையை உங்கள் மேல் அனுமதித்து அந்த ஸ்தாபனத்திலிருந்து உங்களை வெளியே எடுக்கிறார். மெத்தடிஸ்டுகள் மட்டுமே சத்தியத்தை பெற்றுள்ளனர், அல்லது பாப்டிஸ்ட் அல்லது பெந்தேகோஸ்தே தான் பெற்றுள்ளனர் என்ற கருத்தை வெளியே எடுக்க ஒரு சிறு சோதனையை அனுமதிக்கிறார். எங்களுடைய சபை விசுவாசிப்பது போன்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் விசுவாசிக்கவே இல்லை என்னும் கருத்தை எடுத்து போட சில சமயங்களில் அவர் சிறு சோதனையை அனுமதிக்கிறார். ஒரு கால் அது உனக்கு ஒரு வியாதியாய் உள்ள குழந்தையாயிருக்கலாம், ஒரு கால் மரண படுக்கையில் ஏதோ காரியம் சம்பவிக்கலாம், ஒரு கால் யாராவது ஒருவரை உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்வது அல்லது ஏதோ காரியம் சம்பவிக்கும்படி செய்யலாம். அது என்ன காரியத்தை செய்யும்? உன்னை பிரித்தெடுக்க உனக்கு ஏதோ காரியத்தை காட்டும்படியாக, உன்னுடைய கண்களை திறக்கும்படியாக. சில சமயங்களில் ஒரு கால் நீ குறை கூறும்படியாய் வரலாம், ஒரு கால் குறை கூறும்படியாய் நீ இந்த ஒரு நாடாவை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன்னை கட்டி வைத்திருக்கின்ற சில உலக பிரகாரமான கட்டுகள் உடைக்கப்படும்படியாக ஒரு கால் தேவன் அதை செய்யலாம். நதியிலே மூழ்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனை போன்று, அந்த மனிதனிலிருந்து நதியை நீ வெளியே எடுப்பதற்கு முன்னர் நீ அவனை நதியிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும். அது உண்மை. முதலாவதாக நீங்கள் அவனை ஆற்றிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும், அதற்கு பின்னர் நீங்கள் அவனிலிருந்து ஆற்றி எடுக்க முடியும். சில சமயங்களில் தேவன் அந்த விதமாக செய்ய வேண்டி இருக்கிறது. அதை செய்வதற்கு அவர் சந்திப்புகளையும் தெரு சந்திகளையும் அனுமதிக்க வேண்டியிருக்கிறது. வார்த்தையாகிய அவருடைய வாக்கு தத்தங்களின் மேல் தரித்திருங்கள், ஏனென்றால் அவைகள் ஒருபோதும் தவறி போகாது. எதிர்காலம் அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்கள் தரித்து நின்றது போல நீங்களும் நில்லுங்கள், விலகி போகாதீர்கள். ஆபிரகாம் அவனுக்கு ஏற்பட்ட தெரு சந்திகளில் எப்படி ஒரு மகனை தெரு சந்தியில் அவன் பெற்றுக் கொண்டானோ அதே விதமாக மரித்தோல் இருந்து அவனுடைய மகனை அவரால் உயிரோடு எழுப்ப முடியும் என்று அவன் அறிந்திருந்தான். ஆபிரகாம் தன்னுடைய சிறு சந்திக்கு வந்துவிட்டான். தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த தேவனுடைய எல்லா அற்புதங்களையும் கண்ட பின்னர் இது சம்பவித்தது. ஒரு பையனுக்காக ஒரு வாக்குத்தம் பண்ணப்பட்டு அவன் 25 வருடங்களாக காத்துக் கொண்டிருந்தான். அதற்கு பின்னர் அவன் எந்த காரியத்திற்காக காத்துக் கொண்டிருந்தானோ அந்த காரியத்தையே பலியாக செலுத்தும்படி தேவன் கூறினார். ஓ என்ன என்ன எப்பேற்பட்டதான ஒரு சோதனையின் நேரம். ஆனால் ஆபிரகாம் தடுமாறினானா? ரோமர் 4 அதிகாரத்தை வாசியுங்கள். அவன் முழு நிச்சயமாய் நம்பினான் என்று கூறுகிறது. ஆமேன். தேவன் வாக்குத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் முழு நிச்சயமாக நம்பினான். ஆமேன். அவர் தெருச்சந்தியை அனுமதித்தார். ஆபிரகாமின் மூலமாக மரித்தோல் என்று அவனை எழுப்ப முடியும், அவரால் கூடும் என்று அவர் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவனை மரித்தோல் இருந்து பெற்றுக் கொள்வது போல அவனை பெற்றுக் கொள்வேன் என்று ஆபிரகாம் கூறினான். ஏனென்றால் சாராளின் கர்ப்பம் செத்திருந்தது, சாராளின் கர்ப்பம் செத்திருந்தது, அவனுடைய சரீரமும் செத்திருந்தது. அவன் ஒரு வயது சென்ற மனிதனாயிருந்தான். குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாதபடி அவளுடைய பால் நரம்புகள் செத்து போய் இருந்தது. அவனிடத்தில் அப்படிப்பட்ட காரியம் இல்லாதிருந்தது. அவன் மரணாயிருந்தான், அவளும் மரணாயிருந்தாள். புரிகின்றதா? அங்கே கர்ப்பமாவதற்கு எந்த விதமான வழியும் இல்லாதிருந்தது. மருத்துவரிலிருந்து பெற்றுக் கொள்வது போன்று அவனை பெற்றுக் கொண்டான். அவரகம் கூறினான், தேவனால செய்யக்கூடுமானால் அவனை மருத்துவத்திலிருந்து தேவனால் எழுப்பக்கூடும் என்று. ஏனென்றால் உனக்கு ஒரு குழந்தை உண்டாகி இருக்கும் என்று எந்த தேவன் சொல்லி நான் அதை நப்படியே நம்பியிருந்து அவன் பிறந்தானோ அதே தேவனால் அவனை மரித்தோல் இருந்து எழுப்பவும் கூடும். ஏனென்றால் அவரிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு அவர் சகலவற்றின் நன்மை கேடுவாய் வாய்க்கப்படுவார். ஆமென். கடைசி நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று தேவன் வாக்குத்தம் பண்ணினார். அவைகள் சம்பவிக்கின்றதை நாம் காணுகின்றோம். அவர் ஒரு குமாரனை வாக்கு பண்ணி இருப்பாரானால் குமாரன் வருவார். வேதத்தினூடாக நாம் காணுகின்ற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாக்கு பண்ணி இருப்பாரானால் அதனுடைய ராகத்திற்குள் நாம் கலந்து கொள்வோம். இந்த காரியங்கள் யாவும் கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் அதை காண்கிறோம். இயேசுவை அனுப்புவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயிரம் வருஷ சாட்சி ஒன்று இருக்கும். ஒரு புதிய நாள் உண்டாயிருக்கும். சூரியன் அஸ்தமிக்காத ஒரு நாள் உண்டாயிருக்கும். இனி அது நமக்கு தேவையாயிருக்காது. ஏனென்றால் நாம் போக போகின்றதான அந்த பட்டணத்திற்கு ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாயிருப்பார். ஆமென். ஒரு புதிய நாளின் உதயம் அதை நாம் இப்பொழுதே உடல் முழுவதுமாய் உணர்கிறேன். புதிய நாளின் வெளிச்சத்தை நான் உணர்கிறேன். இரவே இல்லாத ஒரு நாளின் வெளிச்சம் இருக்கும். அங்கே இருள் இருக்காது, இழல்கள் இருக்காது, வானங்கள் இருக்காது, மந்தாரம் இருக்காது, இருண்ட வானங்கள் இருக்காது, நள்ளிரவுகள் இருக்காது, கல்லறைகள் கிடையாது, மலைச்சரிவுகளில் பூக்கள் இருக்காது, சம அடக்க ஊர்வலங்கள் இருக்காது, வைத்தியர்கள் கிடையாது, சாவு கிடங்குகள் கிடையாது. ஆமென். அவருடைய வெளிச்சத்தின் உதயத்தின் கதிர்கள் என் ஆத்மாவின் மேல் பாய்வதை நான் உணர்கிறேன். புதிய நாள் பழைய நாளானது தள்ளிக்கொண்டு கடக்கிறது. அழிந்து போகின்ற ரத்தமானது என் சரீரத்தின் ஊடாய் ஓடிக்கொண்டிருப்பதை நான் உணர்வது போல அதை பின்தொடர்ந்து பரிசுத்த ஆவி பாய்ந்து எழும்பி பிரகாசி என்று கூறுவதை நான் உணர்கிறேன். ஏதோ கூறுகின்றது, பில்லி பிரண்ணம் உமக்கு வயலாகிக் கொண்டே போகிறது, நீ பலவீனமாகிக் கொண்டே போகின்றாய், உன்னுடைய தோள்கள் தொங்கிக் கொண்டே போகிறது, உன்னுடைய தலைமையை நரைத்துக் கொண்டே போய் விழுந்து கொண்டு போகிறது என்று. அது உண்மை. இருளும் காயிலும் பூமியின் மீது இருக்கின்றது. ஆனால் எழும்பி பிரகாசி, என்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆக்கின இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வெளிச்சம் அங்கே பாய்கின்றதை நான் உணர்கிறேன். நான் அந்த நாளை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். புதிய நாளுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறேன். எதிர்காலம் என்னவென்று எனக்கு தெரியாது. 1964 புதிய வருஷம் எனக்கு என்ன வைத்துக் கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. எனக்காக வைத்துக் கொண்டிருக்கிறதோ அல்லது இல்லையோ, ஆனால் நித்தியத்தை தன் கரத்தில் வைத்திருக்கிறவன் கரத்தை நான் பற்றிக் கொண்டிருக்கிறேன். அவரே நித்தியமானவர். ஆமென். தேவனால் அவனை மறுபடியுமாய் எழுப்ப முடியும் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான். எனவே அவன் தேவன் மேல்
நம்பிக்கையாயிருந்தான்.
ஆகவே இந்த புதிய வருஷத்திற்காக மற்ற காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்தது போல் நீங்களும் வார்த்தையோடும் அது வாக்களித்துள்ளவைகளோடும் தரித்து நிற்க தீர்மானித்தவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் உங்கள் மேல் ஊடாக பாய்ந்தும் இந்த கடைசி நாட்களில் அவருடைய மகத்தான பரிசுத்த ஆவியின் அவருடைய வெளிப்படையான கிரியைகளையும் நீங்கள் கண்டிருப்பதாக உணர்ந்தால் தீர்மானித்தவர்களாயிருங்கள். நினைவிருக்கட்டும், நினைவிருக்கட்டும், அதனோடு தரித்திருங்கள். அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவன். ஆபிரகாமை போன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்ற காலத்தின் நாட்களில் அவன் அதை கண்டபோது அது எல்லா விஞ்ஞான நிறுவனத்திற்கும் ஒவ்வாறுதாயிருந்தது. நோவாதை கண்டான், அது எல்லா விஞ்ஞான நிறுவனத்திற்கும் ஒவ்வாறுதாயிருந்தது. மோசேதை கண்டான், அது எல்லா விஞ்ஞான நிறுவனத்திற்கும் ஒவ்வாறுதாயிருந்தது. கடந்து போன எல்லா புத்தி சாதுரியமான காலங்களிலும் அவ்விதமாயிருந்தது. ஆனால் அதை கண்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே உறுதியாய் நின்றார்கள். ஆமென். எதிர்காலத்திற்கு நாம் உறுதியாய் வாக்குத்தத்தின் மேல் நிற்போமாக. தேவன் அதை வாக்களித்தார், அதை நிறைவேற்றுவது என்பது தேவனுடைய பொறுப்பாயிருக்கிறது. நான் வெறுமனே அந்த தாளத்தை பின்தொடர்கிறேன். ஆனால் இந்த காலத்தை இசைத்தீட்டு பூமியின் மீது வில்லியம் பிரண்ணாமின் முடிவாய் இருக்கிறது என்று கூறுமானால் நான் அந்த தாளத்தோட இசைந்து போவேன். பின்னர் நான் அந்த தாளத்தோட கூட மறுபடியுமாய் எழும்புவேன். அல்லேலூயா. அதற்குள்ளாக அதை இசைத்தவரே அதை புறம்பாக இசைக்கிறார், மீண்டும் அதை உள்ளாக இசைக்கிறார். அது தேவனுடைய தாளமாயிருக்கிறது. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். நான் வார்த்தையின் தாளத்தை பின்பற்றுவேன். ஆமேன். என்னுடைய இருதயத்தின் துடிப்பை அல்ல, வார்த்தையின் துடிப்பை. அது என்னவாயிருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. என்னுடைய இருதயம் வார்த்தையோடு துடிக்கவில்லை என்றால் அப்பொழுது என் இருதயத்தில் தவறு இருக்கிறது. ஆமேன். ஏனென்றால் அவரே வார்த்தையாயிருக்கிறார். ஆமேன். தேவனுடைய வார்த்தையான வேதம் அதை நமக்கு கூறுகிறது. வருகின்ற வேளையிலே நானும் பில்லியும் ஒரு வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே வந்தோம். அதை இந்த வேதாகமம் தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படும் வேளை அது என்னவென்று அழைக்கப்படுகின்றது? தீர்க்க தரிசனத்தை பற்றின ஏதோ காரியம், தீர்க்க தரிசனத்தின் சத்தம். உண்மையாகவே அது 7 நாள் காலருடையது. அவர்களுக்கு 4 அல்லது 5 பெயர்கள் இருக்கிறது. ஆரம்பத்தில் அவர்கள் மில்லரைட் என்று அழைக்கப்பட்டனர். அங்கே ஒரு கூட்டத்தில் அவர்கள் கூறினார்கள், நான் இந்த விதமாய் உரிமை பாராட்டுகிறேன் என்று, அதாவது நான் தான் இயேசு கிறிஸ்து என்று. பிதாவானவர் அக்கினி ஸ்தம்பமாய் என் மீது இருக்கிறார் என்றும், நான் தான் இயேசு கிறிஸ்து என்றும் உரிமை பாராட்டினதாக கூறினார்கள். அவர்களுடைய கூட்டத்தில் எனக்கு நண்பனான ஒருவன் அந்த திருக்கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் எழுப்பி நின்று, நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டும், ஏனென்றால் நான் அவரை இங்கேயே நேரடியாக அழைக்கிறேன். ஒரு முறையாவது அவர் அந்த விதமாக அறிக்கை செய்தார் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றான். பாருங்கள், அதை போன்று ஏதோ கூறினான். உலகத்தில் காணப்படுகின்ற வித்தியாசமான வகுப்புகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஒரு சமயம் ஓய்வு நாளை குறித்த பிரச்சனை அவர்களுடன் எனக்கு விவாதம் நடந்தது. கடந்து போய்விட்டதான அந்த நாளை அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றனர். பரிசுத்த ஆவிதான் நம்முடைய இழைப்பாறுதலாய் இருக்கிறது என்று வேதம் அபிடமாய் கூறுகிறது. வருத்தப்பட்டு பாராட்டு மக்களவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்கள் ஆத்துமாவுக்கு இழைப்பாறுதல் தருவேன். ஒரு நாளை அல்ல, பவல் கூறுகிறார், ஒரு நாளை ஆசரிக்கிறவர்களே, உங்களை குறித்து நான் பயப்படுகிறேன் என்று. பாருங்கள், அது உண்மை. ஆமையா? எபிரேயர் 4, தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஒரு நாளை ஓய்வாய் ஆசரிப்பது, ஏனென்றால் அவருடைய இழைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். ஆனால் அவருடைய பேச்சாளர் சற்று முன்பு வானொலியில் நன்றாக பேசினார், அவர்களுக்கு விரோதமாக எனக்கு ஒன்றுமில்லை, அவர்களுக்கு உதவி செய்ய என்னால் முடிந்த எதையும் நான் செய்வேன். அவர்கள் அதை கூறினதற்காக தாராளமாக அவரை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் சரியானதல்லாத ஏதோ காரியத்தை அவர்கள் கூறினார்கள், ஆனால் அதெல்லாம் பரவாயில்லை. அவருடைய உபதேசம் யெகோவா சாட்சிகள் கிறிஸ்தவ விஞ்ஞானம் போன்ற வகுப்பாரை போல் உள்ளது. பாருங்கள், அதே காரியம். ஆனால் கவனியுங்கள், அவர்கள் மற்ற எந்த ஸ்தாபனத்தையும் போல் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் அதிக தவறாக இல்லை. வார்த்தையே எப்பொழுதும் பிழையற்றதாக இருக்கிறது. பாருங்கள், அது தன்னைதானே நிரூபித்துக் கொள்ளும். கவனியுங்கள், ஆனால் அவன் அந்த நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருந்த போது சொன்னான், இந்த ஆண்டுக்கான புத்தகத்தை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. இந்த எழுத்தாளனோ, அவருடைய பெயர் என்னவென்று இப்பொழுது மறந்துவிட்டேன், சமீபத்தில் சியாட்டில் நடந்த உலக சந்தையில் கிறிஸ்தவ வியாபார புருஷனுடைய சார்பில் அவர் பேசினார். அந்த அறிவிப்பாளர் கூறினார், இந்த மனிதன் அந்த புத்தகத்தை எழுதினார், இந்த வருடத்திய மிக தலைச்சிறந்த புத்தகம் அது என்று. நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். இந்த வருடத்திற்கான புத்தகம் வேதமே. வேதமே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறது, வேதம்தானே தேவனாய் இருக்கிறது. நம்முடைய இவரிடத்திற்கான புத்தகம் வேதமே. இந்த 1964 நம்முடைய புத்தகம் வேதமே ஆகும். வர இருக்கின்ற மற்ற எல்லா வருஷங்களுக்கும் நம்முடைய புத்தகம் வேதமே. கடந்து போய்விட்டதான எல்லா வருஷங்களிலும் வேதமே கடந்து போன வருஷத்தின் புத்தகமாயிருக்கிறது. வருகின்ற வருஷங்களின் புத்தகம் வேதமே, நித்தியத்தின் புத்தகம் வேதமே. அதுதான் தேவன் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. ஆம், வேதம் தேவனை வெளிப்படுத்துகிறது. வர இருக்கின்றதான ஒவ்வொரு வருஷத்திற்கும் வேதாகமே அந்த வருடத்தின் புத்தகமாயிருக்கிறது. வேதம் ஏதாவது காரியத்தை கூறுகின்றது நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அதன் வாக்கு தத்தம் ரூபகாரப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. என்றோ ஒரு நாள் ஒரு நித்தியம் வரும். இந்த வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது வேறும் ஒன்று மாத்திரமே. ஒரு நாள் வருகின்றது, அதில் இயேசு வருவார் என்று வேதம் கூறுவதை நீ கேட்கும் போது அது ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது. நான் முடிக்க வேண்டும், ஏனென்றால் நான் இங்கே 2 மணி நேரமாயிருக்கின்றேன். பாருங்கள், அதிலேயே இருக்கின்றேன். பாருங்கள், வர இருக்கின்றது என்று வேதம் நமக்கு கூறுமானால், நாம் கடந்து சென்றதான இந்த மணி வேலையெல்லாம் கூறுமானால், இவர்களெல்லாம் முன்னுரைக்கப்பட்டுள்ளது. நோவாவின் நாட்கள் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுடைய நாட்கள் எல்லாம் வேத வாக்கியங்களில் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. மார்ட்டின் லூதரின் நாட்கள் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. வெஸ்லியின் நாட்கள், பெந்தேகோஸ்தின் நாட்கள் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த வேலையும் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. முன்னுரைக்கப்பட்டிருந்த வண்ணமாகவே எல்லா காரியங்களும் சம்பவித்தது. அது என்ன காரியம்? அது தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது. அது தேவனாலே ரூபகாரப்படுத்தப்பட்டு இந்த வேலைக்கான ஒளியாய் ஆக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், சூரியனை போன்றே இருக்கிறது. வார்த்தையாகப்பட்டது, அது எந்த காலத்துக்கு உரியதோ அந்த காலத்திலே அது ரூபகாரப்படுத்தப்படும் போது அது அந்த காலத்தின் ஒளியாயிருக்கிறது. பாருங்கள், அது ரூபகாரப்படுத்தப்படுகிறது. அப்படி ஆகும் போது அது அந்த வேலைக்கான ஒளியாயிருக்கிறது. யோவான் ஒளியாயிருந்தான். எரியாவும் மற்றவர்களும் கொண்டிருந்த ஒளியை காட்டிலும் அதிக ஒளியை யோவான் உடையவனாயிருந்தான். யோவான் எலியாவின் ஒளி அல்ல, ஆனால் அவன் வேறு ரூபத்தில் எலியாவாயிருந்து அந்த ஒளியை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருந்தான். பாருங்கள், அவன் ஒளியாயிருந்தான். இயேசுவானவர் வந்தபோது அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவர் வெளிச்சத்தில் கலிகூற மனதாயிருந்தீர்கள் என்று சொன்னார். புரிகின்றதா? யோவான் கூறினான், நான் இப்பொழுது மங்கி போக வேண்டும், நான் இப்பொழுது அணிந்து போக வேண்டும், என்னுடைய விளக்கு பிரகாசித்து முடிந்து விட்டது, நான் போக வேண்டும், அவர் பெருக வேண்டும், அவரே ஒளியாயிருக்கிறார் என்று அவர் கூறினார். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று, ஆமேன், அது உண்மை. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார் அவர். இன்னமும் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறார் அவர். என்னவாயிருக்கிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஏன் உலகத்துக்கு ஒளியாயிருந்தார்? அவர் உலகத்துக்கு வந்து அவர்தான் மேசியா என்று கூறி, மேசியா இன்னினதை செய்வார் என்று வேதம் கூறியுள்ள விதமாக கிரியை செய்யவில்லை என்றால் அவர் உலகத்துக்கு ஒளி அல்ல. பாருங்கள், ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையே அதை உலகத்துக்கு ஒளியாக்குகிறது. இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த வேளையிலே அவரே ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருக்கிறார். வெந்தயகோஸ்துகளே, அந்நிய வாசியில் பேசுதல் முதலானவைகள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், அது வெந்தயகோஸ்து நாளாயிருந்தது, அது அப்பொழுதைய வேளையின் ஒளியாயிருந்தது. புரிகின்றதா? இது வேறு ஒரு நாள். அவரே இந்நாளுக்குரிய வேளையின் ஒளியாயிருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு புறம்பாயிருக்க ஏழாம் சபை காலமானது எல்லாம் மிகவும் இணரும் சூழ்நிலைக்குள்ளானது. சந்திரன் அதனை அடையாளம் காட்டுவதில் எல்லா இருளும் பூமியின் மேல் வந்து கொண்டிருக்கிறது. வெளிச்சமானது அழுத்திக் கொண்டு உள்ளே நுழைகிறதில் என்ன சம்பவிக்கப் போகிறது என்று காட்டத் துவங்குகிறது. அந்த காரியம் அழிக்கப்பட்டு போகும். வெளிச்சம் உள்ளாக வந்து அதை அழித்து போடும். பரிசுத்தவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சந்திரனின் இருள் பூமியிலிருந்து எடுபட்டு போகும். இரவின் இருள் கடந்து போய்விடும். இருளானது அதன் மரணத்தோடும் கோட்பாடுகளோடும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றதான தலைக்கீழாக்கப்பட்ட காரியங்களோடும் கூட தேவனுடைய வார்த்தையிடத்திலிருந்து நீக்கப்படும். வெளிச்சமானது அந்த நாளின் மீது உதிக்கும். ஞாபகம் இருக்கட்டும், முழு வேதாகமும் முடிக்கும் தருணத்தில் அதை கவனியுங்கள். இந்த முழு வேதாகமும் முற்றிலுமாக ரூபகாரப்படுத்தப்படும். அப்போது அங்கே ஒரு நித்தியமான ஷாலோம், நித்தியமான சமாதானம் அங்கே உண்டாயிருக்கும். புரிகின்றதா? இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் உண்டான பிரியமும் அவரே என்று அவர் கூறினார். ஆனால் உலகமோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. புரிகின்றதா? சமாதானத்தை நாடி அவரிடம் வந்த யாவருக்கும் அவர் சமாதானமாயிருந்தார். புரிகின்றதா? பூமியின் மேல் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் அந்த புதிய வருட துவக்கத்தில் தேவனுடைய புதிய நாளில் அவரே அந்த சமாதானமாயிருப்பார். எதற்காக? அவரே அந்த நாளில் ரூபகாரப்படுத்தப்பட்ட வெளிச்சமாயிருப்பார். புரிகின்றதா? ஆனால் ரூபகாரப்படுவதற்கு இன்னும் அதிகமான வார்த்தை இருக்கின்றது. கடைசி வார்த்தையானது ரூபகாரப்படுத்தப்படுகையிலே அப்பொழுது மரணமானது ஜெயமாக விழுங்கப்படும். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1000 வருஷ அரசாட்சி அமைக்கப்படும். ஒரு மகத்தான சமாதானம் ஷலோம் உண்டாயிருக்கும். புரிகின்றதா? சகோதரனே, சகோதரியே, அந்த நாளுக்காக, அந்த மகத்தான ஷாலோமுக்காக நாம் காத்திருப்போமாக. நினைவிருக்கட்டும், வேதமானது எல்லா ஞானத்துக்கும் ஊற்றாகவும் வருங்காலத்தின் எல்லா நம்பிக்கையும் பற்றிக் கொண்டுதாயிருக்கிறது.
இப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த சிறிய கூட்ட ஜனங்களின் இந்த புது வருட செய்தியிலே நான் 2 மணி நேரங்களாக இருக்கிறேன். நீங்களும் மிகவும் பொறுமையாயிருந்தீர்கள். ஷாலோமை பெற்றிராத யாராவது ஒருவர் இந்த மத்தியான வேளையிலே இங்கே இருக்கிறீர்களா? பேசப்பட்ட அந்த சமாதானத்தை நீங்களும் வார்த்தையும் ஒன்றாகும் போது அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றிராத யாராவது இங்கே உண்டா? வேதம் ஒரு காரியத்தை கூறும்போது என்னால் அந்த காரியத்தை சரி என்று புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீ சொல்வாயானால் அப்பொழுது ஷாலோம் உன்னிடத்தில் இல்லை என்றுதான் பொருள். நீங்கள் தேவனோடு சமாதானத்தில் இல்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஒரு காரியத்தை கூறுகின்றது, நீயோ அதனுடன் இணங்குவதில்லை. வார்த்தையானது ஷாலோம் சமாதானம் என்று கூறுமானால் உன்னிடம் அந்த சமாதானம் இருக்கும். தேவன் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன்னால் ஆமேன் என்று கூறி அதை விசுவாசிக்க கூடும். அதை ரூபகாரப்படுத்துவதை நீங்கள் காணும்போது ஆமேன் என்று அது வார்த்தை என்று கூறுவீர்கள். ஆனால் ஒரு கோட்பாடோ, ஒரு வெளிச்சமோ, ஒரு பொய்யான வெளிச்சமோ அதை இருளாக்கி போட உலகத்தினூடாக பாய்ந்து போய் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வெளிச்சத்தின் நிழல் சில கோட்பாடுகள் கூறுகின்றது உதாரணமாக இல்லையோ, அது வேறு எதற்காக கூறப்பட்டிருக்கிறது, அது இதை குறிப்பிடவில்லை என்று கூறுகின்றது. இருந்தாலும் வார்த்தை அதைதான் கூறுகிறது. நீங்கள் அந்த நிழலை பின்தொடர்கிறீர்களா அல்லது நீங்கள் அந்த வெளிச்சத்தோடு தோன்றுகிறீர்களா? இங்குள்ளவர்களும் ஒளிநாடாவில் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களும் கேட்கப் போகிறவர்களும் யாராயிருந்தாலும் ஒரு நிமிடம் அதை மேலும் சிந்தியுங்கள். அந்த வெளிச்சம் என்னிடத்தில் இல்லை ஆனால் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்பது போன்று சொல்லக்கூடிய யாராவது ஒருவர் இங்கு இருந்தாலும்
அந்த வெளிச்சத்தில் நடக்க இன்றைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதனை உங்கள் கரத்தை உயர்த்தி உங்களைத்தானே அடையாளம் காட்டுங்கள். இன்றைய ஒளிநாடாக்களை கேட்கும் ஏனைய தேசத்தில் உள்ளவர்களில் யாராவது ஒருவர் அந்த வெளிச்சத்தை பெறாதவர்களாக இருந்தால் உங்கள் ஒளிப்பதிவு கருவிகளை நிறுத்திவிட்டு எங்கே கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அங்கேயே நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் கரத்தை உயர்த்தி முழங்காலில் நின்று கொண்டு, தேவனாகிய கர்த்தாவே, நான் சந்தேகித்தேன், நான் இதை செய்தேன், சபையானது இந்த காரியங்கள் எல்லாம் இருக்க முடியாது என்று கூறின காரணத்தால் இது இந்த விதமாக இருக்காது என்று நான் எண்ணினேன், ஆனால் அது வேதத்தில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் காண்கிறேன். நான் அநேக காரியங்களை காண்கிறேன், வானங்களும் கூட தாங்களே அவைகளை அறிவித்துவிட்டது. கூறப்பட்டிருக்கின்ற இந்த காரியங்கள் யாவும் சரியாக அப்படியே சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. தேவனும் வானங்களில் அதே காரியத்தை அறிவிக்கிறார். ஆகவே நான் இதை இப்பொழுது பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை எனக்குள் வரட்டும், நானும் அந்த தாளத்தோடு இசையட்டும். சபையோ அல்லது போதகரோ கூறுவதை கேட்டுக் கொண்டிருப்பதல்ல, ஆனால் அந்த வார்த்தையின் தாளத்தோடு இணைந்து அது என்ன கூறுகிறது என்று நான் காணட்டும். இந்த மகத்தான தேவனுடைய இசை பொருத்தத்திலே என்னுடைய ஜீவியத்திலே அவருடைய சித்தத்தை தாளமாக எனக்கு கொண்டு வருவதாக என்று கூறுங்கள். எங்களுடைய பரலோக பிதாவே, உயர்த்தப்பட்டுள்ள ஒவ்வொரு கரத்தையும் நாங்கள் இப்பொழுது உம்மண்டையிலே கொண்டு வருகிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய வார்த்தையின் தாளத்தையும் அதன் சத்தியத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து அவர்கள் இப்பொழுது தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக வார்க்கப்பட்டு பூமியின் மீதில் தேவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பார்களாக. புருஷர்களும் ஸ்திரீகளும் இயேசு ஜீவித்த விதமாகவே ஜீவிக்கும்படியாக அவர்கள் வெளிப்பட்ட வார்த்தையாக இருப்பார்களாக. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசித்து அவர் ஜீவித்தது போன்று அந்த வார்த்தையினால் ஜீவிப்பார்களாக. ஏனென்றால் மனிதன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு கூறினார். அந்த வார்த்தைகளில் ஒரு சிலதல்ல, வார்த்தைகளில் ஒரு பகுதியை அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மோசேயின் நேரத்தினுடைய வார்த்தை இயேசுவின் நேரத்தின் நாட்களில் கிரியை செய்யவில்லை. அப்போஸ்தலரின் நாட்களின் வார்த்தை இந்த நாட்களில் கிரியை செய்யவில்லை. அது இன்றைய நாளின் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது. அவர்களுக்காகவே அதை கூறி அதை பரிசுத்தாவியின் மூலமாக கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்றும் எப்படி சபையான துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் எவ்விடமாய் வேசி எழுபுவார் என்றும் அவளோடு கூட வேசிகளும் எழுபுவார்கள் என்றும் எப்படியாய் அவர்கள் பூமியை இருளாக்கி போடுவார்கள் என்றும் உரைத்தார்கள். கடைசி சபை காலமாகிய லவோதிக்கேயா சபையில் இயேசுவானவர் முழுவதுமாக சபையிலிருந்து எடுக்கப்படுவார். ஓ கர்த்தாவே, வார்த்தையாகி அவரோடு கூட நான் இருக்கட்டும். இந்த புதிய வருஷத்தில் ஒரு தீர்மானத்துடன் புறப்படுகையில் அவருடைய வெளிச்சத்தை எங்கள் எல்லார் மூலமாயும் வெளிப்படுத்தி காட்டும். இந்த புதிய வருஷம் எதை வைத்திருக்கிறது என்று அறியாதவளாயிருக்கிறோம், ஆனால் வார்த்தையாகி அவரை நாங்கள் பற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த மகத்தான இசை பொருத்தத்தை அவர் ஆரம்பம் முதல் கடைசி மட்டுமாய் அவர் அறிந்தவராயிருக்கிறார். அவர் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு சந்திப்பையும் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, நாங்கள் அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்களை எப்பொழுதும் வார்த்தையாகி அவர் மேல் கண்ணோக்கமாக வைத்திருக்கிறோம். பின்னர் அந்த காரியம் சம்பவிக்க நாங்கள் காணும்போது நாங்கள் சரியாக அந்த வார்த்தையின் தாளத்தில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம். அதை அறியும் எங்கேயும் ஒலிநாடாவை கேட்கின்ற இடத்திலேயும் இழந்து போன ஆத்துமாக்களை ரட்சியும். அவர்களை உம்முடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக உம்முண்டையில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.